ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளாய் இருக்கிற உங்கள் அனைவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்திலும் கர்த்தராயிருக்கிற கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்திலும் எங்கள் நால்வருடைய அன்பு வாழ்த்துக்களை உங்கள் மத்தியில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த 2014 வருடம் இந்த மே மாதத்தில் கோயம்புத்தூர் பகுதியில் வைத்து நம்மளுடைய 14வது ஆவிக்குரிய மாநாடு நடைபெறுவதற்கு தேவன் இரக்கம் பண்ணியிருக்கிறார். இந்த 2 மாநாட்டில் முதல் நாளில் 2வது பகுதிகளுக்கு நேராய் நாம் அனைவரும் கடந்து வருவதற்கு அவர் இரக்கம் பண்ணியிருக்கிறார். எனவே இந்த அருமையான தருணத்தில் ஒரு குழு ஆய்வு என்ற ஒரு புரோகிராம் இப்போ நாம் செய்கிறதற்கு இந்த இடத்தில் கூடி வந்திருக்கிறோம். பேனல் டிஸ்கஷனுடைய அனுபவங்கள், இதற்கு முந்தைய விஷயங்களில் இருந்து உங்கள் அனைவருக்கும் இதனுடைய ஆசீர்வாதங்களும் இந்த புரோகிராமினுடைய தன்மைகளும் அது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எனவே இதை பற்றி நம்ம அது கூற வேண்டாம், நேரடியாக நாம் நிகழ்ச்சிகளுக்குள்ள போகலாம். இந்த முறை நாம் பேனல் டிஸ்கஷனுக்கு என்று எடுத்துக்கொண்ட டாபிக் ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். ஏற்கனவே எம்சி பண்ண சகோதரர் அதை கோடிட்டு காண்பித்தார். இந்த டாபிக் பத்தி பொதுப்படையா சொல்லலாம் என்றால், பொதுவாக இந்த கடைசி கால பாத அங்கங்கள் வாய்ப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சபையாராகிய நமக்கு கர்த்தர் இயேசுவினுடைய 2 வந்திருத்தலின் காலத்தில் நாம் ஜீவிக்கிறோம். எனவே நமக்கு ஏற்ற கால ஆகாரங்கள் அவர் கொடுத்து வரார். அதே போல இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் அல்லது நாங்கள் பண்ண போகிற டாபிக் கூட இது ஒரு ஏற்ற கால ஆகாரம் என்று நாம் சொல்லலாம். ஏன்னா இது நம்மளுடைய எக்லீசியா விஷயத்தை பற்றிய ஒரு டாபிக், டிசிப்ளின் அண்ட் ஆர்டர் ஆஃப் தி எக்லீசியா, சபையின் ஒழுங்கும் முறைமையும். இதுதான் இன்னைக்கு பேனலுக்கான தலைப்பு. இந்த தலைப்பின் கீழே ஒரு 5 கேள்விகள் வைத்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். இதுக்கு டிஸ்கஷனுக்கு கடந்து வந்துட்ட சகோதரர்கள் எங்கள் நால்வரை உங்கள் அனைவருக்கும் தெரியும், சகோதரர் கூட அவர் இன்வைட் பண்ணாரு. எனவே இந்த ஒரு குழு ஆய்வு இப்ப துவங்குகிற இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் இதை பற்றிய விஷயங்கள் ஒரு சிறிய அளவில் சொல்லிட்டு இந்த குழு ஆய்வுகளுக்குள் நாங்கள் கடந்து போக விரும்புகிறோம். ஏன்னா பொதுவா இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின், ஒரு ஆர்டர் அப்படின்னும் போது இந்த வார்த்தைகள் வந்து எல்லாருக்குமே ஒரு ருசிக்கக்கூடிய வார்த்தையா அது இருக்கிறது இல்ல. சிலருக்கு இது உன்னிப்பா கவனிக்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கும், சிலருக்கு ரொம்ப கேஷுவலா இருக்கும். ஆனா நம்மளுடைய சரீரம் மற்றும் நம்முடைய வாழ்க்கையில இந்த நம்மளுடைய சரீரத்திற்கும் வாழ்க்கைக்கும் நம்ம எத்தனையோ சிஸ்டம்ஸ் நம்ம ஃபாலோ பண்றோம். காலையில எழும்புனதுல இருந்து இரவுல தூங்குற விஷயம் வரையில பண்றோம். சில நேரம் இப்படி தங்களுடைய வாழ்க்கையில கூட சிஸ்டம் எதுவும் ஃபாலோ பண்ணாம ஒரு ஆர்டர் இல்லாம கூட இருக்கிறாங்க. ஆனா அது நல்லதல்ல. பட் பெஸ்ட் வந்து ஒரு எதுலையுமே ஒரு ஆர்டர் இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்மளுடைய தேவன் அவர் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். அப்ப நம்முடைய தேவன் அப்படி இருக்கும்போது அந்த தேவனுடைய பிள்ளைகளாக, உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், விசேஷமா அப்படிப்பட்ட அங்கங்களுக்கு என்று சொல்லி தேவன் கொடுத்துட்ட ஐக்கியம் சபை. அப்ப இந்த சபை அது கர்த்தரால் தேவனால் வழிநடத்தக்கூடிய சபையா இருக்கும் போது தேவன் எப்படி ஒரு ஒழுங்குள்ளவராகவும் அவருடைய அனைத்து வேலைப்பாடுகளையும் ஒரு கிரமம் உள்ளவராகவும் இருக்கிறாரோ, அப்ப அதனுடைய தன்மை ஒரு சாயல் நிச்சயமாய் கர்த்தருடைய சபைகளுக்குள்ள அது இருக்கணும். அப்படி இருக்கும்போது அது தேவனுடைய சபை என்று அழைக்கப்படுவதற்கு அது ஒரு அருமையான ஒரு வார்த்தையாக அது காணப்படும். சோ எனவே தான் இது ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக்கா சகோதரர்கள் எல்லாம் அதை ஃபீல் பண்ணாங்க, நம்ம கூட ஃபீல் பண்றோம். இப்ப அந்த டாபிக் பற்றிய ஒரு டிஸ்கஷன் செய்வதற்கு சகோதரர்கள் அருமையா தேவனுடைய வார்த்தையில இருந்தும் பரிசுத்தவான்களுடைய வாக்கியங்கள்ல இருந்தும் தயாராகி இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம், தேவன் வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு. எனவே இப்போ சகோதரர்களா இருக்கிற சகோதரர் பிரபாகர், சகோதரர் அன்பழகன் மற்றும் சகோதரர் குர்சினோ, உங்களுக்கு கூட இப்ப இந்த பேனல் டிஸ்கஷனின் அருமையான சூழல்ல சபையார் மத்தியில் நம்ம பேசின விஷயங்களே தான் அது உங்கள் மத்தியில் கூட காணப்படுகிறது. இன்னைக்கு நம்ம இந்த டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவதற்காக சில மாதங்களாகவே நம்ம தயாராகிட்டு வந்திருக்கிறோம். இந்த டாபிக் பத்தி கூட ஏற்படுத்தப்பட்டுட்ட கேள்விகள், அதற்கு இருக்கக்கூடிய விளக்கங்கள் எல்லாம் நீங்க தெளிவா பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சோ இப்போ இந்த சபையின் ஒழுங்குகள் மற்றும் முறைமை, இதை பற்றிய முதலாவது கேள்விக்குள்ள நாம் கடந்து போகலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், சபையின் முறைமை மற்றும் ஒழுங்குகள் என்ற இந்த பேனல் டிஸ்கஷன்ல இடம்பெறுகிற முதலாவது கேள்வி, சகோதரர் அன்பழகன் நீங்க இந்த கேள்விக்குரிய பதில் சொல்லலாம். சபையின் ஏற்பாடுகள் பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? தேவன் அவருடைய திட்டத்தில் இந்த சபையின் ஏற்பாடுகள் என்ற விஷயத்தை அவர் செய்திருக்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன? வாட் ஆர் யுவர் தாட்ஸ் அபவுட் த எக்லீசியா அரேஞ்ச்மெண்ட்?
ஸோ இந்த சபையினுடைய ஏற்பாடுகள் குறித்தான கருத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா, தேவன் அனாதி காலங்கள் முன்பாகவே அவருடைய சபையினுடைய நிலைப்பாட்டை குறித்து அவருடைய சிந்தையில வச்சிருக்கார். அது குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் அது ஒரு ரகசியமாக இருந்த விஷயங்கள். ஆனால் கர்த்தர் இயேசு இந்த பூமியில வந்து அவர் தன்னுடைய ஜீவன் தந்து அந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிற்பாடு ஒரு அருமையான ஒரு ஏற்பாடு, ஒரு இதுவரைக்கும் ரகசியமாக இருந்த விஷயங்கள், கர்த்தர் இயேசுவினுடைய மரணத்துக்கு பிற்பாடு பெந்தேகோஸ்தே நாளில் அதை அதிகாரப்பூர்வமாக அவர் என்ன பண்றார்னா அங்க தெரிவிக்கிறார். இதுக்கு கர்த்தர் இயேசு அவர் அஸ்திபாரமாகவும் இருக்கிறார், தலைக்கல்லாகவும் இருக்கிறார். அப்போ இந்த ஒரு சபையினுடைய ஏற்பாடுகள் பத்தி நம்ம பார்த்தோம்னா, இந்த ஒரு சபை அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட நம்ம எடுத்துட்டு ஆராய்ச்சி பண்றது கொஞ்சம் நன்மையாக இருக்கும். அப்போ இந்த சபை நம்ம இங்கிலீஷ்ல நம்ம சொன்னோம்னா சர்ச், இதனுடைய கிரேக்க வார்த்தை நம்ம பார்த்தோம்னா எக்லீசியா. எக்லீசியா அப்படின்ற ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம் நம்ம பார்க்கிறப்போ, அதாவது பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, இது மற்ற இது பொதுவாகவே இந்த ஒரு எக்லீசியா அப்படின்ற ஒரு வார்த்தை பொதுவாகவே எல்லா ஜனங்களாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்துட்டாலும், இதனுடைய உண்மையான பொருள் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ அது பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். உண்மையான சத்தியத்தினுடைய அடிப்படையில் கர்த்தர் இயேசுவினுடைய சிந்தைக்கு இசைவாக வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணித்த ஜனங்கள், அதாவது ரிலீஜியஸ் கான்சிகரேஷன், அந்த காங்கிரிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஏற்பாடுகள் தான் இந்த சபையினுடைய விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். இது கர்த்தர் இயேசு ஏற்படுத்தியிருக்கார் இந்த ஒரு சபை. விசேஷமாக இந்த காலப்பகுதிகளில் அந்த தலைக்கு இசைவான கற்களை அங்க கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலத்துல நீங்களும் நம்மளும் இருந்திருக்கோம். சோ இது நம்முடைய ஒரு சின்ன கருத்து.
ஓகே, தேங்க்யூ புதாரி. இப்ப நீங்க சொன்னதுல இருந்து இந்த எக்லீசியா அப்படின்ற அந்த வார்த்தையின் விளக்கங்கள் நீங்க கொடுத்துட்டீங்க. கிரீக் வேர்டில் அது எக்லீசியா என்று அழைக்கப்படுகிறது. அதே சமயம் தேவனுடைய திட்டத்துல இது அநாதி காலங்கள் முதல் அவருடைய திட்டம். அந்த திட்டத்தினுடைய செயல்பாடு பெந்தேகோஸ்தே நாளில் இருந்து அது ஆரம்பமாயி இப்போ ஒரு லாஸ்ட் பீரியட்ல இப்போ நம்ம எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம் நீங்க கொடுத்துருக்கீங்க. இப்போ இதே குவஸ்டின் சகோதரர் குர்சினோ, நீங்க உங்களுடைய தரப்புல நீங்க கொடுக்கலாம். எந்த விதத்துலனா, ஓகே இது தேவனுடைய திட்டம், அந்த வார்த்தையினுடைய விளக்கம் பிரதர் கொடுக்கிறாரு, இதனுடைய நோக்கம் என்ன, எதற்காக இப்படி ஒரு சபை அல்லது எக்லீசியா என்ற ஒரு விஷயம் தேவன் ஏற்படுத்தினார், அதற்குரிய அந்த பர்பஸ், அது பற்றி நீங்க சொன்னா நல்லா இருக்கும்.
தேங்க்யூ முத்து. ஃபர்ஸ்ட் உங்களுடைய அனுமதியில் கன்வென்ஷனுக்கு அநேக எக்லீசியாவுடைய அன்பு தெரிவிக்கலாமா?
தெரிவிங்க, ரொம்ப சுருக்கமா.
சரி, அன்பு சகோதர சகோதரிகளை, இது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம கண்டிப்பா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்னுடைய உரிமை என்னுடைய கடமை என்ன இருக்குன்னா, அநேக இடங்கள்ல உங்களுடைய சகோதர சகோதரிகளுடைய அன்பு தெரிவிக்கணும். இந்த மாதிரி முதல் முதல் நம்ம போன மாசம் வந்து ஆப்பிரிக்கா போகிறதுக்கு தேவன் வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ அங்கே இருக்கிற ஒரு பான் ஆப்பிரிக்கா கன்வென்ஷன்ல அநேக சகோதரர்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. நான் வந்து பொதுவா நம்ம எல்லா இந்தியாவுடைய எக்லீஷாவுடைய சகோதர சகோதரிகளின் அன்பு வாழ்த்துக்கள் அவங்கக்கிட்ட தெரிவிக்கும் போது, அவங்க கூட அவங்க மிக மகிழ்ச்சியில அவங்களுடைய அன்பு வாழ்த்துக்கள் உங்க அனைவருக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. சோ இது ஒரு வாய்ப்பு உங்கள் அனைவருக்கு முன்னாடி இந்த காரியத்தை சொல்றதுக்கு. முதல் முதலாவது ஒரு 24 அமெரிக்கன் சகோதர சகோதரிகள், பிரதர் ஹோமர் மாண்டேக், பிரதர் ரிச்சர்ட் டாக்டர், பிரதர் பாப் குட்மன், சில பிரதர் ஜோ டோலன், சில சீனியர் சகோதரர்கள், அவங்களுடைய அன்பு வாழ்த்துக்கள். சில சகோதரிகள் சிஸ்டர் கிளவுடியா, அதே மாதிரி நைஜீரியா, கானா, கென்யா, கேமரூன், யுகாண்டா, காங்கோ, சவுத் ஆப்பிரிக்கா, அநேக சகோதர சகோதரிகளுடைய அன்பு வாழ்த்துக்கள் உங்க மத்தியில நாம் தெரிவிக்கிறேன். கூட வந்து நேற்று தினத்துல கூட நம்ம இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு, நம்மளுடைய அன்பு சகோதரர் சகோதரி சோஃபி மற்றும் அவங்களுடைய கணவர் பிரதர் இமானுவேல் ராஜ் சிங்கப்பூர் எக்லீஷா அவங்களுடைய அன்பு வாழ்த்துக்கள் உங்க அனைவருக்கு தெரிவிக்கிறோம். மற்றும் மியான்மாரில் இருக்கிற பிரதர் நாங் நாங் சோ அவர் மற்றும் அவருடைய எல்லா எக்லீஷா சகோதர சகோதரிகள் அங்கே மியான்மாரில் இருந்து அன்பு தெரிவிக்கிறோம். சகோதர சகோதரிகளை கூட வந்து ஜலந்தர் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் பிரதர் அஜய் அட்வால், அப்புறமா மும்பை ஏரியா பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறமா கேரளா நினைக்கிற ஜான் இங்கே இருக்கிறாரு, கோட்டயம்ல இருக்கிற எக்லீஷா, அநேக சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அன்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அநேக தனிப்பட்ட சகோதர சகோதரிகள் கூட, ஆனா அவங்களுடைய பேர் எடுக்க முடியல, பட் அவங்க மனசுல உங்களுக்கு அன்பு தெரிவிக்கிறதுக்கு எனக்கு தெரிவிச்சாங்க. சோ சகோதர சகோதரிகள், இந்த ஒரு வாய்ப்பு எப்படிப்பட்ட குழு ஆய்வுல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஆக்சுவலி எனக்கு தகுதி இல்லை இந்த மாதிரி இருக்கிற டைட்டிலுக்கு, பட் பரவாயில்ல, தேவன் வாய்ப்பு தந்தாரு. சோ முத்து சபை கலிஷா எக்லீசியா, நம்ம தெரியும், நம்ம இந்த ட்ரூத்துக்கு வரதுக்கு முன்ன நம்ம என்ன சொல்வோம், நம்ம சர்ச்சுக்கு போலாம், நம்ம சர்ச்சில் இருக்கிறோம், சர்ச்சில் இருந்து பேசுறோம். ஆனா இந்த ட்ரூத் வந்த பின்பு அந்த சர்ச் சர்ச் பண்ணி எக்லீசியா வார்டு வந்துச்சு. அந்த எக்லீசியா இருக்கிற வார்த்தை ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, முதல் நம்ம வாய்க்கே வரல. நான் ஹிந்தியில வந்து இந்த சத்தியம் பேசும்போது அங்கே ரொம்ப ஈஸியா இருக்குது, அங்கே சபைக்கு பதிலாக அங்கே கலீசியா சொல்லுவாங்க ஹிந்தியில. பட் முத்து கேட்கற விஷயம் என்னன்னா, எப்படி நம்ம சகோதரர் அன்பழகன் சொல்லிட்டார் அநேக விஷயங்கள் எக்லீசியா பத்தி. இப்ப இந்த எக்லீசியா இருக்கிற ஏற்பாடு வந்து தேவன் எதுக்காக வச்சிருக்கிறார்னா, எனக்கு ரெண்டு வசனங்கள் தான் நான் ஆக்சுவலி ஆயத்தம் பண்ணிட்டேன். பாருங்க, மூணு பேர் ஆயத்தம் பண்ணும்போது உண்மை தேவன் அவருடைய ஆவியிலே தான் நடத்தின்கிறார். அதனால தான் நம்மளுக்கு இதுக்கு மிக மகிழ்ச்சி. ரெண்டு வசனங்கள் வச்சோம் இந்த எக்லீசியாக்காக, இந்த பதிலுக்காக. முதல் தீமோத்தி 3:15 முதலாவது கொஞ்சம் வாசிக்கலாம்.
தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது.
பாருங்க, இது ரொம்ப பொதுவான வசனம் நம்மளுக்கு இருக்குது பத்தி. இது எவ்வளவு வயச படிச்சாலும் அதுல உள்ள நிறைய சத்தியங்கள் வெளிச்சம் அடங்கிட்டு இருக்குது. முக்கியமான விஷயம் பாருங்க, இது ஜீவனுள்ள தேவனுடைய வீடு. எதுக்காக இந்த வீடு வச்சிருக்கிறாரு? ஏன்னா இது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்குது. காரணம், இந்த முழு மனுக்குலத்தை சத்தியத்துக்கு அவசியமா இருக்கிறாங்க. கம்ப்ளீட்டா சத்தியம் இல்லாத இருட்டுல இருக்கிறாங்க. இந்த இவ்வளவு பெரிய கோடிக்கணக்கான மனுக்குலத்துக்கு சத்தியத்தை அறிவிக்கிறதுக்கு, தெரிவிக்கிறதுக்கு, போதிக்கிறதுக்கு தேவன் இப்போ எக்லீசியா சபை ஆயத்தம் பண்ணிக்கிறார். சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கதாய் கூட நம்ம பார்க்கிறோம். இது முதலாவது வசனம் சகோதர சகோதரிகள். இரண்டாவது வசனம் வந்து ஹெப்ரியர் 12:23 வசனம். ஹெப்ரியர் 12:23,
பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும்.
பாத்தீங்களா, இந்த வசனம் கூட இன்னொரு பொதுவான வசனம் தான் இருக்கு நமக்கு. பட் இங்கே பாருங்க, சர்வ சங்கமான சபை, அவங்களுடைய பேர்கள் எங்கே எழுதப்படுகிறது? பரலோகத்தில். அது என்ன அர்த்தம்னா, அவங்களுடைய வாழ்வு, அவங்களுடைய வேலை பரலோகத்திலிருந்து இருக்க போகுது. மிக மகிமையான காரியம், மிக மகிமையான காரியம் சகோதர சகோதரிகளை. சபை தேவனுடைய ராஜ்யத்தின் அரசாட்சிக்கு ஆயத்தமாயின் இருக்கு. புதிய வானம், ஆட்டுக்குட்டி ஆனவருடைய சியோன் மலை, அவ்வளவுதான் சொல்ல முடியும்.
ஓகே, தேங்க்யூ புதர். இப்போ நீங்க சொல்லிட்ட விஷயத்திலிருந்து இந்த எக்லீசியா என்பது பற்றிய தேவ திட்டத்தில் ஒரு எதிர்கால தன்மைக்காக தேவன் இப்போ தற்காலத்தில் அவர் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறார் சொல்றீங்க. ஒன்னு இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு ட்ரூத் இந்த எக்லீசியா, அதன் தேர்வாகிற ஜனங்கள் மூலமாக அது வரும் என்பது ஒரு முக்கியமான பாயிண்டா நம்ம அதை சிந்திக்கிறோம். ஓகே, இப்ப இதே விஷயம் சகோதரர் பிரபாகர் நீங்க பேசலாம். பிரதர் அன்பழகன் வந்துட்டு அவர் அந்த வேர்ட் மற்றும் தேவனுடைய திட்டம் எப்படி இருந்துச்சு எக்லீசியா பத்தி, அதனுடைய நிகழ்வுகள் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும், இது பத்தி பிரதர் குர்சினோ அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் நீங்க ஒருவேளை பிரசன்ட் கண்டிஷன், இந்த எக்லீசியா விஷயத்தினுடைய இந்த பிரசன்ட் கண்டிஷன், அதை பற்றிய உங்களுடைய தாட் என்ன, நீங்க ஷேர் பண்ணலாம்.
தேங்க்யூ முத்துக்குமார் பிரதர். பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளான என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சபையின் ஏற்பாடுகள் குறித்த உங்கள் கருத்துக்கள் என்ன? அதுல இப்பொழுது நீங்க குறிப்பிட போது ஒருவேளை தற்போதைய காலத்தில் இந்த ஏற்பாடுகள் குறித்து என்னுடைய கருத்து. ஒன்று கொரிந்தியர் 14 அதிகாரம் 33 வசனம் நம்ம எல்லோருக்கும் மிக பரிச்சயமான வசனம். நம்முடைய தேவன் கலகத்துக்கு தேவனாயிராமல்
சமாதானத்திற்கு,
அது ஒழுங்கிற்கு என்றிருந்தா ரொம்ப அருமையா இருக்கும், ஏன்னா ரொம்ப அருமையான அர்த்தமா வரும். அப்படியே பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும் என்பதும் அந்த வசனத்துல பார்க்கிறோம். நம்முடைய தேவன் அவருடைய தெய்வீக திட்டம் சகலத்தையும் அப்படித்தான் முறையாக செய்கிறார். நமக்கு தெரியும் ஆண் பெண் என்ற விஷயம் எடுத்துக்கொண்டா அதுல ஒரு ஆர்டர் இருக்கு. ஆண்க்கு கிறிஸ்து தலைனா பெண்ணுக்கு ஆண் தலையா இருக்கிறார். சோ இது ஒரு டிவைன் அரேஞ்ச்மெண்ட், தேவனுடைய டீலிங். எல்லா விஷயத்திலயுமே அது பார்க்க முடியும். தேவன் கிரியேட் செய்கிற விதம் எல்லா விதத்தில் விஷயத்திலயும் ஒரு ஒரு தெய்வீக ஏற்பாடு இருக்கும். அது ஆண் பெண் விஷயமா இருந்தாலும் சரி, சபையினுடைய விஷயமா இருந்தாலும் சரி. சோ எக்லீசியா சகோதரர்கள் ரொம்ப அருமையா சொன்னாங்க, அது இந்த பூமியில உலகத்திலிருந்து சத்தியத்தினால முற்றிலும் பிரித்தெடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கான ஒரு அருமையான அரேஞ்ச்மெண்ட். கண்டிப்பா இது இது நான் சகோதரர் ரசல் அவர்களுடைய ரைட்டிங்ஸ்ல இருந்து நிறைய நான் படிக்கணும், அது எனக்கு கொஞ்சம் தயக்கம், ஏன்னா எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு. ஆனாலும் அந்த கருத்துக்களை நான் தமிழ்ல பகிர்ந்து கொள்கிற ரீப்ரின்ஸ் 53:47 இது ஒரு வேற கோணத்திலிருந்து நாம பார்க்கலாம். சோ எக்லீசியா அதாவது தேவனோடு உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களுடைய கூடுகைகள் ஒவ்வொன்றும் முற்றிலும் சுதந்திரமானது, முற்றிலும் சுதந்திரமாக செயல்பட வேணும். அவர்களுக்கே உரிய விசுவாசத்துல விசுவாசத்தை நேரடியாக வேதத்திலிருந்து அவர்கள் பெற்று அதுல நிலைத்து நிற்க அவர்கள் முயற்சிக்கணும். எந்த ஒரு தனி நபரும் வேறு ஒரு நபர்னாலேயோ அல்ல வேறு ஒரு எக்லீஷானாலேயோ கட்டுப்படுத்தப்பட கூடாது, கட்டுப்படுத்த முடியாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு அரேஞ்ச்மெண்ட். ரெண்டாவது பாயிண்ட் நாம சொல்லணும்னா கர்த்தர் இயேசு இதற்கு தலையாக எடுக்கிறார். அப்படின்னா ஒவ்வொரு எக்லீஷாவும், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எக்லீஷாவும் நேரடியாக கர்த்தர் இயேசுவை மாத்திரமே தலையாக கொண்டு அவரிடத்துல இருந்து அப்போஸ்தலர்கள் மூலமாக எல்லா ஆலோசனைகளையும் அவர்கள் பெற்று ஒரு சுதந்திரமான தனியான எக்லீஷாவா வகுப்பாக அவர்கள் இந்த நெருக்கமான பாதைக்குள்ள நாளுக்கு நாள் முன்னேறி செல்வதற்கு அவர்கள் முயற்சிக்கணும். இந்த எக்லீசியா ரெண்டு பேரா இருந்துட்டாலும் சரி, மூன்று பேரா இருந்துட்டாலும் சரி, இந்த கருத்து ஏன் முன்வைக்கிறேன்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த எக்லீசியானுடைய அரேஞ்ச்மெண்ட் சகோதரர் சொன்னது அதே போல ஒரு ஒரு கருத்து நாம சேர்த்து சொன்னா, ஒரு வசனம் வாசிங்க, எபேசியர் 4:11-13.
மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கு.
இந்த வசனத்துல நம்ம எதுக்கு கோட் பண்ணோம்னா, இங்க ஒரு எக்லீசியா என்ற அரேஞ்ச்மெண்ட்னுடைய நோக்கம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அது பரிசுத்தவான்கள் பூரணப்படுவதற்கு, சுவிசேஷத்தின் ஊழியத்திற்கு என்று சொல்லி. அப்ப இந்த நோக்கம், அதாவது ஒவ்வொரு புதிய சிஷ்டியும் தேவன் இந்த எக்லீஷா அரேஞ்ச்மெண்ட் மூலமாகத்தான் உருவாக்குறார். அப்போ அந்த எக்லீஷா ஒவ்வொன்றும் கர்த்தர் இயேசுவையே தலையாக கொண்டு நேரடியாக அவருடைய மேற்பார்வையில தாங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவியின் துணை கொண்டு கர்த்தருடைய வழி நடத்துதல் புரிந்து அந்த சுயாதீனத்துல வளர்கிறவர்களாக இருந்து, அந்த சுயாதீனத்தை சரியாக பயன்படுத்துகிறவர்களாக இருந்து, தேவன் எதிர்பார்க்கிற குண லட்சணங்களுக்குள்ள வளர்வதற்கு இந்த ஒரு அம்சம் ரொம்ப முக்கியம். சோ இது நான் ரொம்ப ஸ்பெஷலா பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சோ இப்படி செயல்படுகிற ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எக்லீஷியா, தனி எக்லீஷியா, அதே போல இருக்கிற மற்ற எக்லீஷியா கூட அடுத்தபட்சமாக அந்த ஐக்கியத்தில் அவர்கள் இருப்பதுக்கு முயற்சி செய்யணும். இது ஒருவேளை தற்காலத்தில் இது அவர்கள் நான் எக்லீஷியா விஷயம் பத்தி பகிர்ந்து கொள்ள விரும்புற கருத்து. தேங்க்யூ.
ஓகே, நீங்க சொல்லிட்ட விஷயத்துல ஃபர்ஸ்ட் க்வெஸ்டினுடைய ஒரு வீரியம் அதை கண்டுபிடிக்கலாம். என்ன அருமையான ஒரு வசனம் பிரதர் பிரபா நீங்க காமிச்சிட்டீங்க, எபேசிய 4:12 பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு. ஸோ இது ரொம்ப முக்கியம். எக்லீஷியாவினுடைய அந்த அரேஞ்ச்மெண்ட்ல தேவனுடைய நோக்கம், இந்த ஒரு நோக்கம் அதில் இருக்கு. இப்போ பிரசன்ட்ல எதுக்காக இந்த வாய்ப்புக்குள்ள அழைக்கப்பட்டுட்ட ஒரு சகோதரன் சகோதரி ஏதோ இண்டிவிஜுவலா இல்லாம ஒரு ஃபெலோஷிப்புக்குள்ள வராங்க அப்படின்னா, அதுதான் வேர்டு எக்லீஷியா. நீங்க சொன்ன அன்பழகன் சொன்னபடி உலகத்திலிருந்து, உலகத்தினுடைய நோக்கங்களிலிருந்து அவங்க பிரிக்கப்பட்டு உள்ள வராங்க. இது பத்தி சகோதரர் ரசல் கன்வென்ஷன் ரிப்போர்ட்ல 38 3வது பேரா அவர் சொல்றாரு, த லார்ட் சர்ச் இஸ் த ஒன்லி ஒன் டு விச் த கிரீக் நேம் எக்லீஷியா. கர்த்தருடைய சபை மாத்திரமே அந்த எக்லீஷியா என்ற அந்த ஒரு வார்த்தைக்கு பொருள்படுத்தக்கூடிய ஒரு நிலை. மற்ற விஷயங்களை கூற முடியாது. அது ஏன் இப்போ அந்த எக்லீஷியா இருக்கு அப்படி கேட்டா அதுக்கு ஒரே பதில், பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு. இந்த வாய்ப்புக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் தாங்கள் பண்ணிட்ட அந்த உடன்படிக்கையை நல்லபடியா அவர்கள் ஓடி முடிக்க வேண்டும் என்று சொல்லிட்டா அது ஒரு முக்கியமான ஒரு கட்டமைப்பு இருக்கணும் இந்த பூமியில, அது எக்லீஷியா. அதே வாய்ப்பை பெற்றுட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளாக அவங்க காணப்பட வேண்டும். இதை இன்னொரு விதத்தில் சொன்னா நிறைய வார்த்தைகள் இருக்கு, ஒன்வேட நம்ம சொல்லிடலாம், டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறதுனால. இது ஒரு உருவாக்கப்படக்கூடிய இடம் இந்த சபை. சகோதர ரசல் இதை ரெண்டு ஆங்கிள் பிரிக்கிறார், ஒன்னு 2 திரைக்கு முன்பு, இன்னொன்னு 2 திரைக்கு பின்பு. 2 திரைக்கு முன்பு வந்துட்டு இப்ப இருக்கிறோம் அசம்பிளி. எக்ஸாம்பிள், இப்போ மிகப்பெரிய ஒரு கன்வென்ஷன். உண்மையிலேயே என்னதான் நம்பிக்கை இருக்கிறோம், நம்ம எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பு ஃபியூச்சர்ல 2 திரை எப்படியாவது நம்ம கிராஸ் பண்ணுவோம், சேவை சித்தத்தின்படி கிராஸ் பண்ணுவோம், ரொம்ப சந்தோஷம். அப்படி கிராஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்பு, அந்த திரைக்கு முன்பு இது போல ஒரு ஃபெலோஷிப் இருக்கணும். இந்த ஃபெலோஷிப்ல தான் அப்படிப்பட்ட ஒரு உருவாக்கத்தினுடைய வேலைப்பாடுகள் அது நடக்குது. அதுக்கு வசனம் பிரதர் குருஷ்ணு அவங்க காமிச்சபடி ஹீப்ரூல அந்த 12th chapter 29 verse, அந்த வேர்ட்ஸுக்கான விளக்கங்கள் சகோதரர் ரசல் அவங்க நிறைய ஆர்டிக்கல்ல பேசியிருக்கிறார். அந்த தொகுப்புகள் பார்த்தோன்னா இப்ப நான் ஷேர் பண்ற இன்ஃபர்மேஷன் நீங்க புரிஞ்சுக்கலாம். சோ தேவனுடைய சித்தம் நமக்கு இப்ப கொடுத்திருக்கிற இந்த எக்லீசியா, நாம் நம்மளுடைய ஓட்டத்தை நல்லபடியா ஓடுவதற்கு, நாம் உண்மை உள்ளவர்கள் என்று நிரூபித்து காட்டுவதற்கு இந்த சபை ஐக்கியம். சோ இது திரைக்கு முன்பதாக இருக்குது, ஃபியூச்சர்ல நல்லபடியா ஓடி முடிக்கிறவங்க மகிமைக்கு பின்பதாக உண்மையான அங்கமாய் அவர்கள் காணப்படுவார்.
ஒரு மூத்த சகோதரர் சொன்ன கருத்து பகிர்ந்துக்கலாமா?
சொல்லுங்க.
ரொம்ப அருமையான கருத்து. ஒரு சப்ஜெக்ட்ல வெளிநாட்டில் இருக்கிற ஒரு சகோதரர் பகிர்ந்து கொள்வார், எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன். எக்லீசியா இஸ் காட்ஸ் மெத்தட் டு டெவலப் தி சர்ச். சபையை உருவாக்குவதற்கான ஒரு தேவனுடைய அருமையான விதம் இந்த எக்லீசியா.
இது மாதிரி பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே சமயம் இப்படி தேவன் செலக்ட் பண்ணி உருவாக்கிக்கிட்டு இருக்கிற இந்த எக்லீசியா ஃபியூச்சர்ல அது எப்படிப்பட்டதா இருக்கும் சொல்லும் போது சகோதரர் குருஷ்ணு அவர்கள் நீங்க கொடுத்துட்ட அந்த வியூ வந்து நம்ம பார்க்கிறோம். ஓகே, அப்ப மற்ற கேள்விகள் இருக்கிறதுனால நம்ம அதற்கு நேராக கடந்து போகலாம். உங்கள் மூவர்ல இப்ப இந்த டிஸ்கஷன்ல இருந்து ஏதேனும் இந்த ஃபர்ஸ்ட் க்வெஸ்டினுக்கு ஆப்டா இருக்கிற மாதிரி சுருக்கமா ஏதாவது பாயிண்ட்ஸ் சொல்றதுக்கு உங்க மனசுல நீங்க உந்தப்பட்டீங்கன்னா வாய்ப்பு எடுக்கலாம். பிரதர் குருஷ்ணு, பிரதர் அன்பழகன்,
நான் நினைக்கிறேன் அந்த சத்தியம்ல நம்ம கேட்கறது மட்டும் இல்ல, அதன்படி நடக்கிறது தான் எக்லீஷியா கத்து சொல்றது.
அது ஒரு மிகப்பெரிய டெஸ்ட். ஓகே, அப்போ நம்ம செகண்ட் க்வெஸ்சன். ஓகே, இப்ப இரண்டாவது கேள்விக்கு நேரா போயிடலாம். இந்த இரண்டாவது கேள்வியினுடைய விஷயம் சகோதரர் பிரபாகர் நீங்க எடுக்கலாம். எக்லீசியாவில் உள்ள முறைமை மற்றும் ஒழுங்குகள், அதாவது இந்த கேள்விக்கு நான் ஒரு குழு கொடுத்து நம்ம ஆரம்பிக்கிறோம். சபை என்பது தேவனுடைய ஏற்பாடு. அதுக்கு ஒருவேளை ரசலுடைய ஒரு அருமையான வார்த்தை கொடுக்கலாம்னா, ஒரு ரீப்ரின்ஸ்ல 4029 அதுல பேசுறார், த ஆர்டர் இஸ் ஹெவன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. பரலோகத்தில் தேவனுடைய முதல் பிரமாணம் வந்துட்டு முறைமை. அப்போ தேவன் வாசம் பண்ணக்கூடிய அங்க இருக்கிறதுல முதல் பிரமாணமே முறைமை. இப்போ அப்படிப்பட்ட தேவனுடைய வாசஸ்தலத்துக்கு கடந்து போக போகிறவர்களுடைய ஒரு கூட்டமைப்பு, ஒரு ஐக்கியம் இங்க பூமியில. அப்ப இப்படிப்பட்ட ஐக்கியத்துக்குள்ள நிச்சயமா ஒரு முறைமை இருக்கணும், ஏன்னா நம்ம ஃபியூச்சர் அது பரலோகம். அப்ப இப்படிப்பட்ட இந்த எக்லீசியாவினுடைய முறைமை மற்றும் ஒழுங்குகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன?
கண்டிப்பா சபைக்கு பூமியில இப்ப இருக்கும் போது இன்னொரு பேரு வசனத்தில் நம்ம படிப்போம், பரலோக ராஜ்யம். ஸோ பரலோக ராஜ்யம் அது தேவனுடைய வாசஸ்தலம், முதல் அர்த்தம் நமக்கு தெரியும். ஸோ அங்க தேவன் சகலத்தையும் கிரமமா அங்க செய்வதும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ அதே போல இந்த பூமியில அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் போது அவருடைய சித்தம் செய்யப்படும். ஸோ அதனால்தான் நாம அப்ப கூட பூமி பரலோக ராஜ்யமா இருக்கும் அந்த அர்த்தத்துல. ஆனா இப்போ பூமியில் இருக்கிற சபை இவர்கள் மத்தியில தான் தேவனுடைய சித்தம் செய்யப்படுது, செய்யப்படணும். அதனால்தான் இப்போ சபைக்கு அப்படி ஒரு பேரு, பரலோக ராஜ்யம். கண்டிப்பா அப்போ நமக்குள்ள அந்த தெய்வீக ஒழுங்குமுறைகள் மிக கவனத்தோடு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது கடைபிடிக்கப்படணும். இப்போ முறைமை ஒழுங்கு என்று சொல்லும் பொழுது எனக்கு பர்டிகுலரா நீங்க சொன்னா பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா சபையினுடைய ஒழுங்கு முறை வரும் பொழுது மூப்பர்கள், ஒருவேளை உதவிக்காரர்கள், போதிக்கக்கூடிய சகோதரர்கள், பொதுவான சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு இவர்கள் பின்பற்ற வேண்டிய அநேக அருமையான கொள்கைகள் இருக்குது. இதையெல்லாம் தான் நம்ம இந்த மாதிரி டிஸ்கஷன்ல சப்ஜெக்ட்ல பேசும்போது டிவைன் அரேஞ்ச்மெண்ட் என்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். தமிழ்ல சொன்னா தெய்வீக ஏற்பாடு. அந்த வார்த்தை சொல்லுகிற அதே ஆவியில அதை உணர்ந்து அந்த ஒழுங்கு முறைமைகளை அனுதின வாழ்க்கையில நம்மளுடைய ஐக்கியங்களை நாம பின்பற்ற வேண்டியது மிக அவசியம். இது என்னுடைய கருத்து.
ஓகே புத்தர், அப்ப நம்ம மறுபடியும் நம்ம வரோம் மற்ற பிரதர்ஸ் கிட்ட வாங்கிட்டு. சகோதரர் அன்பழகன், இப்போ நீங்க பேசலாம். எக்லீசியா, இது இப்போ ஒவ்வொரு ஊர்களில் தேவனுடைய சத்தியத்திற்கு உட்பட்டுட்ட சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வார்த்தைக்கு உண்மையாக எக்லீசியா ஒரு உண்மையான ஒரு கர்த்தருடைய எக்லீசியாவாக நல்லபடியாக இருப்பதற்கும், தேவன் எந்த நோக்கத்துக்காக ஏற்படுத்தினாரோ அந்த நோக்கம் அங்கு நிறைவேறுகிறதற்கும், அந்த மாதிரி எக்லீசியாவில் எந்த மாதிரி ஆர்டர் அல்லது அரேஞ்ச்மெண்ட் இல்ல ஒரு ஒழுங்கு இருந்தா அது நல்லா இருக்கும். நீங்க ஸ்பெசிபிக்கா கூட பாயிண்ட் மென்ஷன் பண்ணலாம். ஒரு ஆரோக்கியமான எக்லீசியானா அது இப்படி, எப்படி ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில சொல்றோம், அவர் காலையில எழுந்தால் இப்படி, அவருடைய உடை விஷயத்துல, மற்ற தோரணைகள் விஷயத்துல இப்படி. இதே மாதிரி ஆவிக்குரிய முறையில கர்த்தருடைய சபை தேவன் ஏற்படுத்தின அந்த முதல் கொஸ்டின் நம்ம பார்த்தோம்ல, ஏற்படுத்தின அந்த பர்பஸ் நிறைவேறுகிறதற்கு அந்த எக்லீசியால எப்படிப்பட்ட முறைமை, அந்த ஒரு டிசிப்ளின் இருந்தா அது ஆரோக்கியம்.
ஸோ இந்த சபை அமைப்பினுடைய விஷயங்களை பற்றி நம்ம பார்க்குறப்போ, இதனுடைய வழிநடத்துதலுக்கு, அதாவது இந்த சபையினுடைய வழிநடத்தக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம புதிய ஏற்பாடுகளில் நம்ம அதிகமாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்போ இந்த ஒரு சபைக்கு சரியான ஒரு சட்டத்திட்டம் ஏப்டா கொடுத்துருக்கிறாரா அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா சொல்ல முடியாது. சபைக்கு சரியான சட்டத்திட்டங்கள் சரியா கொடுத்திருக்கிறாரா அப்படின்னா கொடுக்கப்படல. அதே சமயம் இந்த முழுமையான முறை இல்லை அப்படின்றதுக்காக அந்த சட்டத்திட்டங்களை கை கொள்வதிலிருந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா பின்வாங்க முடியாது. சோ என்ன சொல்ல வரோம்னா, சபை இருக்குன்னா அதுக்கு தேவன் அவருடைய புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்கள்ல சில திட்டங்கள், சில சட்டங்களை அவர் என்ன பண்ணிருக்காருன்னா வச்சிருக்கிறார். அப்ப அந்த சட்டங்கள் அப்படின்ற பகுதிகள் நம்ம பார்க்கிறப்போ, இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம், இன்னைக்கு ஒரு தேவனுடைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அங்கங்களாக நம்ம மாறுவதற்கு இங்க நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னும்னா, நம்ம ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சிருக்கோம். என்ன புரிஞ்சிருக்கோம்னா, நம்முடைய சபைகள் மேல ஒரு திவ்ய பராமரிப்பு இருக்கிறத ஒவ்வொருத்தரும் உணர்ந்திருக்கும். சோ இது யாருனாலும் என்ன பண்ண முடியாதுன்னா, மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா இது தேவனுடைய சபை, இது ஒரு தனிப்பட்ட மனுஷன் தனிப்பட்ட ஒருத்தருடைய சார்ந்த ஒரு சபை இல்ல, இது தேவனுடைய சபை. அப்ப இந்த திவ்ய பராமரிப்பை நம்ம உணர்ந்து கொள்வதே நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா இது தேவன் எவ்வளவோ ஜனங்கள் மத்தியிலிருந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த இடங்கள்ல இருந்து கொண்டு நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, அவருடைய ஒழுங்குகள் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் அவருடைய திவ்ய சித்தத்தை பணிவோடும் பயபக்தியோடும் தேடக்கூடிய ஒரு இடமாக நம்ம நினைக்கிறோம்.
ஓகே, முதல்ல நான் உங்ககிட்ட க்வெஸ்சன் பண்ணது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், எக்லீசியா தேவன் ஏன் ஏற்படுத்தினார், எந்த பர்பஸ்க்காக? செகண்ட் க்வெஸ்சன் என்ன கேட்கிறோம்னா, அப்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு ஃபெலோஷிப் தான் இன்னைக்கு பரவலா இருக்குது. அப்படி எல்லா ஃபெலோஷிப்பும் ஒன்னு சேர்ந்து இப்போ இந்த இடத்துல பெரிய ஒரு கூட்டம் நம்ம வந்திருக்கோம். சோ இப்படிப்பட்ட ஒவ்வொரு எக்லீசியாவுக்குள்ள எப்படிப்பட்ட முறைமை, ஆர்டர் மற்றும் டிசிப்ளின் இருந்தா அது தேவனுடைய சத்தியத்தின்படி ஆரோக்கியம், தேவன் ஏற்படுத்தின அந்த நோக்கம் வந்து அது நிறைவேறும் என்று நம்ம கேட்கிறோம். ஏதாவது உங்களுடைய அனுபவத்துல வசனத்தின்படியோ பரிசுத்தவானுடைய வார்த்தையின்படியோ ஸ்பெசிபிக்கா இந்த ஆர்டர் சபைகளுக்குள் இருந்தால் அது நலம் அப்படின்ற வியூல நீங்க கொடுக்க முடியுமா? இதுதான் நம்மளுடைய க்வெஸ்சன்.
சபை மறுபடியும்
எக்லீசியா, இப்ப எக்ஸாம்பிள் நான் விளக்கமா கேட்கறேன்னா, கலாத்தியர் 5 முதல் வசனத்துல பாக்குறோம், நீங்கள் சுயாதீனத்திற்கு, கிறிஸ்து உண்டாக்குன சுயாதீன நிலைமையில் நிலை கொண்டிருங்கள் சொல்றார். சோ எல்லாருக்கும் ஒரு லிபர்ட்டி இருக்குது, யாரும் எதற்கு அடிமைப்பட்டவங்க இல்ல. அப்படி வந்துட்டா கூட, இப்ப ஒருத்தர் இருக்கிறார்ல பிரச்சனை, ஒரு 10 ஒரு 50 ஒரு 100 இருக்கும் போது நிச்சயமா அங்க சில ஒரு ஆர்டர் இருக்கணும், இல்லைன்னா என்ன ஆகுனா ஒரு கன்ஃபியூசன் ஆயிரும். இப்ப நான் சொல்றது ரொம்ப மைல்டான விஷயம், ஈவன் டைம் ஃபாலோ பண்றது, தகுந்த சில உடைகள் உடுத்துறது, இந்த மாதிரி விஷயம். ஆனா நான் இது கேட்க வரல, இந்த மாதிரி டோட்டல் எக்லீசியாவினுடைய நிர்வகிப்புக்கு என்று தேவன் ஏற்படுத்தின அந்த அரேஞ்ச்மெண்ட் நோக்கம், ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பேசணும் இல்லைங்களா, எந்த மாதிரியான ஒரு ஆர்டர் ஒரு டிசிப்ளின் இருந்தால் தேவன் ஏற்படுத்தின நோக்கம் அங்க நிறைவேறும், இது நம்ம கேட்கிறோம்.
தேவன் ஏற்படுத்தக்கூடிய இந்த சபையினுடைய நோக்கம் அங்க நிறைவு ஒண்ணு அப்படின்னா, நம்முடைய மூத்த சகோதரர் 6 வால்யூம்ல பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி சொல்லலாங்களா?
தாராளமா சொல்லுங்க.
சோ அப்ப அந்த பகுதிகள் நம்ம பார்க்கிறப்போ, சபையினுடைய இந்த ஆர்டர் அண்ட் டிசிப்ளின்ல நம்ம பார்க்கிறப்போ, இந்த சபை இருக்கு, அதுக்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்கு, சில ஒழுங்குகள் இருக்கு அப்படின்னா, அந்த விசேஷமான அந்த சபைக்கு வந்துட்டு சபையினுடைய அந்த ஊழியக்காரர்கள் தெரிந்திருக்கக்கூடிய விஷயங்கள் கூட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. ஏன்னா அந்த சபையினுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக தேவன் அந்த ஒரு ஏற்றக்கால சத்தியங்கள் தந்து, ஏன்னா சகோதரர் கடந்த கேள்விக்கு பதில் சொல்றப்ப சொன்னார், இந்த சத்தியங்கள் அநேகருக்கு சென்று சேரக்கூடிய ஒரு வாய்க்கால்களாக இருக்காங்க, ஒரு சேனல்ஸா இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜனங்களை தெரிந்தெடுக்கக்கூடிய விஷயத்துல நம்ம செயல்படுத்தலாம், மூப்பர்கள் மற்றும் உதவிக்காரர்கள் மற்றும் அந்த பகுதிகளை நம்ம கடைபிடிக்கலாம்.
அப்போ ஒரு எக்லீசியா அப்படின்னு சொல்லும் போது அங்க அருமையான ஊழியர்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு சிஸ்டம் அது இருக்கிறது சொல்றீங்க. ஓகே, அப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். சகோதரர் குருஷனோ, நீங்க சகோதரர் பிரபா மற்றும் சகோதரர் அன்பழகன் கிட்ட நம்ம கேட்ட விஷயம், அதற்கு அவங்க புரிந்து கொண்ட விதத்துல அவங்க கொடுக்கிற பதில் நீங்க கேட்கறீங்க, பட் நமக்கு இன்னும் ஒரு நிறைவு இல்ல அந்த கேள்விகளுக்கான விஷயத்துல. நீங்க இதை பற்றி உங்க கருத்துக்கள் ஷேர் பண்ணலாம்.
பிரதர், இந்த விஷயத்துல வந்து நம்மளுக்கு ஒரு சில காமன் நோக்கங்கள் இருக்கும், வசனங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு முதலாவது வசனம் இந்த காரியத்துக்கு பேசும்போது, நம்ம அந்த முதல் கொரிந்தியர் 14:33 தேவனுடைய கிரமம், அவருடைய ஒழுங்கு பத்தி நம்ம பார்க்கிறோம். அவரு குழப்பத்துக்கு தேவன் இல்லை. அந்த விஷயம் வாசிக்கும் போது நம்ம அந்த அந்த தார்பரியம் மேலதான் நம்ம பேசணும். அப்ப முதலாவது நம்ம எப்படிப்பட்ட அழைப்பு தேவனுடைய ஜனங்கள் ஆகிறதுக்கு தேவன் கொடுக்கும் போது அதுதான் நம்மளுடைய இலக்கு, கோல், ஆர்டர். அப்ப அந்த ஆர்டர் வரணும்னா சமாதானம். பட் அது பேசுறது ரொம்ப ஈஸி, கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டமா இருக்குன்னா, ஏன் நம்மளுடைய அழைப்பு வந்து பல விதமான ஜனங்கள்ல இருந்து இருக்கிறோம்.
பலவிதமான இருக்கிற படிப்பு, பலவிதமான இருக்கிற கலாச்சாரம், பலவிதமான இருக்கிற பழக்க வழக்கங்கள், பலவிதமான பாஷை, பலவிதமான சிந்தை. வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், முதல் கொரிந்தியர் முதலாம் அதிகாரம் 26-28 வாசிங்க.
எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார்.
இந்த வசனம் வாசித்தா என்ன யோசிக்கிறோம்? எப்பேற்பட்ட ஜனங்கள் நாம்போ, எப்பேற்பட்ட ஜனங்கள் நாம். சரி, இப்படிப்பட்ட ஜனங்களை நம்ம இருக்கும்போது இப்ப நம்மளுக்குள்ளவே ஒரு சமாதானம் கொண்டு வரணும்னா இதுக்கு ஒழுங்கு வேணும். அது கூட இது என்ன மாதிரி இருக்கிற சமாதானம்னா, இது தேவனுடைய சமாதானம். பலவிதமான சமாதானம் இருக்குது, இது தேவனுடைய சமாதானம். தேவனுடைய சமாதானம் நாம் தெரிஞ்சிருக்கிறோம், இது ஒரு ரொம்ப உச்சக்கட்டம் சமாதானம். இதுல வந்து நீதி ஞானம் இருக்கும், அதே சமயத்தில் வெளிப்படும் போது இது அன்புல வல்லமையில வெளிப்படும். சோ இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது, புரிஞ்சுக்கிறது, விரும்புது, அதன்படி நடக்கிறது, இதுக்கு வேணும் நேரம், ஒழுங்கு, ஒழுங்குனைய ஏற்பாடுகள். இதனால்தான் பிரதர் வந்து கோட் பண்ணிருக்கிறார் 6th volume உடைய ஆர்கனைசேஷன் ஆஃப் த நியூ கிரீச்சர். அது வந்து பேஜ் நம்பர் 195. அப்புறமா இங்கிலீஷ் கணக்கில் சொல்றோம், தமிழ்ல நீங்க இருக்கோம். அப்புறம் ஆர்டர் அண்ட் டிசிப்ளின் இன் த நியூ கிரியேஷன் F273. இந்த பேஜஸ் வாசிக்கும் போது நம்மளுக்கு நிறைய அந்த டீடைல்ஸ், அந்த விவரம் நம்ம புரியும், எப்படி சகோதரர் ரசல் ஆலோசனை பண்றாரு இது கொண்டாடுறதுக்கு. ஒரு லாஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன சொல்லணும்னா, பாருங்க இந்த ஆர்டர் 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 பேசும்போது நல்லது இல்லன்னு தெரியல, பட் இந்த காரியத்துல நம்ம நம்மளுடைய ஃபோக்கஸ் மறக்க கூடாது. நம்முடைய ஃபோக்கஸ் வந்து ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய. சோ நம்மளுடைய இந்த மேட்டர் வந்து நம்ம எல்லாரும் புரிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நிறைய நேரத்தில் நம்மளுடைய ஆர்டர் வந்து டிஸ்ஆர்டர் மாம்சத்துல தான் நிறைய போகுது. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த ஆர்டர் உடைய நோக்கம் ஸ்பிரிச்சுவல் ஆர்டர். ஸ்பிரிச்சுவல் ஆர்டர்ல வந்து நம்ம நம்மளுடைய மூப்பர்கள், நம்மளுடைய ஸ்பீக்கர்ஸ், நம்மளுடைய ஊழியக்காரங்கள் கிட்ட எப்போ சபையார் போய் பேசுறாங்க, ஆலோசனை கேட்கறாங்க, கேள்வி கேட்கறாங்க, எத்தனை தடவை ஆவிக்குரிய விஷயம் கேட்கறாங்க? வீட்டில் பிரச்சனை, பசங்களுடைய ஃபீஸு, அப்புறமா வந்து இப்படி அப்படி போராட்டம், வாக்குவாதம், இதுதான் அதிகமாக வந்து மூப்பர்கள் கிட்ட கொண்டு வந்து பேசுறாங்க. ஆனா எவ்வளவு தடவை வந்து ஆவிக்குரிய சத்தியத்தின் சம்பந்தமான காரியங்கள் பேசுறது, யோசிக்கிறது, சிந்திக்கிறது, இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயம் படிக்கும் போது பிரதர் இப்படி தோணுச்சு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்பனாச்சும் மூப்பர்களுக்கு அந்த மாதிரி யாரோ சபையார் வந்து பேசியிருக்கிறாங்களா? ஸோ இது கொஞ்சம் ஃபோக்கஸ் கொஞ்சம் அந்த மாதிரி இருந்தேன்னா நம்ம நினைக்கிற நம்மளுடைய இந்த ஆர்டர் காரியத்தில் நல்லா நடக்கும். எனக்கா ஆரம்ப ஆர்டர் மறக்கக்கூடாது. அப்போஸ்தலர் 6th அதிகாரம் அப்போஸ்தலர் நாட்களில் அப்போஸ்தலர் இந்த ஆர்டர் ஃபர்ஸ்ட் கொண்டாடிட்டாங்க. கொண்டாடும் போது அவங்களுக்கு எப்படிப்பட்ட விதத்தில் கொண்டாடிட்டாங்க, எதுக்காக கொண்டாடிக்கிறாங்க, அது நம்ம நிதானமா தியானிச்சா ரொம்ப நல்லா இருக்கும்.
ஓகே பிரதர், தேங்க்யூ. பிரதர் பிரபாகர், இப்ப நீங்க பாக்கலாம். பொதுவா இந்த செகண்ட் க்வெஸ்டினுடைய தன்மைகள் கூட கொஞ்சம் நம்ம இன்னும் கிளியரா நம்ம டிஸ்கஷனுக்குள்ள வரணும். ஏன்னா மெயினான பாயிண்ட்ஸ் அது வரதுல. என்னன்னா, எக்லீசியாவில் இருக்க வேண்டிய சத்தியத்தின்படியான ஆர்டர் மற்றும் டிசிப்ளின் பற்றி விவாதிக்கும், இதுதான் நம்மளுடைய விஷயம். பட் இப்போ ஒருவேளை சகோதரருடைய கோணங்கள், சகோதரர் அன்பழகன், சகோதரர் குருசினோபுதர் பேசுற விஷயத்த நான் எப்படி ஃபீல் பண்ணனா, 1, 2, 3 அதுக்கப்புறம் 8, 9, 10 இருக்குது, இடையில அந்த 4, 5, 6, 7 வந்து இல்லை, அப்படித்தான் நான் ஃபீல் பண்றேன். எனவே சத்தியத்தின்படி வசனத்தின்படி ஒரு நல்ல ஒரு எக்லீசியா அப்படின்னா ஆர்டர் மீன் ஒரு மனுஷிக ஆர்டர் இல்ல, டிவைன் அரேஞ்ச்மெண்ட். அதனால தான் சத்தியத்தின்படின்ற வேர்டு நம்ம பயன்படுத்துறோம். வேதம் சொல்லுகிறதும் பரிசுத்தவான்கள் சொல்லுகிறதுமான முறைமை ஒழுங்கு என்ன, ஒரு தேவனுடைய சபையா இருந்தா அங்க எப்படிப்பட்ட ஒழுங்குகள் மற்றும் முறைமைகள் இருக்கிறது அவசியம், ஆரோக்கியம். ஒருவேளை நீங்க ஆட் பண்ணிக்கலாம், அது எவ்வளவு அளவுக்கு அவசியம் அது பேசலாம்.
ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கிற கேள்வி நானு. கண்டிப்பா இது பிரதர் அன்பழகன் அழகா சொன்னார். சோ எக்லீஷானுடைய ஒழுங்கு மற்றும் முறைமை குறித்து நுணுக்கமான நிறைய விஷயங்கள் நமக்கு வசனத்துல நேரடியா கொடுக்கப்படல, ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுவே நமக்கு அஸ்திபாரம். சோ அதுல ஒருவேளை அப்போஸ்தலர்களுடைய வார்த்தையில இந்த எக்லீஷாஸ்ல இருக்க வேண்டிய அந்த ஒழுங்குமுறையில முதல் விஷயம் அப்போஸ்தலர் 14:23 அடிப்படையில உண்மையிலேயே ஒரு முறையான தேர்வு இருக்கணும். ஒரு எக்லீஷால அநேக ஸ்தானங்கள் இருக்கு, ஊழிய ஸ்தானங்கள். ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் யார் யாரை ஏற்படுத்தணும் என்று மற்ற சகோதர சகோதரிகள் தேவனுடைய வார்த்தையின்படியும் பரிசுத்த ஆவியின்படியும் வழிநடத்தப்பட்டு முற்றிலும் எந்த விதத்திலையுமே மாம்ச சிந்தைக்கு இடம் தராம ஆவியின் சிந்தையில மாத்திரம் இருந்து அவர்கள் அந்த சபைக்கான ஊழியர்களை தேர்ந்தெடுக்க வேணும். சோ இந்த ஒரு தெய்வீக முறைமை முதல்ல இருக்கணும் ஒரு எக்லீஷால, அதாவது ஒரு ப்ராப்பர் எலெக்ஷன். அந்த எலெக்ஷன் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிற சபையினுடைய ஊழியர்கள், அது மூப்பர்களா இருக்கலாம், உதவிக்காரர்களா இருக்கலாம், அல்லது சில சமயங்கள்ல பேசக்கூடிய வாய்ப்பில் இருக்கிற சகோதரர்களுக்கும் கூட இந்த மெத்தட் நம்ம ஏற்பாடு செய்யலாம். சோ இது ஒரு வசன ரீதியான ஒரு கருத்து. மேற்கொண்டு இதை செயல்படுத்த முயற்சிப்படும் பொழுது இன்னும் அநேக விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு எக்லீஷால ஒரு பிரச்சனை வருது, ஒரு சகோதரர் மேல ஏதாவது ஒரு புகார் என்று சொல்லும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி கையாளணும் என்று சொல்லி கூட ஒழுங்குமுறைகள் இருக்குது. மத்தேயு 18:15 நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் சகோதரர் ரசல் அவர்கள் அங்க பேசிருக்கிறாங்க. இது மாத்திரம் இல்ல, இந்த ஆர்டர் விஷயம் பத்தி பேசும்போது ஒரு நல்ல பாயிண்ட் என்ன சொல்லலாம்னா, இது வெறுமனே சபையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் மாத்திரம் பொறுப்பு கிடையாது, மாறாக அந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கமுமே அதுக்கு பொறுப்பாளர்களாக இருக்கிறாங்க. The administration of discipline is not the function of the elders only, but of the entire church. இது 6th volume 6th பாடத்துல சொல்லப்படுது. அதாவது சபையினுடைய ஒழுங்கு முறைமைய காப்பாற்றுவது, நிலைப்படுத்துவது என்று சொல்லும் பொழுது அது ஏதோ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியர்களுக்கு உரிய பொறுப்பு மாத்திரமல்ல, மற்றபடி உள்ள இருக்கிற ஒவ்வொரு அங்கத்துக்குமே அது இருக்கக்கூடிய வேலை என்று சொல்லப்படுது. சோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கேன். தேங்க்யூ.
ஓகே பிரதர், தேங்க்யூ. நல்லது ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க, அந்த எலெக்ஷன். அதுல ஒரு வசனமே காமிச்சிருக்கிறார் சகோதரர் பிரபாகர், அப்போஸ்தலர் நடபடிகள் 14:23 காமிக்கிறார், வாசிக்கலாம்.
அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி.
போதும் சிஸ்டர், அப்போ இந்த வேர்ட் நீங்க காமிக்கிறீங்க, இதுல அந்த மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து, அது கிரீக் வேர்ட் கிரட்டோனியோ, 5500 கிரீக் நம்பர். சோ இந்த விஷயத்தின்படி தெரியுது, ஒரு சபை அல்லது எக்லீசியா சொல்லிட்டா அங்க வந்து ஊழியர் செய்யக்கூடிய அந்த ஊழியர்கள், விசேஷமா எல்டர், அந்த சபையினுடைய கண்காணிகள், அவங்க சபையாரால் அவர் ஏற்படுத்தப்பட வேண்டும். இப்ப நான் ஒரு, நீங்க ரெண்டு பேர் ஒரு வேர்ட் சொன்னதுனால, அதாவது பர்டிகுலரா இது இது அப்படின்னு நம்மளுக்கு பைபிள்ல இல்ல, பட் சில விஷயம் சொன்னீங்க. இப்ப ஒரு ஆர்டர் அப்படின்ற விஷயம் பைபிள்ல தெரியுது, எலெக்ஷன் ஒரு ஆர்டர். இந்த எலெக்ஷன் எப்படி நடக்கணும், இது வந்து ஒழுங்கு, டிசிப்ளின். சோ இந்த ஆர்டர் வந்து பைபிள்ல இந்த விஷயத்துல வந்து தெளிவா தெரியுது, பட் இதனுடைய டிசிப்ளின் இது எப்படி நடக்கணும் இது தெரியல, பட் இது ஒழுங்கு. இந்த ஒழுங்கு வந்து தேவனுடைய ஆவியில ஆரோக்கியத்திற்கு ஏதுவா நம்ம வந்து அதை செயல்படுத்தணும். சோ இது வந்து நம்ம பாக்குறோம். ஏன்னா பொதுவா ஒரு நாமினல் கிறிஸ்டியன்ஸ்ல இருந்து ஒருத்தர் உண்மை சத்தியம் தெரிஞ்சு இந்த ஒரு எக்லீசியான்ற வார்த்தைக்கு உரிய இந்த ஃபெலோஷிப்புக்குள்ள அவர் வரும்போது அவருக்கு நேரம் கடைபிடிக்கிறது, அப்புறம் சபையில வந்து ரொம்ப சத்தம் இல்லாம ஒழுக்கமா அமர்ந்திருக்கிறது, இந்த மாதிரி செய்யணும் ஆல்ரெடி இருக்கு, அவங்க பல இடங்கள்லயே இருக்குது. சோ அதே விஷயம் இங்க செய்வார், அது கூட அவசியம் தான். இது வந்து மேலோட்டமான விஷயங்கள், இதுல கூட உண்மை இருக்கணும் இல்ல சொல்ல வரல, ஆனா அதை விட ரொம்ப முக்கியம் அந்த சபையினுடைய நிர்வகிப்பு, அந்த சபையினுடைய நிர்வகிப்பு அந்த எக்லீசியாவினுடைய விஷயத்தில். அதனாலதான் கேட்கிறோம், அந்த நிர்வகிப்பு கரெக்டா இருந்தா ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், தேவன் எந்த நோக்கத்துக்காக ஏற்படுத்தினார், அந்த நோக்கம் வந்து அங்க நிறைவேறும். நிர்வகிப்பு சரியில்லைனா தேவன் அந்த எக்லீசியா என்ற வார்த்தையின்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அந்த நோக்கம் வந்து அங்க நிறைவேற. அதனால தான் ஒரு வேர்டு காமிச்சோம், பரலோகத்தில் தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிற முதல் பிரமாணமே என்ன அப்படின்னா முறைமை. நம்ம தேவன் அவர் அப்படிப்பட்டவர். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நம்ம நிறைய எதிர்பார்த்தோம் எக்ரீஷியா மேட்டரில். பட் ஒரு வேர்டு மாத்திரம் தான் இப்போ வருது, எலெக்ஷன். ஸோ அந்த எலெக்ஷனுடைய தன்மைகள், அப்படி ஏற்படுத்தப்பட்டுட்ட அந்த எல்டர்ஸ் அவங்க கிட்ட வைக்க வேண்டிய அணுகுமுறைகள் பத்தி பிரதர் சொல்றாரு. நான் ரொம்ப பேசிக்கா இருந்து லிங்க் பண்ண விரும்புறேன், அப்பதான் டோட்டல் காங்கிரிகேஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா முடியும். சகோதர குருசுமை இப்ப நீங்க எடுக்கலாம் பாயிண்ட். பிரதர் பிரபா வந்து அந்த எலெக்ஷன் என்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. இன்றைய காலகட்டங்களில் வாழுகிற பாத அங்கங்களின் வாய்ப்புகள் இருக்கிற அசம்பிளியில எலெக்ஷன் பற்றிய உங்களுடைய அபிப்பிராயம் என்ன?
இது ரெண்டாவது கேள்வியில இருக்கிறோமா இல்லாட்டி மூணாவதுக்கு போயிருக்கிறோமா?
நீங்க ரெண்டாவது கேள்வியிலேயே இருக்கலாம்.
எனக்கு மூணாவது கேள்வியில இது பத்தி பேச வேண்டியதான் பிளான் பண்ணிட்டோம். எனக்கு மூன்றாவது கேள்வியோடைய விஷயம் என்னன்னா என்ன மாதிரி பிரச்சனைகள் வருது.
அதாவது நான் வந்து இப்போ எலெக்ஷன் பற்றிய உங்க கருத்து என்ன? ஆமா, அதாவது எந்த அளவுக்கு அவசியம் நீங்க சொல்லணும்.
என்னுடைய தேர்ட் குவெஸ்டனுடைய ஆன்சர் அதுதான்.
அந்த அந்த அவசியம் செயல்படுத்தும் போது என்னென்ன பிராக்டிக்கல் இஷ்யூ வரும்?
மிகவும் மிகவும் அவசியமா இருக்குது. எனக்கு இது ஒரு தெய்வீக ஏற்பாடு இருக்குது. தேவன் தான் வந்து இந்த விஷயத்தை ஏற்பாடு பண்ணிருக்கிறார். இதுல வந்து
ஒரு நிமிஷம், இப்ப நீங்க சொல்றீங்க இது ஒரு தெய்வீக ஏற்பாடு, இது தேவன் தான் ஏற்பாடு பண்ணிருக்கிறார்.
சப்போஸ் நாங்க பவுல் இந்த விஷயத்தை செயல்பாடு முறையில அவர் கொண்டாடிட்டார் ஆதி சபையில, அதிகமா இதை பத்தி எழுதல. கிரட்டோனியோ என்பது வார்த்தை பயன்படுத்திட்டாரு. அப்புறமா இந்த மாதிரி வந்து தீத்துஸ்க்கு ஒரு வேலை கொடுத்தாரு எல்லா எக்லீஷாஸ்ல இதை போயிட்டு சொல்லி தரத்துக்கு, இது கொண்டாடுறதுக்கு. பட் ரொம்ப டீட்டெயிலா ஒன்னும் எழுதல. அதனாலதான் சில பேர் இது தவறமா பயன்படுத்தினுக்கிறாங்க கூட. இன்னைக்கு எங்க இருக்குது வசனத்துல, எங்க காமி, தெளிவா காமி, அப்படி எல்லாம் கேட்கிறாங்க. பட் இது தேவன் ரொம்ப அருமையான வகையில கொண்டாடிக்கிறார். இது அவருடைய ஞானம். அவருடைய ஞானத்துல வந்து ஒரு லீடர்ஷிப் தேவைப்படுது. பட் அந்த லீடர்ஷிப் வந்து தாழ்மையில கட்டணும். அந்த லீடர்ஷிப் வந்து அவரு அதிகமா வேலை செய்யறாரு, அதிகமா டேலண்ட் இருக்கிறவர், அவர் அதிகமா நல்லா பேசுறவர், அது காரணம் இருக்கக்கூடாது. அது காரணம் என்னன்னா எக்லீஷா அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கும் போது அவங்க இது மிக தாழ்மையில புரிஞ்சுக்கணும். இது தெய்வீக பொறுப்பு எனக்கு கிடைச்சிருக்குது. அது கூட இதுக்கு தச்சமை கொஞ்ச காலம், இது ஒரு ஊழியத்துக்காக. சோ இது என்ன என்கரேஜ் பண்றது சபைக்குள்ளனா அந்த ஆவிக்குரிய மேட்டிமைக்கு இடம் கொடுக்கறது இல்ல. பட் இது கூட வந்துருக்குது, நம்ம பார்க்கிறோம். அது செகண்டரி பாயிண்ட். பட் இதுதான் தேவனுடைய நோக்கம்.
மெயின் வந்து கர்த்தருடைய சபையில இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஆர்டர் வந்துட்டு நிர்வகிப்பு. அதுல இந்த எலெக்ஷன் என்பது ஒரு மஸ்ட்,
நோ டவுட், விதவுட் டவுட், 100%. இத பத்தி நிறைய பேசணும்.
நான் வரேன், அடுத்தடுத்து வரலாம். சகோதரர் அன்பழகன், இப்போ நீங்க கூட வாய்ப்பு எடுக்கலாம் மறுபடியும். ஒரு எக்லீசியால எலெக்ஷன் சிஸ்டம் இருப்பதற்கும் அப்படி எலெக்ஷன் சிஸ்டம் இல்லாமல் இருக்கிற ஒரு எக்லீசியா, இந்த ரெண்டு விதத்தை நீங்க எந்த கோணத்துல பாப்பீங்க?
இந்த விஷயம் பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா தேவன் சபைக்கு அந்த ஒழுங்குமுறைகளை கொடுத்திருக்கிற, அப்ப அந்த ஒழுங்குமுறைகளை நம்ம கை கொண்டு இருக்கிறப்போ அதனால கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை உணர்ந்து கொள்ளலாம். ஒருவேளை அந்த ஒழுங்குமுறைகளை கொடுத்து அதை நம்ம செயல்படுத்தவில்லை அப்படின்னா அதற்குரிய பலன்களையும் நம்ம அனுபவிக்கலாம்.
ரொம்ப சுருக்கமா சொன்னாலும் அழகா சொல்லிட்டீங்க. பொதுவா சொல்லுவாங்க, அதாவது படிச்ச என்ன பிரயோஜனம், அந்த காலத்துல வேலை கிடைக்கிறது இல்ல. அப்படி படிச்சு வேலை கிடைக்காம இருந்தா அது வேற, ஆனா படிக்காமே இருந்துட்டு நான் படிச்சா எனக்கு வேலை கிடைக்காது அப்படின்ற எண்ணத்துல வாழ்றதுன்றது வேற. சோ கர்த்தர் சொல்லி இருக்கிற முறைமைகளை நம்ம கடைபிடிக்கிறது ஆரோக்கியம். சோ அந்த முறைமைகளை கடைபிடிக்கும் போது வரக்கூடிய ப்ராப்ளம் வந்துட்டு அது அதுக்கப்புறம். சோ இருப்பினும் இப்போ ஒரு எக்லீசியா தேவனுடைய கிருபையில அது ஆரம்பமாகுது ஏதோ ஒரு பகுதியில் அப்படின்னா உடனே சடனா அது பண்ண முடியாது அந்த ஒரு விஷயம். ஏன்னா அது அவங்க பக்குவம் அடையணும், சத்தியத்தில் தெளிவடைஞ்சு கர்த்தருடைய சபை அது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றது தெரியும். சோ இந்த விஷயத்துல சகோதரர் பிரபாகர் இப்ப நீங்க எடுக்கலாம் வாய்ப்பு. ஒரு சபை ஒருத்தர் புதுசா ட்ரூத் கேட்டு ஒரு அசம்பிளியா அவங்க இருக்கிறாங்க ஒரு ஏரியால அப்படின்னா அவங்களுக்குள்ள இந்த எலெக்ஷன் என்ற ஒரு சிஸ்டத்தை எவ்வளவு காலத்துக்குள்ள இல்ல எந்த விதத்துல அவங்களுக்குள்ள அதை கொண்டு வரலாம்?
கண்டிப்பா 6th வால்யூம் ஸ்டடி சகோதரர் ரசல் அவர்கள் 6th வால்யத்தில் 5 மற்றும் 6 அத்தியாயங்கள் சபையின் புதிய சிருஷ்டியின் ஒழுங்குமுறை, புதிய சிருஷ்டியினுடைய அமைப்பு, இந்த ரெண்டு சாப்டர் ரொம்ப முக்கியம். சோ புதுசா எஸ்டாப்ளிஷ் ஆயிட்ட ஒரு கிளிஷா என்று சொல்லும் பொழுது அந்த சகோதர சகோதரிகளுக்கு முதலாவது எப்படியாவது ஒரு கண்டினியூ தொடர்ச்சியான வகுப்புகள் மூலமாகவோ அல்லது வேற எந்த ஒரு விதத்திலேயாவது இந்த வாலயத்தில் இருக்கிற அந்த முக்கியமான இரண்டு அத்தியாயங்களுடைய கருத்துக்களை அவர்களுக்கு பயிற்றுவிக்கணும், அவர்களுக்கு நாம போதிக்கணும். ஒருவேளை அது அவர்கள் இந்த தெய்வீக ஒழுங்குமுறைகளை சரியான கோணத்தில் புரிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும். காலம் என்பது அது நம்ம எப்படி திட்டமிடுகிறோமோ அதை பொறுத்து இருக்கும். குறைந்தபட்சம் நம்ம பொதுவா நம்ம ஃபாலோ பண்றது ஒரு 3 மாதம் இருந்தா போதுமானதா இருக்கும்.
அந்த மாதிரி விஷயங்கள் செயல்படுத்துறதுக்கு
கண்டிப்பா
அது, ஆனா நம்ம நினைக்கிறோம் அது நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது.
ஃபிக்ஸ்
அந்த சபை அல்லது அங்க இருக்கிற பிரதர்ஸினுடைய சூழலுக்கு உட்பட்டு. இத பத்தி சகோதரர் ரசல் அவங்களுடைய விஷயங்கள்ல நான் அடையாளம் மாத்திரம் சொல்லிடுறோம். எங்கனாம் ஏசாயா முதல் அதிகாரம் 3rd verse 3rd வசனத்துக்கு அவருடைய கமெண்ட்ஸ்ல அவர் சொல்றார், அதாவது ஒரு சபையில ஒரு நிர்வகிப்பில் இருக்கிற ஒரு சகோதரர், பொறுப்புக்கு வரக்கூடிய சகோதரர், அவர் உண்மையிலேயே தேவனுடைய சத்திய வார்த்தைகளை விசேஷமா அவர் 6 volume அவர் கோட் பண்றார். 6 volume அல்லது ஏற்ற கால சத்தியங்களை போன்றவற்றினை அவர் ஒபே பண்றவரா அதை பின்பற்றுகிறவரா இருக்கணும். அதை ஒதுக்கி தள்ளிட்டு ஒருவேளை சபைகளுக்கு சில ஆலோசனைகள் அல்லது எச்சரிப்புகள் கொடுக்கிறவரா இருந்தா எதுனா தேவனுடைய வார்த்தை பரிசுத்தவான்களுடைய வாக்கியங்கள் இவைகள் எதையுமே ஒருத்தர் அறியாமல் அதை கன்சிடர் பண்ணாம தன்னுடைய சுய கருத்துக்களை ஒருத்தர் சபைகள்ல தெரிவிக்கக்கூடியவரா இருந்தா அது வந்துட்டு நல்லதல்ல, அது வந்து தேவன் வந்து அது ஏற்கிறது இல்ல அப்படி சொல்லி அவர் சொல்றார். அதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட வசனம் வந்து ரொம்ப ஆச்சரியமான வசனம், வாசிக்கலாம் ஏசாயா 3rd verse
மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார்.
பாருங்க இது இந்த வேர்டு வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு எச்சரிப்பான வார்த்தை. இஸ்ரேலருடைய நிலைமை அப்படி இருக்குன்னு, இதே மாதிரி ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் விசேஷமா பொறுப்புல இருக்கிற சகோதரர்கள் அப்படி இருக்குன்னு சொல்றார். அப்ப இதுல இருந்து முதல்ல என்ன தெரியுதுன்னா, முதல்ல இந்த ஆர்டர் அவசியம், எலெக்ஷன்ல ஆர்டர் அவசியம், அது எப்படி இருக்கணும், ஒரு ஒரு ஒழுங்குகள் இருக்கு, அதை பத்தி நம்ம வேற வாய்ப்புல பாக்கலாம். பட் அந்த ஒழுங்குகளோடு அது இருக்கும் போது அப்படி வரக்கூடிய சகோதரர் சபைகளுக்கு எப்படிப்பட்ட முறையில ஊழியம் செய்யணும்னா, அதுக்கு அப்படி வர சகோதரருக்கு தேவனுடைய சத்தியங்கள் பரிசுத்தவானுடைய வாக்கியங்கள் தெரியணும், தெரிஞ்சா அது ஆரோக்கியம் என்று அவர் சொல்றாரு. செகண்ட் க்வெஸ்சன்லயே ஒரு பார்ட் இருக்குது, அது சகோதரர் பிரபாகர்ட்ட நம்ம கேட்டோம் என்னன்னா, இதனுடைய அவசியம் எந்த அளவுக்கு, இது நெசசிட்டி, இந்த ஒரு டிசிப்ளின் அண்ட் ஆர்டர் வந்து சபைகள்ல எந்த அளவுக்கு நெசசிட்டி அப்படின்றதுக்கு சகோதரர்கிட்ட கேட்டோம். அதுல பிரதர் அன்பழகன் கூட நீங்க சொன்னீங்க, தேவனுடைய வார்த்தையின்படி இருப்பது அவருக்கு ஏற்ற விஷயம், நோக்கம் நிறைவேறும். ஒருவேளை அப்படி தேவனுடைய வார்த்தைகளின்படி இல்லாம அந்த ஃபெலோஷிப் இருந்தா அது அதற்குரிய பாதிப்புகளை அது வாங்கும் என்று. அதுக்கு நியூ கிரியேஷன்ல தமிழ்ல 3:5-8 அதுல ஒரு அருமையான வார்த்தை சொல்லுவார், என்னன்னா சபை எக்லீசியால இருக்கிற ஒவ்வொரு குழு அதுல தான் ஏற்றுக்கொள்ளப்படுவதை குறித்து எந்த ஒரு கேள்வியும் எழும்பாது. அப்படி இருந்தா கூட ஒரு சகோதரன் சபையினுடைய பொறுப்புக்கு வருவது தேர்தல் நடத்தப்படாமல் அவங்க வரக்கூடாது என்று சகோதரர் ரசூலுடைய அருமையான வார்த்தை. இதுக்கு சொல்லிட்டு அவர் என்ன விளக்கம் கொடுப்பார்னா, இது நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஒரு பிப்ளிக்கல் மெத்தட நம்ம ஃபாலோ பண்றதுக்காக, ஏதோ இது அவருடைய ஓன் தாட் இல்ல, பைபிள் சொல்லியிருக்கிற சத்தியத்தை நாம் நடைமுறைப்படுத்துகிறதற்காக இந்த வார்த்தை சொல்றார். ரொம்ப அருமையான வார்த்தை. நாமினல் கிறிஸ்டியன்ஸ்ல இது பார்க்க முடியாது, அப்பா பாஸ்டரா இருந்தார்னா பையனும் பாஸ்டர், அது பையன் வந்து அவர் பாஸ்டர் ஆவாரா ஆவாரா ஆக மாட்டாரா தெரியாது, தகப்பன் இருக்கிறதுனால அவசியம் அந்த ஜெனரேஷன் அப்படியே வருவாங்க. ஆனா உண்மையான சபை அது அப்படி இருக்காது. சபையினுடைய வரலாற்றுல நம்ம அப்படித்தான் பாக்குறோம். அந்தி கிறிஸ்துவ அமைப்பு அப்படி ஒரு காலம் எடுத்தாங்க, இந்த எலெக்ஷன் என்ற சிஸ்டத்தை மண் தோண்டி புதைச்சிட்டு தங்களுடைய சுய இஷ்டங்களின்படி சபைகளை வழிநடத்தினாங்க. ஆனா உண்மையான கர்த்தருடைய சபையா இருந்தா அந்த சபைகள்ல ஒருத்தர் பொறுப்பாளியா வரணும்னா தேர்தல் மூலம்தான் நடத்தப்பட்டு தான் அவரு வரணும். எனவே ஒரு எக்லீசியா ஃபார்ம் ஆகுது, அவர்கள் சத்தியத்தில் பலப்படுகிற காலம் வரையில ஒரு வாய்ப்பு. ஆனா ஒரு ஏற்ற சூழல் வரும்போது எலெக்ஷன் மூலமா அங்க பொறுப்பாளிகள் நியமனம் ஆவது, தேவன் எக்லீசியா இந்த அரேஞ்ச்மெண்ட்டை ஏன் ஏற்படுத்தினாரோ அந்த நோக்கம் நிறைவேறுகிறதற்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். எனவே இது மிகுந்த அவசியமான ஒன்று இந்த கடைசி கால ஐக்கியங்கள்ல இருக்கிறவைகள்ல இந்த எலெக்ஷன் சிஸ்டம் வந்து அவசியமான ஒன்று என்று நம்ம பார்க்கிறோம். ஓகே, இப்போ நான் இதோடு செகண்ட் க்வெஸ்சன்ல இருந்து 3rd question போல நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க ஏதேனும் செகண்ட் க்வெஸ்சன்ல உங்க தரப்புல கருத்துக்கள் ஷேர் பண்ண விரும்பினா சொல்லுங்க.
ஒரு நல்ல ஒரு 4 points, 4:07 ஏன் இந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும்,
ஓகே.
இந்த ஏற்பாடு ஏன் அவசியம்? ஏன் வந்து ஒரு எக்லீஷியால முறையான எலெக்ஷன், அதன்படியான ஊழியர்கள், இந்த செட்டப் எதுக்கு? ஸோ சகோதரர்கள் அவர்கள் அருமையா ஒரு நாலு காரியங்கள் ரொம்ப சிம்பிளா, அதாவது ஒரு எக்லீஷா என்பது ஒரு குடும்பம் மாதிரி, அதுல குழந்தைகளும் இருப்பாங்க வளர்ந்தவங்களும் இருப்பாங்க. குழந்தைக்கு தகுந்த மாதிரி உணவும் கொடுக்கணும், வளர்ந்தவங்களுக்கு தகுந்த மாதிரி உணவும் கொடுக்கணும். ஸோ அப்போ முறையா போதிக்கக்கூடியவர்கள் என்கிற நிலையில அங்கீகரிக்கப்பட்ட ஊழியர்கள் என்பது அவசியம். அதே போல சோதனைகள், பரீட்சைகள், பலகீனங்கள் விதவிதமா இருக்கும். ஸோ அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், ஸோ அப்போ அவங்கள கைட் பண்ணணும். அதே சமயத்தில் வசனங்கள் அப்போஸ்தல் பவுல் சொல்லும் பொழுது மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும் அப்படின்னா என்னன்னா, எக்லீஷாவுக்கு அல்லது தேவனோடு உடன்படிக்கை பண்ணின அந்த கூட்டத்தாருக்கு எப்போதுமே சாத்தானிடம் இருந்து தாக்குதல்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஸோ அந்த தாக்குதல்களை முன்கூட்டியே அறிந்து உணர்ந்து அந்த தாக்குதல்கள்ல இருந்து அருமையாக உருவாகி இருக்கிற புதிய சிருஷ்டிகளை, அது வளரக்கூடிய வளர்ந்து கொண்டிருக்கிறவர்களா இருக்கலாம், பலவீனர்களா இருக்கலாம், ஸோ இவர்கள் எல்லாம் பாதுகாக்கணும் என்று சொல்லும் பொழுது கண்டிப்பா அதற்கே உரிய ஊழியர்கள் கூட தேவை. கண்டிப்பா ஒரு சிலர் அந்த ஸ்லாக்கியம் தேவன் கிட்ட பெற்றெடுப்பாங்க, அனுபவம், ஆவியில எல்லா விதத்திலையும். ஸோ இப்போ அவர்கள் இந்த மாதிரி ஊழியத்துக்கு ஏற்படுத்தப்படணும் என்றும் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு முறைமை இருந்தால் மாத்திரமே அங்க முடியும். இல்லாட்டி இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு முற்றிலுமே இல்லை என்று சொன்னா என்ன ஆகலாம்னா யாராவது ஒருத்தர் அந்த ஒரு பொறுப்புக்கு தானா வந்துடுவார். வந்துடுவது மாத்திரமில்ல, அதை தனக்குரியதாகவே நினைத்து கொண்டு அது வருடங்கள் ஆனாலும் அந்த ஒரு சிறு கூட்டத்தை தன்னுடைய முழு ஆதிக்கத்துக்குள்ள கொண்டு வந்து வழிநடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு.
ஏன்னா அந்த பூமியை பொறுத்தளவு நீதிமானா இருக்கிறவர் துன்மார்க்கனாகலாம், துன்மார்க்கனா இருக்கிறவர் நீதிமானாகவும் ஆகலாம்.
கரெக்ட். அப்போ இது ஒரு விழுந்து போன சுபாவத்தினுடைய பலகீனம். அப்படி எந்த ஒரு தனிப்பட்ட நபருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தேவனுடைய பரிசுத்தவான்கள் காலகாலத்துக்கும் போயிடக்கூடாது என்று சொன்னா அப்போ ஒரு அரேஞ்ச்மெண்ட் வேணும், ஒரு சிஸ்டம் வேணும். சோ இது ஒரு மூணாவது பாயிண்டா சொல்லலாம். இன்னொரு அருமையான பாயிண்ட் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, என்னன்னா இந்த அருமையான ஏற்பாடு ஏன் இருக்கணும் சபையில என்று சொன்னா, ஒரு சிலர் ஆவியில வைராகியத்துல அன்புல ரொம்ப ஓரளவுக்கு மீறினவங்களா இருப்பாங்க. அப்படின்னா பொங்கும் அந்த வைராக்கியம் தேவன் நிமித்தம், சத்தியத்து நிமித்தம். இப்ப அப்படிப்பட்டவர்கள் எல்லா விதத்திலையும் ரொம்ப ஒரு அளவுக்கு மேல இருப்பாங்க. இது பரவலா அநேகருக்கு பிடிக்காம போயிடும். அப்போ அவர் அந்த ஒரு ஊழியத்தை தேவன் சித்தத்தின்படி அதற்கு தேவைப்படுகிற சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்கணும் என்று நினைச்சா கூட கொடுக்க முடியாதபடிக்கு சூழல் உருவாகும். சோ இதெல்லாம் வந்து ஒரு முழுமையான அரேஞ்ச்மெண்ட் இல்லைன்னா நடக்க வாய்ப்புகள் இருக்கு. இதன் மூலம் இந்த எக்லீஷா அரேஞ்ச்மெண்ட் தேவன் எதுக்காக ஏற்படுத்தி இருக்கிறாங்களோ அது நிறைவேற முடியாமல் போகலாம். சோ அதனால கண்டிப்பா இந்த அரேஞ்ச்மெண்ட்.
ஓகே பிரதர், அந்த ஒரு ஆர்டிகல் அட்ரஸ் சொன்னீங்க, அது கொஞ்சம் நீங்க மறுபடியும் ரிமைண்ட் பண்ண முடியுமா?
என்ன ஆர்டிகல்?
4.18. ஓகே ஓகே.
407.
ஓகே. சரி, மற்றபடி பிரதர்ஸ் நீங்க ஏதாவது வாய்ப்பு எடுக்கிறீங்களா? நம்ம கடந்து போயிடலாமா அடுத்த கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் போயிடலாம் பிரதர் அன்பழகன். ஓகே, இப்ப அருமையா நம்ம செகண்ட் கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். இந்த எக்லீஷியால எப்படிப்பட்ட முறைமை மற்றும் ஒழுங்குகள் இருக்கலாம் என்று பார்க்கும்போது ஒரு ஒரே வேர்ட் நம்மளால இந்த டைம்ல அவ்வளவுதான் பண்ண முடியும். எனவே அந்த எலெக்ஷன் சிஸ்டம் பத்தி நம்ம பார்த்துருக்கிறோம். இது வசனம் சொல்லுது, பரிசுத்தவான்களுடைய வார்த்தையை சப்போர்ட் பண்ணுது. எனவே அது சபைகளுக்கு ரொம்ப அவசியம். அது இருக்கும் போது சபைக்கு ஒரு பாதுகாப்பு. அதுல இருக்கு எந்த ஒரு தனிப்பட்ட மனிதர் கையில சபை சிக்காதபடிக்கு சபையினுடைய ஒட்டுமொத்த அங்கங்களினுடைய நிர்வகிப்புக்கு, நன்மையானாலும் தீமையானாலும் அது சபை கையில இருப்பதற்கு இந்த எலெக்ஷன் சிஸ்டம் என்பது ஒரு மஸ்ட் என்று நம்ம பார்க்கிறோம். ஓகே, இப்போ தேர்ட் குவஸ்டின் போயிடலாம். இது ரொம்ப பிராக்டிக்கல். இந்த மாதிரி காலப்பகுதிகளில் நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது அவசியம். என்னன்னா இந்த தேர்ட் குவஸ்டின் ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கிறேன். தேர்ட் குவஸ்டின் ஃபர்ஸ்ட் நான் வாசிக்கிறேன். எக்லீசியாவில் சந்திக்கப்படும் சில பிரச்சனைகள் யாவை? We are some of the problems faced in the Ecclesia. எக்லீசியாவில் சந்திக்கப்படும் சில பிரச்சனைகள் யாவை? அப்பிரச்சனைகளை தீர்க்க ஆலோசனைகள் சிலவற்றை விவாதிக்கவும். Discuss some suggestion to solve these issues. சோ இதுதான் கேள்வி. நான் முதல் பார்ட் எடுக்கிறோம். எடுத்து அது சகோதரர் அன்பழகன் நீங்க பேசலாம். எக்லீசியாவில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எழும்ப வாய்ப்பு இருக்கு? அதனுடைய எப்படி சால்வ் பண்ணலாம் நெக்ஸ்ட் நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட் எப்படிப்பட்ட ப்ராப்ளம் பிராக்டிக்கலா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பொதுவா
சபைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்னா ரெண்டா இல்லைங்களா? அப்போ சபைகளில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், இது வந்து பொதுவான விஷயங்களா நம்ம பார்க்கிறப்போ பிரச்சனைகள் இருக்கு. காரணம் சகோதரர் சொல்லிட்டார் என்னன்னா, நம்முடைய சபைகள்ல காரணம் நான் சொல்லிடுறேன். முதல் நம்முடைய சபைகள் இருக்கக்கூடிய ஜனங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆவிக்குரிய வளர்ச்சிகள்ல எடுத்துட்டோம்னா அது பல்வேறு நிலைப்பாடுகள் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் ஒன்றிணையக்கூடிய ஒரு இடம். அப்படி இருக்கக்கூடிய இடங்கள்ல இது நம்முடைய வீட்டவே நம்ம எடுத்துக்கலாம். நம்முடைய வீட்டிலேயே எடுத்துட்டாலும் கூட பிரச்சனைகள் அப்படின்னா இருக்கத்தான் செய்யுது, இல்லை நம்ம சொல்றது இல்லை, இருக்க செய்யுது. இதெல்லாம் என்னன்னா மோர் தேன் ஒன் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட மனது அங்க வர்றப்போ சில கருத்து வேறுபாடுகள் அங்க வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி அநேக ஜனங்கள் அங்க கூடியிருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டா நெக்ஸ்ட் உங்களுடைய கேள்வி புரிஞ்சுக்கிட்டேன் நான், எந்த விதத்தில் அந்த பிரச்சனைகள் இருக்கும்னு கேக்குறீங்க?
என்ன மாதிரி
என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்னு கேக்குறீங்க?
பிரச்சனைன்ற வேர்ட் வந்து ஓகே, என்ன பிரச்சனை?
என்ன பிரச்சனை? பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்றது என்னன்னா, பர்டிகுலரா எனக்கு இந்த விஷயங்கள் சொல்ல முடியல என்ன பிரச்சனை அப்படின்ற விஷயங்கள். ஆனா அந்த பிரச்சனைக்குரிய காரணங்களை நம்ம பார்க்கணும். பிரச்சனை என்னன்னா நம்ம நினைக்கிறது என்னன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா அதனுடைய பேஸ் ஒன்னு, அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே அடிப்படையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் ஒண்ணு இல்லாம இருக்கு. என்னன்னா நம்ம மற்றவங்களை தவறாக புரிஞ்சுக்கொள்றதுனாலதான் பிரச்சனைகளே உருவாகுது. இது எல்லா விதத்திலையும் இருக்கு. என்னென்ன பிரச்சனைகள் பட்டியல் போட்டுக்கிட்டே போலாம், நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்ப இந்த பொதுவான பிரச்சனைகள் நம்முடைய விசுவாச வீட்டுகள்ல இன்னைக்கு வரைக்கும் அங்க இருந்துட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயங்கள் பிரச்சனை நம்ம சொல்லிட்டோம்னா, ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றச்சாட்டுகளை
வைப்பது,
இது நம்ம சொல்லலாம். ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றம் சாட்டு வைக்கிறதே வந்துட்டு பிரச்சனைகளுக்கு ஒரு பேஸாக இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்முடைய சபைகளாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு, ஏன்னா ஒரு சில வார்த்தைகள் நம்ம பார்த்திருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய மூத்த சகோதரர் இருக்கார் ஒரு பெஞ்சமின் பாட்டன், அவருடைய கருத்துக்கள் சொல்றார், எனக்கு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் குற்றம் கண்டுபிடிக்கிறத தவிர வேற ஒன்னும் பிரச்சனைக்கோ இல்ல ஒற்றுமைக்கோ தடை செய்யறது இல்லை. அப்ப இந்த ஒரே ஒரு விஷயங்கள் எடுத்துட்டோம்னா, அதாவது அந்த குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள், ஒருத்தர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்துட்டோம்னா அது நிறைய இன்னைக்கு இருக்கு. அது என்னன்னா ஒருவருடைய பலவீனங்களை மிகப்படுத்தி பேசக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நம்முடைய சபைகளினுடைய காலங்கள்ல இது ரொம்ப தீவிரம் போயிட்டு இருக்கு. அவருடைய பலவீனம் இருக்குன்னா அந்த பலவீனத்தை மிகைப்படுத்தி பேசுறது இருக்கு. இன்னைக்கு யாருமே வந்துட்டு பலவீனம் இல்லாத ஜனங்கள் இல்ல, எல்லாருமே பலவீனம் உள்ள ஜனங்கள்ன்றத நம்ம புரிஞ்சிட்டோம்னா, இந்த பலவீனம் கூட சில நாட்கள் எனக்குள்ள கூட இருந்துச்சு, பட் இந்த பலவீனங்களை மேற்கொள்வதற்கு தேவன் கிருபை செஞ்சிருக்கிறார் அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டோம்னா, அவருக்கு ஏற்பட்டிருக்கூடிய அந்த பலவீனங்களை மேற்கொள்றதுக்கு தேவன் அவருக்கு கூட என்ன பண்ணுவார்னா உதவி செய்வார். அவருக்காக நம்முடைய ஜபங்கள்ல கூட நினைக்கலாம்னு நம்ம நினைச்சிட்டோம்னா பிரச்சனைகள் இல்ல. பட் அதை தாண்டி மிகைப்படுத்தி பேசுறப்போ கண்டிப்பா இது அதிகமா போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. காரணம் இன்னொன்னு சொல்லிடலாம், எந்த ஒரு சகோதரனையும் எந்த ஒரு சகோதரனையும் மாம்சத்தின்படி நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா பார்க்க கூடாது, பார்க்கவும் முடியாது. முழுக்க முழுக்க அந்த ஆவியின்படி நம்மளை பார்க்கிறப்போ, தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கிறப்போ எப்படி பார்க்கலாம்னா, அந்த இரக்கம் கிருபை அன்பு, ஏன்னா இப்படித்தான் தேவன் நம்மளை பார்க்கிறார். இதை தவிர்த்து தேவன் வேற எந்த கோணத்திலையும் பார்க்கறது இல்லை. இதே விதமாக நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகளுக்கு சில தீர்வுகள் அங்க இருக்கும்.
அதான் அத நம்ம ஒரு நிதானம் கையாண்டிருக்கிறீங்க. ஏன்னா இது தேவனுடைய சபை பற்றிய விஷயம், இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய வார்த்தைகள் அந்த பயபக்தி நம்மளுக்கு ரொம்ப பாராட்டத்தக்கதா இருக்குது. பட் ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்கீங்க. ஆனா கேள்வியினுடைய தன்மை வந்துட்டு ரொம்ப சிம்பிள், அதாவது நிவாரணங்கள் நம்ம அப்புறம் பார்க்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்குரிய ஆலோசனைகள் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஜஸ்ட் எந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து அல்லது பிரச்சனைகள் வெளி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு கர்த்தருடைய சபைகள்ல. அதுல நீங்க சொன்ன விஷயத்துல இந்த மாதிரி ஐக்கியத்துக்குள்ள ஒருத்தரை ஒருத்தரை குற்றம் சாட்டுறது, அப்படி சாற்றக்கூடிய குற்றத்தை நீங்க பேசின அளவுல நான் எப்படி புரிஞ்சிட்டேன்னா அது உண்மையிலேயே ஒரு பலவீனம் தான். அந்த சகோதரரை பத்தி சொல்றது ஒரு குற்றமாகவே இருந்தா கூட அதை பத்தி ரொம்ப பெருசா பேசி அந்த குற்றத்தை எப்பயுமே பேசிட்டே இருக்கு. உண்மையிலே இது சபை கர்த்தருடையது, கர்த்தருடைய சபையில நம்ம யார். சோ பார்க்கும்போது மற்றவருடைய குற்றங்களை எடுத்து பெருசாக்குறதுக்கு நம்மளுக்கு எந்த உரிமை இல்லை, ஏன்னா நம்ம கூட இதுல ஒரு அங்கம், அவ்வளவுதான், எந்த ஒரு அதிகாரி இல்ல. இந்த ஒரு பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்துறது, இது ஒரு முக்கியமான பிரச்சனை, ஒரு பிரச்சனையாக நான் எடுத்துக்கொள்றேன். குருசினோ, இப்போ உங்களுடைய தரப்புல நம்ம கேட்கிறோம் கேள்வி, எப்படி நம்ம சபை வந்து சரீரத்திற்கு ஒப்பனையா பேசப்பட்டிருக்கு, நம்ம சரீரத்துல எவ்வளவு ப்ராப்ளம் வருது, ரொம்ப தூரம் நடந்தா கால் வலிக்குது, என்னென்னமோ ட்ரபிள் வருது, இந்த மாதிரி சபை எக்லீசியாக்குள்ள எந்தெந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம், வருகிறதுக்கு வாய்ப்பு, இதுதான் விஷயம். ஜஸ்ட் பாயிண்ட் பாயிண்டா அவர் ஒரு பாயிண்ட் வைக்கிற, ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் சாட்டுற ப்ராப்ளம், இது உங்களுடைய அனுபவத்துல தேவ வார்த்தையின்படி நீங்க சொல்லலாம்.
பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு, நீங்க கரெக்டா சொன்னீங்க, ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு ப்ராப்ளம் அவங்களே பார்த்துக்குவாங்க அவங்களுடைய ப்ரிபரேஷன்ல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா சபை சொல்லும் போது நம்மளுடைய சபை சொன்னா எல்லா இடங்கள் எங்கெங்கெல்லாம் நம்ம சகோதரர் இருக்கிறாங்க, இந்த ஒரு 1000 பேர் மட்டும் இல்ல. சோ எல்லாரும் அந்த மாதிரி கண்ணோட்டத்துல பார்க்கும்போது என்னுடைய யோசனையில, என்னுடைய சொந்த யோசனையில ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சபைகளுக்குள்ள என்ன நடக்குது இப்ப கேட்டனா, சில விசேஷ சகோதரர்கள் ஏதோ தேவன் பயன்படுத்தின்கிறார் சத்தியத்துல ஊழியம் பண்றதுக்கு, அறுவடை வேலை செய்யறதுக்கு, இந்த கோதுமைகள் வந்து அவருடைய களஞ்சியத்துல சேர்க்கிறதுக்கு, அவங்களுக்கு தேவன் அவங்கள பயன்படுத்தும் போது, நான் சரித்திரத்தில் பேசினிருக்கிறோமா, இன்னைக்கு மட்டும் இல்ல கடந்து போன ஒரு 20, 30, 40 வருஷம் கூட நம்ம அப்படியே நம்ம யோசிக்கலாம், இப்படிப்பட்ட இருக்கிற சகோதரர்கள் இப்படிப்பட்ட விசேஷ வாய்ப்புகள் கிடைக்கும் போது இவங்க போக போக அந்த எலெக்ஷன் என்கிற கொள்கை அவங்களுக்கு மனசுல பிடிக்கிறது இல்ல, அவங்க அந்த மனசுல பிடிக்கிறது இல்ல. எப்படி காட்டுறது கேட்டேன்னா, அவங்க அதிகமா முக்கியத்துவம் அந்த 6th volume அந்த ஸ்டடிக்கு கொடுக்கறது இல்ல. அப்புறமா வந்து எலெக்ஷன் ஆலோசனை சொல்லிட்டானா அதுக்குன்ட்டு தடுக்கிறதுக்கு நிறைய எக்ஸ்கியூசஸ் கொடுக்குவாங்க, இல்ல பிரதர் அவங்க பக்குவம் இல்ல ஒன்னு சொல்லுவாங்க, ரொம்ப சீக்கிரமா இருக்கு பிரதர் கொஞ்சம் பாக்கலாம் ரெண்டாவது சொல்லுவாங்க, மூணாவது இல்ல இது பண்ணா நிறைய குழப்பங்கள் கூட வரும் அது கூட சொல்லுவாங்க, நாலாவது ரொம்ப மாயமாலக்காரன் மாதிரி பேசுவாங்க, இல்ல எல்டர்ஸ் எல்லாம் எனக்கு எதுக்கு வேணும், எல்லாரும் வந்து எல்டர்ஸ் கூட என்ன ரெடி ஆகணும், பாத்ரூம் கிளீன் பண்ணது கூட ரெடியா இருக்கணும் தொடப்பம் எடுத்து. சோ இது விஷயம் எப்படி இருக்குது கேட்டாக்கா, இது வந்து ஒரு ஏதோ ஒரு சந்தேகமான விஷயமா, ஓ அப்புறம் இது வந்து தெளிவான காரியம் இல்ல, இது யாரோ யாரோடைய கருத்து இருக்குது, இந்த சகோதரர் வந்து கரெக்டா சொல்றாரு பல பிரச்சனைகள் இருக்குது, அப்போ எப்படிப்பட்ட சீன் காமிக்கிறாங்கன்னா பிரச்சனை தான் இங்க போயிட்டா. சோ இது விஷயம் வந்து நம்ம என்ன பார்க்கறோம்னா, இந்த சகோதரர்கள் என்ன ரொம்ப பிரஸ் பண்ண என்ன பண்ணுவாங்கன்னா எலெக்ஷன் மாத்தி செலெக்ஷன் பண்ணிடுவாங்க. சோ அந்த செலெக்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 40-50 மெம்பர் எக்லீஷால சரி எலெக்ஷன் நம்ம பண்ணலாம், நம்ம தெரிஞ்சு நம்ம தெரிஞ்ச வரைக்கும் இந்த சகோதரர் எக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, யாரோ அவரு எல்டர் இருக்கிறதுக்கு யாருக்கு ஏதோ எடரலா இருக்கா, கை தூக்கு பாரு எதுக்கு கை தூக்குறாங்க பாருங்க, எலெக்ஷனுக்கு இல்ல செலெக்ஷனுக்கு. அப்புறமா அவங்களுடைய பேர் என்ன கொடுக்கறாங்கன்னா மூப்பர் உதவி மூப்பர், ஆக்சுவலி அவங்களுடைய பேர் இருக்கணும் பாஸ்டர் அசிஸ்டன்ட் பாஸ்டர். உண்மை சிரிக்காதீங்க, ரொம்ப சீரியஸா சொல்ற, இந்த மூப்பர் வேர்டு இந்த கிரோட்டோனியோ விதத்துல வரலனா அவங்க வேற பாஸ்டர். பாஸ்டர் சொல்லும்போது பேர் சபையில வச்சிருக்கிற ஏற்பாடுல பாஸ்டர். தயவு செய்து எல்லாம் நம்முடைய பாஸ்டர் சகோதரர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க, தேவன் அருமையான ஏற்பாடு வச்சிருக்கிறாரு. ஏன் இந்த மூத்த சகோதரர் இது பண்றதுக்கு விரும்பலனா, ஏன்னா இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் ஒரு விஷயம் எதிர்பார்க்குது, நாம ஜீரோ ஆகணும், நாம ஜீரோ ஆகணும். தாங்களுடைய விருப்பம் மூத்த சகோதரர்ல இருந்து இல்லையா சின்ன சகோதரி வரைக்கும் அவங்களுடைய விருப்பம் காமிப்பாங்க. இது விஷயம் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை,
ரொம்ப டிஸ்கஷன், ரொம்ப குற்றச்சாட்டம், ரொம்ப கிரிட்டிசிசம் போயிட்டே இருக்கிறது. ஆனா சகோதர சகோதரி, காரணம் என்னன்னா ஒரே விஷயம், தாங்களே ஜீரோ பண்றதுக்கு விரும்புறதே இல்லை. இது என் தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடக்குது. நாங்க இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துல ஆதி சபையில இந்த மாதிரி பிரச்சனையில என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போஸ்தலனாகிய யோவான் பாரு என்ன பேசுறாரு. வசனத்துல வாசிங்க, 3 யோவான் 9.
கிறிஸ்துவின் உபதேசத்திலே
நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையா இருக்க விரும்புகிற தியோத்ரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை.
அவரு நான் நினைக்கிற ஒரு எலெக்ஷன் எல்டர் இல்ல, ஒரு செலெக்ஷன் எல்டர் இருக்கும். எனக்கா முதல் பேதுரு 5:3 என்ன சொல்லுது வாசிங்க.
சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள்.
எல்டர்ஸ் வந்து மந்தைக்கு மாதிரியா இருக்கணும், ஆனா செலக்டட் எல்டர்ஸ் வந்து மந்தை ஆளுகிறது. சோ இந்த டீடைல், இந்த டிஃபரன்ஸ் நல்லா தெரியணும். எனக்கு இது தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் இந்த ப்ராசஸ்ல. சோ இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இது நம்ம மாத்திரம் இல்ல, எல்லா இடத்துல தயவு செய்து தேவனுக்கு ஜபம், நம்ம தேவன் இடத்துல ஜபம் வைக்கிறோம். இந்த விஷயத்தை நல்லா பார்வையில நல்லா ஆவியில புரிஞ்சுட்டா நல்லா இருக்கும்.
ஓகே பிரதர், தேங்க்யூ. இப்போ அன்பழகனை தொடர்ந்து நீங்க கொடுத்திருக்கிற விஷயம், எலெக்ஷன் பற்றி ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது சபைக்குள்ள. விசேஷமா அது யார் மூலமா வரும், ஏன்னா நிறைய பேர் மூலமா வரும். நீங்க கொடுக்கிற ஆங்கிள் வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. என்னன்னா, அவரு நல்ல பாப்புலரா இருக்கிற சில பிரதர்ஸ், டோட்டல் எக்லீசியா மூலமா இல்ல, ஒரு சில பிரதர் ரொம்ப பாப்புலராட்டி இன்ஃபுளுயன்ஸ் உள்ள செல்வாக்கு உள்ள அப்படிப்பட்டவர்கள் மூலமாக அது வரும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் நான் இதுக்குரிய தீர்வுகளுக்கு வரலாம். சகோதரர் பிரபாகர், இப்போ பிரதர் அன்பழகன் பிரதர் ஒரு வேர்டு கொடுத்திருக்கிறார், ஒருவரை ஒருவர் குறை பேசுகிறது, இது சபைகளுக்குள் வரக்கூடிய ப்ராப்ளம். எலெக்ஷன் விஷயத்துல அதனுடைய தன்மையை மாத்தக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி கூட வரலாம்னு சொல்றார். நீங்க நம்ம கொஞ்சம் உதவி பண்ணும், என்னன்னா நமக்கு நேரம் கடந்து போறதுனால
பிரதர்
வேற மாதிரியான ப்ராப்ளம்.
பிரதர் குர்சினோ அவர்கள் பேசும்போது எனக்கு அப்படி ஒரு வியூ கிடைத்தது, ஆனா நம்ம ப்ரிப்பேர் பண்ணது வேற மாதிரி. ஏன்னா பிரதர் வந்து ஒரு இக்லீஷா ஆரம்பிச்சு அவர்கள் ஒரு நிலையான தன்மைக்கு வர முயற்சிக்கும் போது எலெக்ஷன்ல ப்ராப்ளம் வருவது பத்தி பேசினார். பட் நான் பேச விரும்புறது ஆப்டர் எலெக்ஷன். முறையாக எலெக்ஷன் நடந்து மூப்பர்கள், உதவிக்காரர்கள், மற்ற ஊழிய வேலைகள்ல சகோதரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு என்ன பிரச்சனைகள் வரலாம். சோ இது தேவன் நமக்கு ஒரு சில வருடங்கள் கொடுத்துட்ட அனுபவத்துல பிராக்டிக்கலா நாம பார்க்கக்கூடிய விஷயங்கள். சோ இப்போ பிரச்சனைகள் பத்தி பேச போறோம். சோ எல்லார் மத்தியிலுமே பிரச்சனைகள் இருக்குது, ஆனா இது ரொம்ப பாசிட்டிவா பார்ப்போம். சோ அதனால நான் ஒரு பாயிண்ட் நியூ கிரியேஷன்ல இருந்து சொன்னா, இந்த பாயிண்ட் நமக்கு பிரச்சனைகளுக்கான காரணத்தை உணர்த்தது. அது நான் பிரச்சனைகளை பாசிட்டிவா பாக்குறதுக்காக மாத்திரம் தான் படிக்கிறேன். மெஜாரிட்டி ஆஃப் த சர்ச் ட்ரபிள்ஸ் ஸ்பிரிங் நாட் ஃப்ரம் அ டிசையர் டு ராங் பட் ஃப்ரம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் இன்டர்பிரேஷன். நம்முடைய சகோதரர்கள், அது சாதாரண சகோதரர்களா இருந்தாலும் சரி, தேர்ந்தெடுக்கப்பட்டுட்ட ஊழியர்களா இருந்தாலும் சரி, எல்லோரும் தேவனுக்காகத்தான் ஜீவிக்கிறாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எல்லாருடைய இருதயத்திலையும் நல்ல நோக்கங்கள், நல்ல எண்ணங்கள், மந்தைக்கு அருமையான ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் தான் இருக்கு. இந்த ரீதியில உடன் சகோதர சகோதரிகளை ஊழியர்களை புரிந்த பின்பு, ஆனாலும் அறியாமையினால அல்லது இங்க சொல்லியிருக்கிற பிரகாரம் தவறாக புரிந்து கொள்ளுதல், சொல்லுகிற கருத்துக்களை தவறான விதத்துல சொல்றது, இதன் மூலம் நிறைய தவறுகள் நடந்துடுது. சரி, இருக்கட்டும். ஆனா பொதுவான பிரச்சனைகள் எக்லீஷியால என்ன வருது, ஒரு விதமான பிரச்சனை ஊழியர்களுக்கும் சபைக்கும் இடையில எப்போதும் ஒரு ஃபிரிக்ஷன், இது பார்க்க முடியும். தேர்ந்தெடுக்கப்பட்டுட்ட ஊழியர்களுக்கும், மூப்பர்கள், உதவிக்காரர்களுக்கும், தேர்ந்தெடுத்துட்ட சகோதர சகோதரிகள் காங்கிரகேஷனுக்கும் எப்போதுமே சில சமயங்கள்ல ஃபிரிக்ஷன் இருக்கும், பிரச்சனைகள். இது ஒரு வித பிரச்சனை. அல்லது பிராக்டிக்கலா பார்த்தோம்னா, சில சமயங்கள்ல தேர்ந்தெடுக்கப்பட்டுட்ட ஊழியர்களுக்குள்ள கூட பிரச்சனை இருக்கும், மூப்பர்களுக்கும் உதவிக்காரர்களுக்கும் இடையில சில சமயங்கள்ல பிரச்சனை. ஆனா இது
பெரும்பாலுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். எப்படி நாம் செயல்படணும், நம்முடைய அளவுகள் என்ன, நம்முடைய கடமைகள் என்ன, நம்முடைய வாய்ப்புகள் என்ன, மற்றவர்களுடைய கடமைகள் வாய்ப்புகள் என்ன, இதெல்லாம் சரியா புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகளை நாம பார்க்க முடியும். இதெல்லாம் பொதுவான பிரச்சனைகள், ஒரு எக்லீஷியால இது சாதாரணமாவே நாம பார்க்க முடியும். அதே போல இல்ல வேற மாதிரியான பிரச்சனை சொல்லணும்னா, யாராவது ஒழுங்கின்மையா நடந்து கொண்டிருப்பாங்க எக்லீஷியால, அவர்களை கையாளுவதில் ஊழியர்களுக்கும் ஒரு வழி தெரியாது, சகோதர சகோதரிகளுக்கும் தெரியாது. இது ஒரு விதமான ஆரோக்கியமற்ற சூழலை எக்லீஷாவுக்குள்ள கொண்டு வந்திருக்கும். இது கூட ஒரு விதமான பிராக்டிக்கல் ப்ராப்ளம் பார்க்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஒழுங்குக்கு உட்படாம ஒரு தனி சகோதரனோ சகோதரியோ அல்லது ஒரு சில சகோதரனோ சகோதரியோ கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை அவர்களுக்கு அன்புல முறையா வசனங்களின் அடிப்படையில் வால்யூம்ஸ் ரீப்ரின்ஸ் விஷயங்களை எடுத்து அவர்களுடைய மனநிலை, அவர்களுடைய செயல்பாடுகள், அதனுடைய பாதகமான சூழல், இதை அவங்களுக்கு அன்புல தாழ்மையில அருமையாக சுட்டி காண்பித்து அவர்களை உணர செய்து அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கேற்ற ஒரு முயற்சிகள் எடுக்க முடியாம சில சமயங்களில் பிரச்சனை போயிட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இன்னும் சில பிரச்சனைகள் சபையினுடைய ஊழியர்கள் ஆயிட்டாலும் சரி, சகோதர சகோதரிகள் ஆனாலும் சரி, எக்லீஷாவில் நான் யார், எனக்கு உரியது என்ன, என்னுடன் சகோதரன் யார், என்னுடன் சகோதரி யார், அவங்களுக்கு உரியது என்ன என்று சொல்லி தங்களுக்குரிய ஊழியத்தினுடைய வட்டம் சரியா புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால கூட நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ இதெல்லாம் ஒரு பொதுவான பிரச்சனைகள் என்று நாம் சொல்ல, சில சமயங்களில் சுயாதீனம் தவறா பயன்படுத்திடுவாங்க. சுயாதீனம் இருக்கு என்கிற வசனத்தை எடுத்துட்டு ஆனா அதைய மாம்சத்துக்கு ஏதுவா பயன்படுத்தக்கூடாது. வசனம் நமக்கு தெரியும், கலாத்தியர் 5:13. ஆனா இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இது என்னுடைய கருத்து.
ஓகே பிரதர், இப்போ நீங்க கொடுத்துட்டு இருக்கிற வியூ வந்து பிரதர் குசினோ அவங்களுடைய வியூவோட சம்பந்தப்பட்டது. எலெக்ஷன் விஷயத்துல அவர் எலெக்ஷன் நடத்துகிற காரியத்துல சொல்றார், நீங்க எலெக்ஷனுக்கு அப்புறமா என்ன மாதிரி சூழல் இருக்கும்னு நீங்க சொல்றீங்க. இது இல்லாம மற்ற விஷயம் பார்த்தா, பொதுவா ஒரு அசம்பிளி எடுத்துட்டா அதுல நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஒருத்தர் ஒருத்தரை கனம் பண்ணுகிற விஷயத்துல, இவர் என்கிட்ட சரியா பேசுறது இல்ல, முன்ன மாதிரி இவர் என்கிட்ட நடந்துக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனைகளின் தன்மை அப்படின்னு சொன்னோம்னா அதுல நிறைய நம்ம பாயிண்ட் பாயிண்டா வைக்கலாம். எப்படி சகோதரர் ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு, குறை பேசுறது, இது ஒரு ப்ராப்ளம் எக்லீஷியாவுக்கு. அதே மாதிரி இப்போ எலெக்ஷன் நடத்துறதுல ப்ராப்ளம், அது வேண்டாம் அப்படின்னு சொல்றது, அந்த சிஸ்டத்தையே மாத்துறது, அந்த முறைமையை மாத்துறது. நடத்தினதுக்கு அப்புறமா லீடர்ஸ்குள்ள ப்ராப்ளம், அப்புறம் லீடர்ஸுக்கும் காங்கிரிகேஷனுக்கும் ப்ராப்ளம், இந்த மாதிரி விஷயம். ஸோ இது இல்லாமல் ஒருவேளை எனக்கு ஒரு பாயிண்டா எடுத்து கொடுக்கலான்னா, பொதுவாக இருக்கிற அங்கங்கள் மத்தியில், அதாவது சபை சில நேரம் எப்படி இருக்குன்னா, ஒரு லீடர் இருப்பார், பொதுப்படி அவர் லீட் பண்ணிட்டு இருப்பார், ஆனா சபைக்குள்ளே ஒரு சிறு டீம் இருக்கும், அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு காலம் ரொம்ப நல்லா இருப்பாங்க, அப்புறம் பார்த்தா சில அவங்களுக்குள்ள ஃபிரிக்ஷன் வரும். இதுக்கு என்ன காரணம் கேட்டா ரொம்ப ஒன்னு இருக்காது, முன்னாடியே ரொம்ப நெருங்கி இருந்தார், இப்ப அவரு சரியா நம்ம கிட்ட தொடர்பு வைக்கிறது இல்லை அப்படின்னு. இந்த மாதிரி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் கனம் பண்ணுகிற விஷயத்துல, இவர் என்கிட்ட பேசுற வார்த்தைகள்ல இருந்து நடந்துக்கிற விதத்துல இருந்து, இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் இதெல்லாம் அது வருது. ஆனா இப்போ இந்த மாதிரி அநேக கேட்டகரி வாய்ஸ் நம்ம பிரிக்கலாம் ப்ராப்ளத்தை. ஆனா எப்படிப்பட்ட ப்ராப்ளமா இருந்தாலும் இதற்குரிய ஆலோசனைகள் தேவனுடைய வார்த்தையில அது ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா என்ன ஆச்சரியம்னா, நீங்க ப்ராப்ளம் பத்தி சொல்லும் போதே அதுக்கு ஆலோசனைகளும் சேர்த்து ஜாயின் பண்றீங்க. நல்லது பிரதர் அன்பழகன் சொல்லும் போது சொல்றார், நீங்க சொல்லும் போது சொல்றீங்க, பிரதர் பிரபா சொல்லும் போது சொல்றார், விசேஷமா லிபர்ட்டி பத்தி நீங்க சொன்னீங்க. இந்த மாதிரி எப்படி ஒரு ப்ராப்ளம் வருகிறதுக்கு மெயின் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பாசிட்டிவா எடுத்தா. ஏன்னா சகோதரர்கள் எல்லாம் தேவ ஆவியை பெற்றோம், சத்தியத்துக்காக உள்ள வந்திருக்கிறோம், துணிகரமா ஒரு பாவம் என்று உணர்ந்து அதை செய்ய மாட்டாங்க. ஏதோ அவங்களுடைய சுயாதீனத்துல அத தவறான முறையில ஒரு விஷயத்த தவறா புரிஞ்சிட்டு அவங்க பண்ணுவாங்க. அவர் பேசின வார்த்தை நடந்துகிட்ட சில ஆக்ஷனை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி வரலாம். அதோடு சேர்த்து லிபர்ட்டி, தங்களுக்கும் உரிமை இருக்குது தாங்களும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய நிலைகளுக்கு அப்பாற்பட்டு செய்யற அந்த செயல், அதான் லிபர்ட்டியை வந்து மிஸ்யூஸ் பண்றது. அது பத்தி பேதர் கூட எழுதுறாருல, துர்குணத்திற்கு மூடலாக உங்களுடைய சுயாதீனத்தை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. நீங்க சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டாலும் அதை தீமையான விஷயங்களுக்கு பயன்படுத்தாதீங்கன்னு 1 Peter 2:16 அதுல அவர் பயன்படுத்துறார். இருக்கட்டும். சோ இப்ப நம்ம என்ன கேட்க வரோம்னா, சரி, இப்ப ப்ராப்ளம் சொல்லும் போது ஸ்பெசிபிக்கா பாயிண்ட் பண்ண முடியல, இது இதுன்னு. இப்ப தீர்வுகள் பத்தி சம் பாயிண்ட்ஸ் நீங்க பேசலாம். எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் எக்லீசியாக்குள்ள வந்துச்சுன்னா அதுக்கு தீர்வுகள் என்ன மாதிரி விஷயத்தை நம்ம செய்யலாம், இது பொதுவான ஒரு ஆலோசனைகளா வசனத்தின்படி பரிசுத்தவான்களுடைய வார்த்தைகள்ல இருந்து நீங்க சொல்லலாம். சபைகளுக்குள் பிரச்சனை வருவது என்பது அது வந்தே தீரும், ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்டதா இருக்குது. எப்படி நம்ம பாடியில வருதோ அந்த மாதிரி. பட் இப்படி வரக்கூடிய ப்ராப்ளத்துக்கு எப்படி சரீரத்தில் சில பிரச்சனை வந்தா மெடிசின் எடுக்கிறோம், சில மாற்று ஏற்பாடுகளுக்குள்ள போறோம். இதே மாதிரி சபைகளுக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா அதை தீர்க்கிறதுக்கான என்ன நல்ல ஆலோசனைகள் இருக்கு, அது பிரதர் குர்சினோ பேசலாம்.
அதை தீர்க்கிறதுக்கு ஸ்டடி
ஸ்டடி
ரொம்ப அவசியம்.
அதான் எனக்கு இந்த மாதிரி நீங்க பாயிண்ட் பாயிண்ட் வைக்கும் போது ரொம்ப அருமையா இருக்கு.
ஏன்னா நம்ம அந்த வாஞ்சை ஸ்டடி அது போயிடுது பேசிக் கிளாஸ் கேட்ட உடனே. கேட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சம் அந்த கான்சன்ட்ரேஷன் எடுத்து கொஞ்சம் நம்ம வால்யூம்ஸ் கிடைக்கும் போது கொஞ்சம் அதை படிச்ச பிற்பாடு எந்த ஸ்பீடு போயிடுச்சு போயிட்டு இருந்தது ஸ்டடி அந்த ஆரம்பத்தில். எல்லாரும் ஆனஸ்டா பாருங்க, அது குறைக்குது. இப்ப இந்த ஸ்டடி வந்து வெறும் புக் ஸ்டடி மட்டும் இல்லை, இது வந்து காதல கேட்கிற ஸ்டடி. டிஸ்கோசஸ் கேட்கலாம், அப்புறமா புக் படிக்கலாம், அப்புறமா வந்து போன்ல டிஸ்கஸ் பண்ணலாம் பாயிண்ட்ஸ். அதாவது ஏதோ வந்து மன்னால படிச்சுட்டு இருந்தா இல்லாட்டி ஏதோ அவங்களுடைய பர்சனல் ஸ்டடியில. சோ இந்த ஸ்டடி பொதுவா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ஸ்டடி வந்து யாருக்கா நம்ம பாக்குறோம்னா நம்மளுடைய சபையுடைய நிர்வாகிகளுக்கு. நிர்வாகிக்கு வந்து ரொம்ப நல்லா ஸ்டடி பண்ணிட்டுக்கணும் தேவனுடைய வசனம். இந்த எல்லா இந்த எல்லா சந்தர்ப்பங்கள் ஒரு உதாரணம் கொடுக்கறேன். ஒரு நம்ம சொல்ல மாட்டேன் எந்த எக்லீஷா, பட் நம்ம ஒரு எக்லீஷால ஒரு ப்ரொபோசல் வந்துச்சு, ஒரு கல்யாண ப்ரொபோசல். அந்த கல்யாண ப்ரொபோசல்ல வந்து ஒரு சகோதரர் அவருடைய மனைவி இறந்து போயிட்டுக்குது, அப்புறமா ஒரு விதவை சகோதரி. பாருங்க இந்த மாதிரி இருக்கிற ப்ரொபோசல் வரும்போது உடனே ஒரு ஒரு கலக்கம் ஆரம்பிச்சு இருக்கிற சகோதரர்கள் வந்து அவசரம் பண்ணி யோசனை வசனத்தின்படி யோசிக்காம பிரதர் பிரபா சொல்ற மாதிரி அவங்க ஆக்சுவலி அது மனப்பூர்வமா அப்படி செய்யல. இது வந்து அந்த அந்த தீவிரத்துல அந்த அவசரத்துல இல்லாட்டி அந்த அந்த அனுபவம் இல்லாதனால அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கண்டபடி திட்டிருக்கிறாங்க, கண்டபடி சொந்த ஆலோசனை கொடுத்துருக்கிறாங்க. ஆனா வேத வசனம்ல உள்ள யோசி பார்த்துட்டு அது யோசிக்கல, அந்த அதுல என்ன சொல்றது அது யோசிக்கல. இந்த விஷயத்தை பத்தி அப்போஸ்தலனாகிய பவுல், நம்ம தெரியும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ரைட்டிங்ஸ் ரொம்ப ஆழமா இருக்கு, ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிக்க முடியாத காரியம் இல்ல. இது அப்போஸ்தலனாகிய பேதுருவை சொல்லிருக்கிறார். இந்த கல்யாணத்தை பத்தி பாரு, அவர் எவ்வளவு ஞானத்துல எழுதிருக்கிறாரு. ஹெப்ரியர் 13:4,
விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும்.
யாவருக்குள்ளும், யாவரன என்ன அர்த்தம், யாவருடைய அர்த்தம் என்னன்னா ஒரு கன்னிக்கையான ஸ்திரீ, ஒரு கன்னிக்கையான பையன், அவங்களுக்கு கனம் உள்ளதாயும். ஒரு சகோதரர் அவருடைய மனைவி இறந்து போயிட்டு இருக்குது, ஒரு விதவை சகோதரி கிட்ட கல்யாணம் பண்றது, அது கூட யாவராலும், அது கூட அந்த யாவருக்குள்ள வருது, கனமுள்ள தாயம் கூட இருக்குது. சோ அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பலவிதமான சந்தர்ப்பங்கள் பார்த்துட்டு அவரே இந்த விஷயத்தை வச்சிருக்கிறாரு. இது மேல நம்ம
இது ஒரு எக்ஸாம்பிள் நீங்க வைக்கிறீங்க, ஸ்டடிஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கா ஸ்டடிஸ்க்கு அப்புறம்?
ஸ்டடிஸ்க்கு அப்புறம் வந்து ஸ்டடிஸ்க்கு அப்புறம் ஸ்டடிஸ்ல தான் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். வேதவசனம்
நல்லது, நல்லது. சத்தியங்களோடு இருக்கிற தொடர்புகள் வந்து என்றென்றும் காணப்படணும், அது உங்களுடைய பாயிண்ட். சகோதரர் அன்பழகன், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குரிய சால்வ் சஜஷன், இதுல உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது ஷேர் பண்ணலாம். கொஞ்சம் டைம் ரொம்ப ஷார்ட்டா எடுத்துட்டா பிரதர்ஸ் எடுத்துட்டா நல்லா ஒத்துழைப்பா இருக்கும்.
சோ அந்த தீர்வுகள் அப்படின்னு சொல்லாங்களா?
தீர்வுகள்
இப்போ நம்ம
ஏன்னா நீங்க ப்ராப்ளம் பத்தி சொல்லும் போது ரொம்ப நிதானம் கையாண்டீங்க, தீர்வுகள் பத்தி சொல்லும் போது நீங்க தைரியமா சொல்ல நினைக்கிறேன்.
தீர்வுகள் நல்லது தானே? சோ தீர்வுகள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம், இன்னைக்கு நம்ம கூடியிருக்கக்கூடிய நோக்கத்தை நம்ம முதல் புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு மகாபரிசுத்தமான விசுவாசத்தின் அடிப்படையில் எங்கோ இருந்து நம்ம தேவன்கிட்ட ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அப்போ நம்ம கூடக்கூடிய நோக்கம் நம்ம ஒருவருக்கொருவர் அந்த பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கேதுவாகத்தான் இருக்கணும். வசனங்கள் மறுபடியும் நம்ம சொல்ல வரல, அந்த அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமதும். இது நமக்கு தீர்வுகள் நம்ம பார்க்கிறோம். இன்னொரு நிவாரணம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்முடைய சபைகள்ல பிசினஸ் மீட்டிங்,
நல்ல ஒரு பாயிண்ட், கரெக்ட்,
பிசினஸ் மீட்டிங் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றாரு. ஏன்னா இந்த ஒரு பிசினஸ் மீட்டிங்ல வந்துட்டு, அதாவது அந்த யூனிட்டியினுடைய முக்கியத்துவ விஷயங்கள் பத்தி பேசுறது இல்ல, அதுக்காக வந்துட்டு இந்த பிசினஸ் மீட்டிங் இருக்கிறது இல்ல, மாறாக அந்த செல்ஃபிஷ்னஸ் போகணும், சுயம் போகணும். சோ அந்த சுயம் போவதற்காக பிசினஸ் மீட்டிங் அது ரொம்ப மஸ்ட் சொல்ற தேவனுடைய சபைகள்ல. அப்ப இதைகளெல்லாம் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னம்னா, அந்த ஒரு இருதயபூர்வமான ஒரு அன்பு, ஒரு மனப்பூர்வமான அன்பு, உண்மையான ஒரு சகோதரத்துவம் அந்த சபைகள் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மத்தியில உண்டாக்குவதற்கு இது சில நிவாரணங்கள்.
ரொம்ப நன்றி புதர், அருமையான ஒரு வார்த்தை. பிராக்டிக்கல் இதுதான் வேணும், அந்த மாதிரி பாயிண்ட்ஸ். சகோதரர் ஸ்கிரிப்சர் ஸ்டடிஸ் சொல்றாரு. பிரதர் பிரபா வந்து சுயாதீனங்களை ரொம்ப கவனமா பயன்படுத்துறது சொன்னீங்க. பிரதர் அன்பழகன், நீங்க வந்து சபையில ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான ஒரு கூடுகை, அவ்வப்போது அது சபைகளுக்குள் இருக்கிறது நல்லது. அப்பதான் சபையினுடைய கருத்துப்படி எல்லா விஷயங்களும் அது மூவ் ஆகும். ஓகே சகோதரர் பிரபாகர், நீங்க இப்போ இந்த தீர்வுகள் விஷயத்துல இன்னும் ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா ஷேர் பண்ணலாம்.
நிறைய கருத்துக்கள் இருக்கு, நான் வேக வேகமா போறேன். அதாவது பிரச்சனைகள், நாம் சொன்ன கருத்து நீங்க கேட்டீங்க, அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் தான் நான் எழுதிட்டு வந்திருக்கிறேன். சோ அதுதான் நான் உங்களுக்கு
எடுத்து சுருக்கமா சீக்கிரமா சொல்லி.
சோ கண்டிப்பா ஒரு எக்லீஷால அது ஊழியர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பிரச்சனையா, ஊழியர்களுக்குள்ளேயே பிரச்சனையா, சோ இது மாதிரி சமயங்கள்ல நம்ம என்ன செய்யணும்? சோ பிரதர் அசல் அவர்கள் ரீபென்ஸ் 5:3-4:8 அதுல அருமையா ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அதாவது உண்மையான பிரச்சனை நம்ம கிட்ட தான் இருக்கு, பிரதர் சொன்ன கோணத்துல நம்முடைய தலையில தான் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, இந்த எக்லேஷாஸ்குள்ள நாம கடைபிடிக்க வேண்டிய, கை கொள்ள வேண்டிய சில அருமையான கொள்கைகள் இருக்குது. அந்த கொள்கைகள் தான் இந்த தெய்வீக ஏற்பாட்டை நடத்தணும். எந்த நமக்கு தெரிந்த வரைக்கும் இந்த கொள்கைகள் எல்லாம் பூரணமான கொள்கை, சரியான கொள்கை. இங்கிலீஷ்ல சொன்னா, அண்ட் தீஸ் பிரின்சிபல்ஸ் வி மே பி ஷியோர் ஆர் பெர்ஃபெக்ட் ரைட். அதே சமயத்தில் இந்த கொள்கைகளுக்கு எந்த அளவுக்கு நம்ம இசைந்து ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் இருக்கக்கூடிய கிளிஷால சமாதானம், சந்தோஷம், அன்பு, ஐக்கியம் இருக்கும். ஸோ இந்த கொள்கைகளை தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விதத்தில் தெரிஞ்சு கொள்ளாம, அதை கடைபிடிக்க வேண்டிய அளவுக்கு கடைபிடிக்காம போகிறதுனால தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது. இன்னொரு ரீபிரின்ஸ் கொள்கைகள் பத்தி, பிரின்சிபல்ஸ் பத்தி, ரீபிரின்ஸ் 4:006 எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆன ஒரு வரிகள், பிரதர் அசல் அவர்களுடைய வரி. The Lord wishes us to learn, not as children, but as philosophers, the fixed principles which can be applied. இந்த புதிய சிருஷ்டி அமைப்புக்குள்ள ஒரு புதிய சிருஷ்டியா மற்ற புதிய சிருஷ்டிக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவங்களா நாம் இருக்கணும். நமக்குள்ள தேவ நோக்கம் நிறைவேறணும்னா நாம் கடைபிடிக்க வேண்டிய சில தெளிவான கொள்கைகள் இருக்குது. அது குழந்தைகள் போல அல்ல, ரொம்ப பக்குவப்பட்டவர்களா நாம் அதைய கடைபிடிக்கணும். அப்போ ஒரு சில கொள்கைகள் நான் வேகமா நான் வைக்கிறேன். ஒருவேளை எக்லீஷாஸ்ல நான் பகிர்ந்து கொண்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் சகோதர சகோதரி மத்தியில அது அவர்கள் மேற்கொள்வதற்கு உதவியா இருக்கும்.
எல்லாமே நீங்க ரெஃபரன்ஸோட வைக்கிறீங்க.
ஆமா, க்வெஸ்சன் புக் 232 முத கருத்து, அதாவது நான் தமிழ்ல சொல்றேன் வேகமா. மூப்பர்கள், உதவிக்காரர்கள், இவர்கள் எல்லாரும் சபையார் அனைவரும் கைகளை உயர்த்தி தான் இந்த ஊழிய வாய்ப்பை பெற்றுக்கொண்டாங்க. அப்படி என்று சொல்லும் பொழுது அந்த சபையார் தான் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாங்க. ஸோ சபையார் அந்த மூப்பர்கள் ஊழியர்களை பார்க்கிலும் எப்பயுமே பெரியவர்கள், அப்படித்தான் புரிஞ்சுக்கும்.
சபை பெரியது,
சபை
பொறுப்பாளிகளை விட
ஊழியத்தை சகோதர சகோதரிகள் கிட்ட இருந்து வாங்குறவங்க தான் ஊழியர்கள். அந்த ஊழியத்தையே அவர்களுக்கு கொடுக்கலாம் என்று தேவனுடைய உணர்த்துதல்ல உணர்ந்து கொடுத்தவங்க தான் சபை. வாங்கினவங்க பெரியதா, கொடுத்தவங்க பெரியதா கேட்கும்போது பிரதர் ரசல் அழகா சொல்றாரு, அத்தாரிட்டி கெனாட் பி கிரேட்டர் தேன் த கிவர் ஆஃப் த அத்தாரிட்டி. பெற்றுக்கொண்ட அதிகாரம், அந்த அதிகாரம் என்பது அதை கொடுத்தவர்களை பார்க்கலும் பெரியது அல்ல, சோ கொடுத்தவங்க தான் பெரு. சோ ஒவ்வொரு சபையில் இருக்கிற ஊழியர்கள் இந்த விஷயம் புரிந்து கொள்ளணும். தேவன் சபை தான் பிரதானமா பார்க்கிறார். அதான் கர்த்தருடைய வார்த்தை, எங்க என் நாமத்தில் 2-3 பேர் கூடியிருக்கிறீங்களோ அங்க நான் இருக்கிறேன். பிரதர் ரசல் அது கோட் பண்ணி சொல்லும் போது, எங்க மூப்பர்கள் இருக்கிறீங்களோ நான் அங்க இருக்கிறேன் அப்படி சொல்லல. எங்க மூப்பர் டீக்கன் சொல்ல, எக்லீசியா ரொம்ப முக்கியம், அவங்க தேவனுடைய ஜனம். சோ இந்த பாயிண்ட் நம்ம நினைவில் வைக்கிறது நல்லது. அதனால ரெண்டாவது பாயிண்ட், அதே 53:47 Elders and deacons are answerable to the congregation, to the ecclesia. எந்த ஒரு எக்லீசியானுடைய ஊழியர்களாக இருந்துட்டாலும் அவர்களுக்கு, அவர்களை அந்த ஸ்தானத்துக்கு உயர்த்தின சபையாருக்கு, சகோதர சகோதரிகளுக்கு அவர்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்களா இருக்கிறாங்க எல்லா விஷயத்திலையும். அதே சமயத்தில் மூணாவது ஒரு நல்ல கொள்கை 53:47 ரீப்ரின்ஸ், congregation is not to force its preferences but merely to act loyally in harmony with the divine direction given by the apostles in the Bible. அதிகாரத்த ஊழியர்களுக்கு கொடுத்த பின்பு காங்கிரகேஷன் சகோதர சகோதரிகளும் எப்படிப்பட்ட மனப்பான்மையில் இருக்கணும்னா, அவர்கள் எல்லா விருப்பத்தையும் அவர்கள் மேல திணிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. மாறாக அவர்களை தேவனுடைய ஊழியர்கள் என்று அங்கீகரிச்சு அந்த பொறுப்பை கொடுத்த பின்பு தேவனுடைய வழி நடத்துதல்ல அந்த ஊழியத்தை அவர்கள் செய்வதற்கு அனுமதிக்கணும் அன்பா. சில சமயங்கள் குறைகளே வந்துட்டா கூட அதைய பொறுமையா இருந்து அவர்கள் இந்த ஊழியத்தை செய்வதற்கு அவர்கள் அங்க உதவி செய்யணும். அதே சமயத்தில் நாலாவது ஒரு பிரின்சிபல் இது, எக்லீஷால வரக்கூடிய எந்த விதமான பிரச்சனைக்கும் ஒரு அருமையான தீர்வு. ரீப்ரின்ஸ் 53:36 எந்த ஒரு பிரச்சனை வந்து ஒரு முடிவெடுக்க வேண்டிய சூழல் வந்தாலும், எ மெஜாரிட்டி ஆஃப் ஒன் இன் அ கிளாஸ் வுட் டிசைட் எனி மேட்டர். இது சபையினுடைய ஊழியர்கள் சகோதர சகோதரிகள் நன்கு புரிந்து வைத்திருக்கணும். அதாவது ஒரு சபையில ஒரு முடிவு எடுக்கும் பொழுது 100 பேர் உள்ள எக்லீஷால 51 பேர் ஒரு விஷயம் சொன்னா க்ளோஸ். அப்படின்னா அதிகமான சகோதர சகோதரிகள் என்ன விருப்பம் தெரிவிக்கிறாங்களோ அதுவே முடிவாக இருக்கணும். இந்த கொள்கை பயன்படுத்தும். ஏன்னா அநேக எக்லீஷாஸ்ல சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது ஊழியர்களுக்கும் சரி சகோதர சகோதரிகளுக்கும் நிறைய கஷ்டம் இருக்குது. சோ இது இது புரிஞ்சுக்கணும். அப்படின்னா பெரும்பான்மையானவர்கள் எது விரும்புறாங்க, எது நினைக்கிறாங்க, எது ஆதரிக்கிறாங்க, அதற்கு அதுவே வந்து எக்லீஷானுடைய முடிவா இருப்பது நல்லது எல்லா விதமான பிரச்சனைகளையும். ஐந்தாவது ஒன்று ரொம்ப முக்கியம், அதாவது ஒரு வேளை ஏதாவது ஒரு சில விஷயங்கள ஒழுங்குக்கு உட்படாமல் ஒரு சிலர் இருந்துட்டா, ரொம்ப சீரியஸான ஆலோசனை இது, த அன்ரூலி are not to be comforted and supported and encouraged in their wrong way. ஒரு வேளை பெரும்பான்மையான சகோதரர்களுடைய கருத்திலிருந்து வேறுபட்டு ஒரு சிலர் வேறு விதமாக சிந்தித்தா சிந்திக்கலாம், அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனா அப்படி சிந்திட்டு அந்த ஒட்டுமொத்த எக்லீஷானுடைய ஆரோக்கியத்துக்கு ஏதுவல்லாம ஒரு ஆரோக்கியத்துக்கு குறைச்சலா ஏதாவது அவர்கள் பிரச்சனைகள் உருவாக்கக்கூடியவங்களா இருந்துட்டா, அப்படிப்பட்டவர்களை ஆதரிக்க கூடாது எக்லீஷா. அவர்களுக்கு ரொம்ப அன்புல ரொம்ப தாழ்மையில அவர்களுடைய நிலையை புரிய வைக்க முயற்சி எடுக்கணும். அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள முயற்சிக்கணும். அவர்களை சுட்டி காண்பிக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இல்லாட்டி சபையில் இருக்கிற ஒவ்வொரு சிறு, ஏன்னா இந்த அரேஞ்ச்மெண்ட் ஒரு முக்கியமான நோக்கம் சகோதரர் சொன்னார்கள் கரெக்டா, எக்லீஷால இருக்கிற சிறிய சகோதரன் சகோதரி அவங்களுடைய உரிமை கூட பாதுகாக்கப்படும். அப்போ இது இது பாதுகாக்கப்படணும் என்று சொல்லும் பொழுது இது நாம செய்துதான். சோ இது ஒரு ஐந்தாவது பாயிண்ட், இன்னும் ரெண்டு பாயிண்ட். ஆறாவது வந்து, இந்த எக்லீஷாவில் எந்த ஒரு ஊழியத்துக்கு எந்த ஒரு சகோதரனை தேர்ந்தெடுத்துட்டாலும் அப்படி அவர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு ஒரு காரணம் இருக்கணும். அப்படின்னா அந்த ஊழியத்தை அவர் செய்வதற்கு உரியவரா ஏற்றவரா இருக்கணும். ரீப்ரின்ஸ் 1076 there should always be a reason for the choice of anybody to any service in the church. இது ரொம்ப முக்கியம். ஒரு ஊழியத்தை ஒரு சகோதரனுக்கு கொடுக்கிறோம் என்று சபையார் சிந்திக்கும் பொழுது அந்த ஊழியத்திற்கு உரியவராக அவர் இருக்கிறாரா என்ற காரணங்கள் அநேகம் இருந்து மாத்திரமே எந்த ஒரு சகோதரனும் எந்த ஒரு ஊழியத்துக்கும் ஏற்படுத்த வேண்டும். இதுல சபையார் ரொம்ப கவனம் உள்ளவங்களா இருக்கணும். கடைசியான ஒரு கொள்கை, லவ் ஷுட் அப்ளை த கோல்டன் ரூல். எக்லீஷாவில் இருக்க பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் அன்பு மாத்திரமே ஒரு இறுதியான ஒருத்தர். இந்த சகல விஷயங்களையும் அன்பு என்கிற மேலான ஒரு விஷயத்தை வைத்து கையாள்வது ரொம்ப சிறந்தது. அது எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்வதற்கு உதவியாகும். தேங்க்யூ.
ஓகே, இப்போ ஒரு 7 பாயிண்ட் சொல்லியிருக்கிறீங்க, ரொம்ப அருமையான விஷயங்கள். நம்ம நினைக்கிறோம் இவைகளை நிதானமாக சிந்திக்கும் போது அது ரொம்ப பேர் உதவியாக இருக்கும் என்று. இப்ப நமக்கு நேரம் சுருக்கமா இருக்கிறதுனால நம்ம கடந்து போகலாம். நம்மளுடைய தரப்புல ஒரு ரெண்டு விஷயம் நம்ம கூட ஷேர் பண்ண விரும்புறோம், பிரச்சனைகளுக்குரிய தீர்வு. ஒன்னு, எல்லாரும் ஃபேமஸா அறிஞ்சிருக்கிற வசனம், யாக்கோபு நிருபம் 3:8 நாவு பத்தி பேசப்படுது, அது பொல்லாதது என்று. சோ இந்த ஆவிக்குரிய ஐக்கியமா இருக்கிற நம்ம மத்தியில கூட நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் வந்துட்டு ரொம்ப கவனம் இருக்கணும். நமக்கு சுயாதீனம் இருக்குது என்று சொல்லிட்டா கூட இந்த வார்த்தைகள் பயன்படுத்துறதுல ரொம்ப கவனம் இருக்கணும். ஏன்னா நம்ம மாம்சத்தின்படி ஒருவரையும் அறியோம் என்று வசனம் இருக்கு. தீர்வு அப்படின்னு எடுக்கும்போது பேச்சுக்கள், ஒரு சகோதரர்கிட்ட நமக்கு இருக்கிற லெவல் எவ்வளோ, என்ன வார்த்தைகள் பேசணும், எப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது என்பது நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட் பார்க்கும்போது இவ்வளவு நேரம் பேசின விஷயத்துல இந்த எலெக்ஷன் விஷயம் வரும்போது அங்க நிறைய ப்ராப்ளம் வருது பார்க்கிறோம். அதுக்கு சகோதரர் ரசல் ரீப்ரின்ஸ்ல நிறைய பேசியிருக்கிறார், விசேஷமா 6th volume கூட. அதை அவர் சொல்லும்போது எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த லீடர் விஷயத்துல ரொம்ப சபை கவனமா இருக்கும். ஒருவேளை அந்த விஷயத்துல கவனக்குறைவா சபை செயல்பட்டுச்சுன்னா அது நிறைய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் அப்படி அவர் சொல்றார். ரீப்ரின்ஸ் 5:3-9. ஒரு சகோதரர் ஒருவேளை சபையினுடைய சபைக்குரிய விஷயத்துல அதை மந்தையை விட்டு தவறான பாதையில கொண்டு செல்லக்கூடியவரா இருக்கிறார் அப்படி, அந்த மாதிரி நிலைமையில ஒரு சகோதரர் இருக்கிறார்னா அவரை லீடரா செலக்ட் பண்ணிட்டா அந்த சபைக்கு நிச்சயமா பிரச்சனைகள் வரும். இது சகோதரருடைய வார்த்தை. சோ எலெக்ஷன்ல சக அங்கங்கள் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சபைக்காக ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல தெளிவான அறிவுள்ளவங்களா இருக்கணும். நீங்க சொன்னபடி சத்திய தியானங்கள் அவருக்கு இருக்கணும், வசனத்தின்படி பார்த்து அவரை செலக்ட் பண்ணும். செலக்ட் பண்ற விஷயத்துல தப்பு நடந்துட்டா சபைகள்ல ப்ராப்ளம் நீடிக்கும் என்று அவர் சொல்றாரு. அதுக்கு நல்ல கேரக்டர் வைக்கிறார், ஒன்னு சுயநலம், இன்னொன்னு தாழ்மை.
ஒரு ரெஃபரன்ஸ் வாசிக்கலாமா இந்த விஷயத்துல? Reprints 5981. The selection of improper leaders is evidently a sin and quite a reflection against the classes who have the improper leaders.
ரொம்ப முந்திக்கிட்டீங்க, அருமையான ஒரு வேர்டு சகோதரர் சொல்றாரு. தவறான முறையில அல்லது தகுதி இல்லாத ஒருத்தரை செலக்ட் பண்ணுவது என்பது ஒரு பாவம், ஒரு பாவத்தினுடைய செயல். சோ அதுதான் சொல்ல வரும், அந்த மாதிரி நடந்துட்டா அந்த சபைகள்ல பிரச்சனை நீடிக்கும். அதுக்கு கன்க்ளூஷனா சகோதரர்கள் தாழ்ந்து அறிவு மற்ற எல்லா விஷயமும் இருந்தாலும் கேரக்டர் வந்து ரொம்ப மஸ்ட். சுயநலமா இருக்கிற ஒருத்தரை அது என்னைக்குமே சபையை தேர்ந்தெடுக்க கூடாது, அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாலும். தாழ்மை என்ற குணம் வந்து ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லுவோம். சோ நம்ம அநேக விஷயங்கள் பேசியிருக்கிறோம், நேரங்கள் இல்லாதனால இதை நாம் அப்படியே கன்க்ளூட் பண்ண முடியல. சோ நம்ம நேரா 4th question போயிடலாம். உங்க மூணு பேனலிஸ்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த 4th question நிறைய சப் கொஸ்டின் சம் கிளை கேள்விகள் இருக்குது, பட் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பொதுப்படையான ஆங்கிள் பார்க்கலாம். நான் கேள்வி சொல்லிடுறேன். எக்லீசியாவின் பொறுப்பாளர்கள் மற்றும் அங்கங்களின் வரம்புகள் பற்றி விவாதிக்கவும். டிஸ்கஸ் த லிமிடேஷன் ஆஃப் த சர்வன்ஸ் அண்ட் த மெம்பர்ஸ் இன் எக்லீசியா. சபைகளுக்குள் இருக்கிற பொறுப்பாளர்கள் லீடர்ஸ் மற்றும் மெம்பர்ஸ் சபை அங்கங்களினுடைய லிமிடேஷன் வரம்புகள் பற்றி விவாதிக்கும். சோ இதுதான் கேள்வி. இதுல நம்ம ஆர்டர் எப்படி பார்த்துட்டோம், சபைகள்ல என்ன மாதிரி பொறுப்பு மற்றும் சகோதரர்கள் இருக்கிறாங்கன்னா எல்டர்ஸ், டீக்கன்ஸ் உதவியாளர்கள், பிரதர்ஸ் மற்றும் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, இன்க்ளூடிங் ஸ்பீக்கர்ஸ் கூட இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி நம்ம பிரிக்கலாம். ஆனா நம்மளுக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால பொதுவா சபைகள்ல இருக்கிற அங்கங்களுக்காக சபையினுடைய விஷயத்துல பேசுறதுல செயல்படுகிறதுல ஒவ்வொன்றிலையும் வேலை செய்கிறதுல இதுலனா நிச்சயமா இது தேவனுடைய சபையா இருக்கிறதுனால ஒரு லெவல் இருக்கு. அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லனா, கைகள்ல 5 விரல் இருந்தாலும் ஒவ்வொரு விரல் ஒவ்வொரு நிலையில இருக்குது, அதனுடைய வேலைகளை செய்யுது, ஆனா அது ஒன்னு சேர்ந்துதான் ஒரு கை. இதே மாதிரி சபைகள்ல இருக்கிற அங்கங்கள் இந்த லிமிடேஷன் விஷயத்துல அவங்க எப்படிப்பட்ட புரிந்து கொள்ளுதல் உள்ளவங்களா இருக்கணும், இது நீங்க சகோதரர் குறிச்சினும் பேசலாம்.
இதுல நிறைய பேசலாம் முத்து, பட் நம்ம 5th கேள்விக்கு நேரம் இல்லாத மாதிரி தெரியுது. 5th கேள்வி,
அதனால தான் 4th question ரொம்ப சுருக்கம்.
அதான் 5th கேள்வியில நிறைய டெப்த் இருக்குது பேசுறது, இது கூட இருக்கு. பட் இது பத்தி நம்ம நிறைய விஷயம் ஏற்கனவே பேசிருக்கிறோம். அதாவது நம்ம பேசுற பேச்சுல கூட நம்ம அந்த காரியங்களை டச் பண்ணிருக்கிறோம். அதாவது லிமிடேஷன்ஸ் இருக்கு, வட்டம்குள்ள இருக்கணும் மூப்பர்கள் ஊழியக்காரங்கள். அதே சமயத்துல வந்து நம்ம என்ன பாக்குறோம்னா இந்த ஒரு லிமிடேஷன்ஸ் வட்டம் விஷயத்துல யோசிக்கும் போது நம்ம அந்த ஆரிஜின், அதாவது எப்படி ஆரம்பிச்சு இந்த ஏற்பாடு, அப்போஸ்தலர் 6 அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது அந்த டைம்ல வந்து இந்த மூப்பர்கள் அப்புறமா அந்த டீக்கன்ஸ் உடைய எலெக்ஷன் பண்றது காரணம் நோக்கம் என்ன ஆயிடுச்சுன்னா, மூப்பர்கள் உடைய இருக்கிற பொறுப்புகள் இருக்கும் ஆவிக்குரிய பொறுப்புகள், அப்புறமா இந்த டீக்கன்ஸ் உடைய பொறுப்புகள் இருக்கிறோம் ஹியூமானிட்டேரியன் டெம்பரல் இருக்கிற சர்வீஸ் தான் இருக்கதான் இங்க நம்ம பாக்குறோம். சோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சர்வன்ஸே புரியணும் அவங்களுடைய லிமிட்ஸ் என்ன. ஒரு டீக்கன் வந்து தாங்கள வந்து ஒரு எல்டருடைய இருக்கிற வேலைகளுக்குள்ள தலையிடக்கூடாது, எல்டருடைய எடுக்கிற முடிவுகள்ல வந்து வாதம் பண்ணக்கூடாது. சோ இப்படி பண்ணா அவங்கள இன்னும் சமாதானமா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து சர்வன்ஸே அவங்கள புரிஞ்சுக்கணும் அவங்களுடைய இருக்கிற லிமிட்ஸ் என்ன, ஒரு மூப்பர் என்ன, ஒரு டீக்கன் என்ன. அப்புறமா நெக்ஸ்ட் என்ன பாக்குறோம்னா சகோதர சகோதரிகள இந்த இருக்கிற எக்லீசியாஸ் கூட இந்த காரியத்துல இன்னைக்கு நிறைய காரியங்களை புரிஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய பொறுப்பு என்ன, அவங்களுடைய இந்த விஷயத்துல அவங்களுடைய பங்கு என்ன இருக்குது. அதே சமயத்துல அவங்க கூட யோசிக்கணும் எந்தெந்த ஊழியக்காரங்க அவங்கள கொண்டாடுறாங்க, அது அவங்கள குற்றச்சாட்டக்கூடாது. அவ்வளவு சிம்பிளா குற்றச்சாட்டும் போது கூட கொஞ்சம் யோசிக்கணும்,
ரொம்ப நிதானிக்கணும்.
எனக்கு வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் முதல் தீமோத்தி 5:19
மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ள கூடாது.
ரொம்ப யோசிக்கணும் குற்றச்சாட்டுறது, ஒரு மூப்பர் அவருடைய செயல், அவர் எடுத்த முடிவு, அதெல்லாம் விஷயங்கள கொஞ்சம் எக்லிஷியாஸ் கொஞ்சம் இது மேல கொஞ்சம் யோசித்தா. மூப்பருக்கு ஒரு தகுந்த ஒரு மதிப்பரும் அது தேவனுக்கு அது பிடிக்கிற காரியம் கூட இருக்கதான் நம்ம பாக்குறோம். அதே மாதிரி வந்து முதல் தீமோத்தி 5:17 கூட ஒரு இன்னொரு வசனம்,
நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கும் பாத்திரராக எண்ண வேண்டும்.
வெறும் குறை மாத்திரம் சொல்லக்கூடாது, நன்றி கூட இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம்.
ஒரு ரெஃபரன்ஸ் காண்பிக்க, மொழி பெயர்த்துடுங்க. Elders are not to be found fault with simply because the class satisfaction has not been expressed in some special particular manner.
Okay, brother, thank you. சகோதரர் அன்பழகன், இப்போ நம்ம உங்ககிட்ட ஒரு பர்டிகுலரா ஒரு பாயிண்ட் கேட்கிறோம். ஏன்னா சபை பொதுவான அங்கங்கள் சகோதர சகோதரர்கள் பிரதர்ஸ்னுடைய லிமிடேஷன் என்ன, வரம்பு எக்லீசியா கூட ஒரு சகோதரர், அவர் கூட எக்லீசியால ஒரு மெம்பர் தான், பட் அவர் ஒரு மெம்பரா இருந்தா கூட அவருக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்கிரிப்சர் ரீதியா விஷயங்கள் சிம்பிளா சொல்ல முடியுமா, ரொம்ப சுருக்கமா? ஏன்னா பிரதர் குருஷ்ணா வந்து லீடர்ஸ் பத்தி பேசுறார், இப்போ லீடர்ஸ் கிட்ட சபை அங்கங்கள் பத்தி பேசுறார். இப்ப நீங்க பொதுப்படையா மற்ற அங்கங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் எப்படி அவங்களுடைய லிமிடேஷன்?
இதுல ஒரு சகோதரர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம், ஆனா இது எல்லாமே தனிப்பட்ட விதத்துல பார்க்கும். எல்டர், டீக்கன், பிரதர்ஸ், சிஸ்டர், ஸ்பீக்கர்ஸ், இதெல்லாமே வந்து ஒரு எக்லீசியாக்குள்ள இருக்கக்கூடிய அங்கங்கள். ஆனா முழுமையாக நம்ம பார்த்தோம்னா அவர்கள் ஒவ்வொருவருமே கர்த்தர் இயேசுவினுடைய சரீரத்தினுடைய அங்கங்கள். அந்த கோணத்தில் நம்ம பார்க்கிறப்போ எல்லாத்துக்குமே அந்த பொறுப்புகள் இருக்கு. அதாவது தேவன் அழைத்த அழைப்பு, இவர்கள் தேவன்கிட்ட செய்துகிட்ட உடன்படிக்கையினுடைய விஷயங்கள், இது எல்லாமே ஒரு தனிப்பட்ட ஒரு பொறுப்பு இருக்கு. ஏன்னா சபையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவருடைய ஆவியினுடைய வெளிப்பாடு சில சமயங்களில் சபையினுடைய ஒட்டுமொத்த ஆவியினுடைய கனிகளினுடைய வெளிப்பாடாக கூட இருக்கும். இது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி. பிரதர் இதை பத்தி எழுதுறப்போ ஒரு சபையில ஒருத்தருடைய பேர் கெட்ட பேரா இருந்துச்சு அப்படின்னா அது முழு சபைக்கும் அந்த பாதிப்பு கொண்டு வரும். அவர் ஒருத்தருடைய பேர் நல்ல பேரா இருந்துச்சுன்னா அது முழு சபைக்கும் அது என்ன பண்ணுதுன்னா அங்க நன்மை கொண்டு வரும். அப்ப என்னன்னா இந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் இல்ல அவர் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரனா இருந்தாலும் அவருக்கும் அந்த முழு பொறுப்பு இருக்கு. எல்லா விஷயங்களையும் அந்த பொறுப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிவிக்கிறோம்.
ஓகே பிரதர், அப்போ ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் சபைக்குள்ள பொறுப்பு இருக்கு. ஒரு ஒரு சில நேரங்களில் ஒரு சகோதரனுடைய செயல்பாடு அந்த ஒட்டுமொத்த சபையினுடைய செயல்பாடு விஷயமா இருக்கலாம், பிரதிபலிப்பா இருக்கலாம். அந்த ஆங்கிள் நீங்க கருத்து கொடுக்குறீங்க.
அவருடைய தனிப்பட்ட வளர்ச்சி இருக்கு, அதுல
இருக்கு
தனிப்பட்ட வளர்ச்சி இருக்கு. அப்புறம் அதே போல அவரு சபைக்குரிய காரியங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்றது, இதெல்லாமே ஒரு தனிப்பட்ட ஒரு சகோதரனுடைய விஷயங்களாக பார்க்கலாம்.
ஓகே, இப்போ நம்ம இப்ப நெக்ஸ்ட் சகோதரர் பிரபாகர், நீங்க உங்ககிட்ட நிறைய நீங்க நிச்சயமா பிரிப்பரேஷன் ஆயிருப்பீங்க, பட் நம்ம ஆங்கிள் ஒரு பொதுப்படையா பிரயோஜனத்திற்கென்று ஒரு ஆங்கிள் கேள்வி கேட்கிறோம். சபைகளுக்குள் இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ், சகோதரிகள், இப்போ சகோதரர்கள், மூப்பர், உதவியாளர், இந்த மாதிரி பேசுறோம். நிச்சயமா இது நம்ம பார்க்கும்போது சிஸ்டர்ஸ் அப்படின்ற நிலைமையில கூட எக்லீசியாக்குள்ள அங்கங்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி சகோதரிகளுடைய நிலை பற்றி, சபைக்குள்ள அவங்களுடைய லிமிடேஷன்ஸ் பத்தி வசனம் மற்றும் மற்ற சில பரிசுத்தவானுடைய வார்த்தையிலிருந்து இருக்கிற இன்ஃபர்மேஷனை சொல்ல வேண்டிய விஷயத்தை ரொம்ப சுருக்கமா சொன்னா உதவியா இருக்கும்.
ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா என்னுடைய பதில் 1 தீமோத்தேயு 2:9-11 இருக்கிற வசனங்கள் மாத்திரமே.
ஸ்திரீகளும் மயிரை பின்னி பின்னுதலிலாவது பொன்னினாவது முத்துக்களினாவது வெளியேற பெற்ற வஸ்திரங்களினாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்ரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரிகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்ரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாயிருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள்.
அருமையா சகோதரிகளுடைய மிகப்பெரிய பங்கு இங்க தேவனுடைய வார்த்தையில இருக்குது. ஒருவேளை அவங்களுடைய வட்டம் வேலைகள் என்று சொல்லும் போது அவங்களுக்கும் இங்கிலீஷால சில அருமையான வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு தீத்து 2:5 வாசித்தா பரவாயில்ல.
தீத்து 2:5
அதுல பிரதர் வாசிங்க.
தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும்.
இங்க வயதுல மூத்த சகோதரிகள் வயதுல இளைய சகோதரிகளுக்கு செய்யக்கூடிய ஒரு அருமையான ஊழியம் பற்றி அங்க சொல்லுது. வயதுல இளைய சகோதரிகள் இப்படிப்பட்ட சகோதரிகளாக வளர்வதற்கு ஏதுவா மூத்தவங்களுடைய ஊழியம் அவங்களுக்கு இருக்கலாம். சோ இத சகோதரிகளுடைய ஒரு பார்ட். இதுக்கு ரீப்ரின்ஸ் 27:23 பொதுவாக சகோதரிகளுடைய ஊழியம் என்பது அவர்களை பார்க்கலாம் வயதுல அனுபவத்தில் ஆவியில சிறியவர்களா இருக்கிற மற்ற சகோதரிகள் மேல அங்க இருக்கு. நேச்சுரலி தேர் இன்ஃபுளுயன்ஸ் வில் பி கிரேட்டஸ்ட் ஓவர் த யங்கர் விமன் அண்ட் இட் ஷுட் பி எக்ஸசைஸ். அதைய செய்ய வேண்டிய விதத்தில் அவர்கள் அங்க செய்யக்கூடியவர்களா இருக்கணும்.
பட் லிமிடேஷன் நான் கேட்கறது க்வெஸ்சன் வந்துட்டு வரம்புகள்,
வரம்புகள்.
இப்ப அவங்க செய்யக்கூடிய ஊழியங்கள் நீங்க சொல்றீங்க, என்ன மாதிரி ஊழியம் செய்ய வாய்ப்பு இருக்கு சொல்றீங்க, பட் க்வெஸ்சன் என்னன்னா லிமிடேஷன், சிஸ்டர்ஸ்னுடைய லிமிடேஷன்.
கண்டிப்பா இது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சது தான். 1 தீமோத்தேயு 2:12 வாசிங்க.
உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை, அவள் அமைதலாய் இருக்க வேண்டும்.
நாம் விசுவாசிக்கிறோம் நம்முடைய அருமையான சகோதரிகள் அனைவரும் இந்த வசனம் பிரதானமா தங்களுடைய இதயத்தில் வைத்திருப்பாங்க, அது குடும்பமானாலும் சரி அல்லது எக்லிஷானுடைய கூடகையா இருந்தாலும் சரி. போது லிமிடேஷன்.
ஓகே, அப்ப இந்த வசனத்தை நீங்க அப்படியே எடுத்து லிமிடேஷன் என்ற ரீதியில நீங்க வைக்கிறீங்க. ஓகே, ரொம்ப நன்றி. அப்போ இந்த 4th க்வெஸ்சன்ஸ்க்கு இந்த லிமிடேஷன் விஷயம் பத்தி நீங்க சொல்றீங்க. பிராக்டிக்கலா இப்போ நம்ம பார்க்கும்போது டோட்டல் எக்லீசியாக்குள்ள லிமிடேஷன் இப்ப பார்த்தா சில நேரங்களில் காங்கிரிகேஷன்ல எப்படி இருக்குன்னா சில கோபங்கள்ல சில அனுதாபங்கள்ல ஒரு சகோதரர், அந்த சகோதரன்ற வேர்டு மாதிரி பொதுவா ஒரு உலக வார்த்தை மாதிரி அவன் இவன், சோ இந்த மாதிரி ஒரு மரியாதை இல்லாத வேர்ட்ஸ் வந்துட்டு இன்னைக்கு எக்லீசியாக்குள்ள வருது. இதெல்லாம் நம்ம பிராக்டிக்கலா பாக்குறோம், ஆனா அப்படி அது வந்து லிமிடேஷன் மீறும் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி சபைகளுக்குள்ள சகோதர சகோதரிகளை வந்துட்டு ஒரு அவமரியாதையா பேசுற வார்த்தை வந்து அது லீடரா இருந்தாலும் சரி சிஸ்டர்ஸா இருந்தாலும் சரி பிரதர்ஸா இருந்தாலும் சரி அந்த லிமிடேஷன் மீறாங்க. ஏன்னா தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறவர், தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறவர், அவர் எப்படிப்பட்ட பலவீனனா இருந்தாலும் சகோதரர் சகோதரி என்ற வார்த்தைக்கு மீறி அவர்களை வந்துட்டு மரியாதை குறைவா பேசுறது என்பது ஒவ்வொரு அங்கங்களும் தங்களுடைய லிமிடேஷனை மீறாங்க. நெக்ஸ்ட், பொறுப்பாளியா இருந்தாலும் மற்ற யாரா இருந்தாலும் எந்த சகோதரரையும் நியாயம் தீர்க்கக்கூடிய உரிமை வந்து நம்மளுடைய லிமிடேஷனை நம்ம கிராஸ் பண்றோம்னு அர்த்தம், மீறலன்னு அர்த்தம். அது சபை விஷயத்துல நம்ம நிச்சயமா அது செய்யக்கூடாது. ஏன்னா அது பிரதர் நிறைய இடத்துல எழுதுறா, நியூ கிரியேஷன்ல 373 தமிழ்ல, ரீப்ரிண்ட்ஸ்ல 3745 இதுலாம் அப்படி சபை மூப்பர்களாவே இருந்துட்டா கூட அவர் சபையினுடைய அதிகாரி கிடையாது, அவர் நியாயாதிபதி கிடையாது. பழிவாங்குதல் எப்பையும் அது கர்த்தருடையது, அது அவரே செய்வார் என்று சொல்றார். பரவாயில்ல, இதெல்லாம் ஃபோர்த் க்வெஸ்சின். இப்போ நிறைய விஷயம் இருந்தாலும் நேரடியா இந்த பேனலினுடைய இறுதி பாகத்துக்கு நம்ம வந்துடலாம். ஃபிஃப்த் க்வெஸ்சின்,
சகோதரர் சொல்லிய கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான், அதாவது சகோதரிகள் அமைதலாக இருக்கணும் சபைகள்ல கண்டிப்பா. பட் இந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சுட்டா அது சகோதரிகளுடைய மனசு கஷ்டப்படும். பட் அவங்க என்ன ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம், அது கூட கண்டிப்பா நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது அவசியம்.
தாராளமா நீங்க உங்க கருத்து இருந்தா வசனத்தின்படி.
ஏன்னா இப்போ கர்த்தர் இயேசுனுடைய காலங்களாகட்டும் சரி, அப்போஸ்தலருடைய காலங்களாகட்டும் சரி, அநேக ஸ்திரீகள் அவங்களுக்கு கூட வேலைகள் செய்திருக்கிறாங்க. அப்படி கூட வேலைகள் அங்க செஞ்சிருக்கிறப்போ இந்த வாய்ப்புக்குள்ள சில சகோதரிகள் பெயர் கூட வேதாகமத்தில் பெயர் பெற்றிருக்கு, இடம் பெற்றிருக்கு அப்படின்னா இது சாதாரணமான விஷயங்கள் இல்ல. ஏன்னா இவர்கள் வந்து ஜீவ புஸ்தகத்தில் இவர்களுடைய பெயர் என்ன இருக்குன்னா பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஒரு அடிப்படையில தான் அந்த ஸ்திரீகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த வேலைகளை அங்க செஞ்சிருக்கிறாங்க. பாருங்க ஒரு பகுதிகள், பிலிப்பியர் 4:3.
அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளம்பந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது.
இப்போ அந்த ஸ்திரீகளுடைய விஷயங்கள் பத்தி பாக்குறப்ப அவர்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் அங்க எழுதப்பட்டிருக்கு. சாதாரணமா இருக்கக்கூடிய ஸ்திரீகள் எல்லாருமே போயிட்டு அவங்க கூட வேலை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்திரீகள் கூட நம்முடைய வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கிறது நம்ம பார்க்க.
எந்த மாதிரி வேலை இப்ப ஒர்க் செஞ்சிருப்பாங்க, எந்த மாதிரி ஒர்க் செஞ்சிருப்பாங்க?
கண்டிப்பா பிரதர்ஸ், இப்ப கர்த்தர் இயேசுனுடைய விஷயங்கள்ல கூட பாக்குறோம், அப்போஸ்தலருடைய விஷயங்கள்ல பாக்குறோம், அவர்களுடைய ஊழியங்களுக்கு உதவியாக பின்னாடி இருந்து என்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யலாம்.
ஏன்னா வசனம் இருக்குது லூக்கால 8:1, தங்களுடைய ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம்
செய்தார். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஏதேனில் இருந்து நம்ம விஷயங்கள் கொண்டு வரணும், பட் சமயம் இல்ல. பட் சமயம் நீங்க கொடுக்கல, சமயம் இல்லாதனால ஒரே சிம்பிள் நம்ம சொல்லலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதேன் ஆதாம் இருக்கிறார், ஏவாள் இருக்காங்க. ஆதாமை வழி நடத்துவதற்கு தேவன் இருக்கிறார், ஏவாளை வழி நடத்துவதற்கு இங்க ஆதாம் இருக்கிறார். ஆனா ஒரே ஒரு சம்பவம் என்னன்னா தேவன் சொன்ன அந்த வார்த்தை, இந்த வார்த்தை ரெண்டு பேர்த்துக்குமே பொருந்தக்கூடியதான ஒரு வார்த்தை. ஆனா இந்த வார்த்தையை கண்டிப்பா ஆதாம் ஏவாள் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்ப தேவன் அருமையா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்திருக்கிறார், தேவன் ஆதாமுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்திருக்கிறார். அதே ஆதாம் ஏவாளுக்கு கூட எப்படிதான் இருப்பார்னா அருமையா சொல்லி கொடுத்த ஒரு வழி நடத்துறவராக இருப்பார். ஆனா இப்ப இண்டிவிஜுவல் ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிறாங்க, தேவனுடைய வார்த்தைகள் மீறாங்க, அதே சமயம் தன்னுடைய சுய முடிவுகள் எடுக்கிறாங்க. இந்த சுய முடிவுகள் கூட அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதங்கள் கொண்டு வரும்னு நினைச்சுதான் இந்த முடிவுகள் எடுத்தாங்க. பட் அது மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ள அங்க கொண்டு போச்சு. சோ இந்த அடிப்படையில தான் அப்போஸ்தலர் பவுல் கூட என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா ஸ்திரீகள் கெப் குவைட், அந்த ஒரு விஷயங்கள் சொல்றாங்க. பட் பின்னாடி இருந்து என்ன வேலைகள் வேணாலும் அந்த சகோதரிகள் என்ன பண்ணலாம்னா அங்க செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள் அங்க இருக்கு.
ஓகே, அப்போ இப்போ பிரபா காமிச்சிட்ட அந்த 1 Corinthians 2:12 உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறது இல்லை. சோ இந்த வசனத்தினுடைய உங்களுடைய பார்வை என்ன? அதாவது இப்போ சிஸ்டர்ஸ் நிச்சயமா அவங்க ஊழியம் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் பரலோக வாய்ப்பு இருக்கு, அதுல எந்த சந்தேகம் கிடையாது, அதை நம்ம முழுமையாக ஏற்றுக்கொள்வோம். பட் வசனம் என்னன்னா அவர்கள் உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறது இல்லை. இந்த வசனத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன?
ஸ்திரீயானவள் வந்துட்டு ஒரு சின்ன அளவில் இருக்கக்கூடிய மீட்டிங்ல கண்டிப்பா இந்த வேலைகள் அவங்க செய்யலாம், சின்ன அளவில் இருக்கக்கூடிய ஒரு வேலைகள். அதே பெரிய ஒரு காங்கிரிகேஷனா இருக்கக்கூடிய சேரக்கூடிய இடங்கள்ல ஸ்திரீகள் இப்பேற்பட்ட வேலைகளை செய்வதற்கு இங்க வேதம் சப்போர்ட் பண்றதில்லை சார். அவர்களுடைய வீடுகள்ல அவங்க கண்டிப்பா இது பண்ணலாம். சோ இன்னொரு விதத்தில் சொல்லி போயிட்டா எல்லாருமே இது ஸ்திரீகளுக்கும் பொருந்தும் சகோதரர்களுக்கும் பொருந்தும். என்னன்னா பேசுறது காட்டிலும் தங்களுடைய ஆக்சன்ஸ் அதை செயல்படுத்திட்டோம்னா அது இன்னும் தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
நிச்சயமா இப்போ இந்த காலகட்டங்களில் அநேகரை ட்ரூத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு பர்சனலா சகோதரிகள் தேவன் பயன்படுத்துறான் ஒரு விதத்துல, அதெல்லாம் ஒரு நல்லதொரு ஊழியம் நடக்குது. அதான் பிரதர் பிரபா எடுக்கிறார், ஆவியில வளர்ந்த சகோதரிகள் இதே வாய்ப்புக்குள்ள ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்களை நிச்சயமா கைட் பண்ணுவாங்க. சோ இப்படிப்பட்ட ஊழியங்கள் என்றைக்குமே ஆரோக்கியமான ஒரு விஷயம். சோ நம்ம அப்படித்தான் அதை புரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு மூத்த சகோதரி ஒரு இளைய சகோதரியை ட்ரூத்துக்குள்ள கைட் பண்றது, வழி நடத்துறது, அது நல்ல விஷயம். வசனத்தின்படி உபதேசம் பண்ணக்கூடாதுன்ற வேர்டை வந்து அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ண முடியாது. பட் எக்லீசியா ஒரு ஒரு சபை சகோதர சகோதரியுடைய ஐக்கியம், சகோதரருடைய சில ஊழிய விஷயங்கள் எல்லாம் கலந்து போய்கிட்டு இருக்கிற ஒரு ஐக்கியத்துக்குள்ள ஒரு சகோதரிகள் உபதேசம் பண்ணக்கூடாது அப்படின்றது அப்போஸ்தல் பவுலினுடைய வார்த்தை என்று நான் பிரதர் சொன்னதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வியூல உங்க கருத்து
அதே கருத்து தான்,
அதே கருத்து நீங்க
கருத்து.
ஓகே ஓகே பிரதர், அப்போ நம்ம ஃபிப்த் க்வெஸ்சன்ஸ் போயிடலாம், டைம் ரொம்ப கம்மி. தற்காலத்தில் அல்லது கடைசி காலங்களில் எக்லீசியாவில் எழ வாய்ப்புடைய வஞ்சனைகள் என்ன, அந்த வஞ்சனைகளை மேற்கொள்ளுவதற்கான வழிமுறைகள் என்ன, கடைசி காலங்களில் சபைகளுக்குள்ள எப்படிப்பட்ட டிசப்ஷன்ஸ் வரலாம் எழும்பலாம், அவைகளை மேற்கொள்ளுவதற்கான சில வழிமுறைகள் என்ன, இதுதான் கேள்வி. இதுக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம சில ப்ராப்ளம் வருவதற்கான விஷயம் நம்ம பேசணும். பட் புரிஞ்சுக்கணும், இது வஞ்சனை, வஞ்சனை பிஹேவியர் சம்பந்தப்பட்ட விஷயம். எப்படிப்பட்ட வஞ்சனைகள் சபைகளுக்குள்ள கடைசி காலத்தில் வரலாம் என்ற விஷயம் சகோதரர் பிரபாகர் பேசலாம். பிரதர் குஷ்ணோக்கு மாத்தி விடுறீங்களா? பிரதர் பிரபா உங்க பக்கம் தள்ளுற நீங்க.
சரி, நம்ம நினைக்கிறேன் இந்த ஆன்சர் வந்து நம்ம சில தீர்க்க தரிசன வசனங்கள்ல கூட நம்மளுக்கு கிடைக்குது. சபைக்குள்ள வஞ்சனைகள் இந்த எக்லீசியா பார்வையில பார்க்கும்போது, அப்படி பார்க்கும்போது ரெண்டு பேதுரு 3:3-4
முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர்கள்.
கடைசி நாட்களுடைய அர்த்தம் வந்து லவதோக்கியா. கடைசி நாட்களுடைய அர்த்தம் வந்து லவதோக்கியா. இந்த விஷயம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அப்போஸ்தலனாகிய பேதுரு அவருடைய ரெண்டு நிருபங்கள் எழுதுற விஷயம் என்னன்னா, நம்ம பாக்குறோம்னா கர்த்தர் வந்து அவருக்கு தெளிவா ஒரு ஒரு கமிஷன் கொடுத்தார் அவருக்கு. நீ மன திரும்பிட்டு பிற்பாடு நீங்க உங்களுடைய சகோதரர்கள் ஸ்திரப்படணும். அந்த மேட்டர் பேதுரு மறக்கவே இல்லை. அவர் எப்படி செஞ்சார்னா ரெண்டு நிருபம் எழுதிட்டாரு. அந்த ரெண்டு நிருபம் ஏன் அப்படி எழுதிட்டாரு, ஏன் 5 எழுதல, 7 எழுதல, 2 மாத்திரம் ஏன் எழுதிட்டார்னா, எல்லா சகோதரர் 2 வந்தது. எப்படி இந்த நம்ம சொல்றோம்னா கேட்டோம்னா, நம்ம பார்க்கிறோம் முழு சபை இந்த 2 எப்படி பிரிக்கலாம்னா, கிறிஸ்துவுக்குள் மதித்தோர் முதலாம் எழுந்திருப்பார்கள், 6 சபைகள் பிரசன்னத்துக்கு முன்பு, அப்புறமா பிரசனத்துக்கு பின்பு லவதோக்கியா, பின்பு உயிரோடு இருக்கிற நாமம். சோ அந்த முதல் 6 சபைகளுக்காக முதல் பேதுரு, 7 சபைக்காக விசேஷமா 2 பேதுரு. சோ 2 பேதுருல அந்த கடைசி நாட்களுடைய அர்த்தம் வந்து நம்ம பார்க்கும்போது அது லவதோக்கியாக்கு சொல்லப்பட்ட மிகவும் முக்கியமான எச்சரிப்பு. எக்லீசியாஸ்குள்ள வாசிங்க, கண்டினியூ பண்ணுங்க.
தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து,
இது சிஸ்டர் திருப்பி.
முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து.
பரியாசக்காரர் தமிழ்ல பார்த்தனா ஒண்ணுமே புரியாது, ஐயோ ஏதோ பரியாசக்காரர் வருவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் இது நீங்க கிரீக் கொங்கார்டன்ஸ்ல பார்த்தாக்கா G1703 இதோடைய வேர்ட் எம்பயக்திஸ். எம்பயக்திஸ் உடைய அர்த்தம் வந்து ஒரு ஃபால்ஸ் டீச்சர், கள்ள போதகர். சோ இந்த பரியாசக்காரர் வந்து சாதாரண இல்ல, கள்ள போதகர் சபைக்குள்ள, கள்ள போதகர் சபைக்குள்ள. இப்போ என்ன பண்ணுவாங்க வாசிங்க.
தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து.
சுய இச்சை வந்து சுய குறிக்கோள்ல நடந்து இருக்குவாங்க. அவங்க சபையின் குறிக்கோளுக்கு ஒத்து கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க,
அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே, பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த வண்ணமா இருக்கிறது என்று சொல்லுவார்கள்.
சோ என்ன போதனை, அவங்களுடைய போதனை என்னன்னா, அவருடைய வருகையின் வாக்குத்தத்தம் எங்கே, அதாவது வந்து அவருடைய 1874 அக்டோபர்ல இருந்து வருகை வந்தாச்சு ஆயிடுச்சு நீங்க சொல்றீங்க, எங்கே அந்த அவருடைய வருகைக்கு வாக்குத்தத்தம், எங்கே அந்த ராஜ்யம், அந்த ராஜ்யம் அந்த ஆளுகை எங்கே, நம்ம கண்ணுக்கு தெரியுதுல்ல. அப்புறம் அவருடைய ஆளுகை வந்து அது ஆரம்பிக்கல, அந்த ஆளுகைக்கு ஆரம்பிக்காத அநேக விதமான இருக்கிற வசனங்கள், நிழல் பொருள்,
அநேக விஷயங்களை வந்து சொல்லிட்டு ஜனங்கள் மத்தியில என்ன ஆகுதுன்னா, என்ன ஆகுது சரி நம்ம கேட்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கிற வஞ்சனை, ராஜ்யம் சம்பந்தமான வஞ்சனை வந்தா இது என்ன பாதிப்பு, இது என்ன பாதிப்புனா இதை ரிவர்ஸா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா வசனம் வாசிக்கலாம். முதல் தெசலோனிக்கர் 4:18.
ஆகையால் இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள்.
எந்த வார்த்தைகள்? 17 வாசிங்க.
பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக.
நல்லா தெரியும் அந்த வசனம். 16.
ஏனெனில் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார்.
இது நல்லா தெரியும். முதல் 16 வசனம் பேசுறது வரகை பத்தி, பேசுறது முதலாம் உயிர்த்துதல் துவக்கம் பத்தி, 17 வசனம் பேசுறது அழகையுடைய ஆரம்பம் பத்தி, மற்றும் நம்ம அந்த ஆரம்பத்துல பங்கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு பத்தி. இது வந்து நமக்கு என்ன கொடுக்கறதுனா ஆறுதல், உற்சாகம். இப்ப இது வந்து எக்லிஷாஸ்குள்ள குழப்பம் உண்டாயிட்டா என்ன ஆகுதுன்னா அந்த ஆறுதல் போயிடுது, குழப்பம் வந்துடுது, சரியான ஆவிக்குரிய வளர்ச்சி ஒரு எதிர்பார்ப்பு ஒரு சகோதர சகோதரிக்கு மத்தியில இருக்காது. ராங் வளர்ச்சி கூட வரும் அப்புறமா.
ஓகே பிரதர், தேங்க்யூ பிரதர் அன்பழகன். இப்ப நீங்க உங்க பார்ட்ல சொல்லலாம், கடைசி காலத்தில் எப்படிப்பட்ட வஞ்சனைகள் எக்லீசியாக்குள் வர வாய்ப்பு இருக்கு, அவைகளை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம், மேற்கொள்ளலாம்?
வஞ்சனைகள் அப்படின்னா இந்த கடைசி காலங்கள்ல அதிகமான வஞ்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக இன்னைக்கு சபைக்குள்ள வரக்கூடிய அந்த வஞ்சனை பாக்குறப்போ அந்த சுயத்தினுடைய ஆவி வெளிப்படக்கூடிய ஒரு விசேஷமான கால பகுதியில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அதே சமயம் இரண்டாவது பகுதி நம்ம சொல்லணும் அப்படின்னா உபதேசங்களை குறித்தான ஒரு அலட்சியமான போக்கு. சோ இது இன்னைக்கு காலத்துல ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு சொல்ற. ஏன்னா இந்த காலங்கள் சத்திய வெளிச்சம் மிக ஒரு வெளிச்சமான காலங்களை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்றோம். அப்படி மிக ஒரு வெளிச்சமான காலப்பகுதியில் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தா ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய பக்தி வைராக்கியம் என்னாகணும்னா ஜாஸ்தி ஆகணும். ஆனா அதே சமயம் சத்தியம் வெளிப்படக்கூடிய அளவுக்கு என்ன ஆயிட்டு இருக்குன்னா அந்த பயபக்தியில குறைவுபட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலம் தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம். அப்ப இந்த காலப்பகுதிகளில் வந்துட்டு சோதனை, சபையின் மேல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை காலம் அங்க வரும் அப்படின்னு அங்க சொல்றாரு. அப்போ இந்த சோதனைகளை நம்ம தெரிஞ்சிட்டாவே இந்த மாதிரி ஒரு சோதனைகள் பிரதர் சொல்ற மாதிரி இப்ப நம்முடைய ஒரு ஒரு சின்ன ஒரு கருத்து வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே அதாவது இந்த மாதிரி நெருக்கடியிலிருந்து நம்ம ஜெயம் கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு.
இந்த
ஒரு விஷயங்கள் வந்துட்டு இது குறிப்பாக சபையினுடைய ஊழிக்காரர்கள் மத்தியில் கூட இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
எது? இந்த சுயநலம்,
சுயநலத்தினுடைய ஆவி இது அதிகமாக வெளிப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த காலத்துல. பேஜ் நம்பர் 5981 இதை பத்தி அதிகமாக அங்க பேசுறாரு. அது குறிப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா மூப்பர்கள் மற்றும் உதவியாளர்களாலதான் சபைக்கான பெரும்பாலான இடர்பாடுகள் உண்டாகுது சொல்றார்.
இடர்பாடுகள்
உண்டாகுது சபையினுடைய மூப்பர் மற்றும் உதவிக்காரர்கள் மூலியமாகத்தான். அதுல பிராக்கெட்ல எல்லாம் சொல்லிடுறாரு, அதுல எல்லாரும் இல்ல. அப்போ ஒரு சில ஜனங்கள் அதுல இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இதைய தவிர்க்கிறதுக்கு அந்த மந்தைகள் இருக்கக்கூடிய ஆடுகள் தான் அங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த உண்மையான உண்மையற்ற எல்டர் டீக்கனை அவர்கள் தேவன் தரக்கூடிய ஆவியினுடைய மதிப்பீட்டின்படி அவங்க என்ன பண்ணணும்னா அங்க தெரிந்தெடுத்தாங்க அப்படின்னா அது சபையினுடைய ஆரோக்கியத்திற்கு அது ஏதுவாக இருக்கும். இல்ல ஒரு சரியில்லாத ஒரு வழிநடத்தினரை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா சகோதரர் இந்த ஒரு பகுதியில் தான் சொன்னார் அது பாவம்.
பாவம்
கண்டிப்பா அது ஒரு பாவமாக அங்க இருக்கு. அப்போ தம்முடைய இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு.
ஓகே ஓகே. இப்ப உங்க தரப்புல அந்த சுயநலம் என்ற விஷயம் ரொம்ப மெயினா வைக்கிறீங்க. அது லீடர்ஷா இருந்தாலும் சரி சபையினுடைய விஷயம் அங்கங்களா இருந்தாலும் சரி அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டா அந்த பிரபலத்துல இருந்து நம்ம காப்பாற்றல படலாம், சேஃப் ஆகலாம் அப்படின்னு நீங்க சொல்லி. ஓகே சகோதரர் பிரபாகர் இப்போ நீங்க வாய்ப்பு எடுக்கலாம்.
சுயநலம் மாத்திரமில்ல பெருமை கூட.
பெருமை
பெருமை கூட. அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 29 30 நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும்.
பெருமை
உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் எழுத்துக்கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். சகோதரர் குர்ஜினா அவர்கள் ஃபால்ஸ் டீச்சர்ஸ், கள்ள போதகர்கள், கள்ள போதனை, அதன் மூலம் வர வஞ்சனைகள் பத்தி சொன்னார். அதே அப்படிப்பட்ட கள்ள
போதனையில இருந்து போதனை, ராங் டாக்ட்ரின், நீங்க சொல்லும்போது டீச்சர்ஸ், கள்ள உபதேசம்.
சகோதரரே கள்ள போதகர்கள் சொல்லித்தான் சொன்னார்.
ஓகே ஓகே
சொன்னார். இப்போ சகோதரர் சொல்லும் பொழுது அதே ஒரு சுயநலத்தின் ஆவியில பெருமை கூட சேர்ந்து ஒரு சில மூப்பர்கள், உதவிக்காரர்கள், இக்லீஷருக்கு மற்றவங்களுக்கு இடலுக்கு ஏதுவானவர்களா போவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது என்று சொன்னார். சோ நான் கூட அதுதான் பாக்குறேன். ஏன்னா க்வெஸ்சன் வந்து என்னன்னா, இந்த இங்கிலீஷ் அரேஞ்ச்மெண்ட்க்கு என்ன வஞ்சனை வரும் இல்லீங்களா? அதான் க்வெஸ்சன் இல்லையா?
எஸ்
இல்லீங்களா?
இங்கிலீஷியாவில் எல வாய்ப்பு உடைய, ஆமா
இங்கிலீஷ்ல வித்தியாசமா.
ஓகே 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 இல்ல நீங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. ஏன்னா எல்லாமே
இங்கிலீஷ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கண்டிப்பா. இது இப்போ சகோதரர்கள் சொன்னது கூட நான் அங்கீகரிக்கிறோம், அது ப்ராப்ளங்கள் வரும். ஒரு வினோதமான ஒரு இது வஞ்சனை, ஒரு டெம்டேஷன் எக்லீஷ அரேஞ்ச்மெண்ட்க்கு எப்படின்னா, சகோதரர் முன்னே சொன்னதுதான் கடைசி கேள்விக்கு சொல்கிறோம். எக்லீஷ அரேஞ்ச்மெண்ட் விஷயத்துல சிக்ஸ்த் வால்யூம் நெக்லெக்ட் பண்றது என்ன கேட்டா அது ஒரு சீரியஸான வஞ்சனை. ஏன்னா நம்ம சத்தியத்துக்குள்ள நுழையும் போது எப்படி இருந்துச்சுன்னா சூழல், அப்போ ராஜ்யம் பத்தி ஒரு மிகப்பெரிய டிபேட் போயிட்டு இருந்த காலம். அப்போ அநேக சகோதரர்கள் செகண்ட் வால்யூம் எடுத்து அப்படியே அந்த சத்தியத்தை உயர்த்தி பிடிச்ச சகோதரர்கள் நம்ம பார்க்கிறோம். ஆனா காலப்போக்கில் இந்த எலெக்ஷன் அரேஞ்ச்மெண்ட் இன்ட்ரடியூஸ் ஆன போது பர்சனலா நம்மளே கவனிச்சோம். ஸோ அந்த விஷயத்துக்கு சகோதரர் அசில் அவர்களுடைய ரைட்டிங்ஸ் டச் பண்ணிட்ட சகோதரர்கள் அருமையான அநேகர் எலெக்ஷன் விஷயத்துக்கு வரும்போது சிக்ஸ்த் வால்யூம் வந்துட்டு நெக்லெக்ட் பண்றாங்க, முகமுகமா கூட பேசிட்டு
அவங்களுக்கு சாதகமா பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க, மற்றதை ஒதுக்குறாங்க.
இல்ல நம்ம மேல எப்படி கூட குற்றங்கள் வந்திருக்கு சில சமயங்கள்னா, சிக்ஸ்த் வால்யூம் வைத்துட்டு நினைத்தது அந்த மாதிரி எல்லாம். அப்படின்னா அந்த ஒரு சத்தியத்துக்குரிய ஒரு கவனம் கொடுக்கப்படாமல் போகுது பாக்குறோம். அது தப்பு, அது கண்டிப்பா இருக்கக்கூடாது எக்லீஷாஸ்ல. ஏன்னா சகோதரர் மன்னிக்கணும், கர்த்தர் சகோதரர்ல அவர்களை ஏழாம் தூதன் என்று வைத்துட்டு இருக்கிறாங்கன்னா எல்லா விதத்திலையும் அவர் மூலம் அதிகாரத்தோடு நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வித சத்தியங்களுக்கும் ஒரே வித பார்வை, கவனம், முக்கியத்துவம் நம்ம கொடுத்து அன்றாட வாழ்க்கையில பயன்படுவது நல்லது. அதே போல இன்னொரு சோதனை டாக்டரின் எல்லாம் கூட இருக்கு நிறைய. அதாவது நான் ஒரு வாசகம் வாசிக்கிறேன், லெட் அஸ் மேக் எ டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் த பாசிட்டிவ் டீச்சிங்ஸ் ஆஃப் த பைபிள். அதாவது வேதத்துல நமக்கு உறுதியா தெளிவா தெரிஞ்சிருக்கிற உபதேசங்களுக்கும், அதாவது அந்த உபதேசங்கள் த டாக்டரின் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவை பற்றின உபதேசங்களுக்கும் வேறு விதமான உபதேசங்களுக்கும் நம்ம வித்தியாசம் பார்க்க தெரிஞ்சுக்கணும். அந்த வேறு விதமான உபதேசம் சொல்லும் போது த டாக்டரின்ஸ் தட் ஆர் ஸ்லைட்லி வேரியன்ட் வேஸ் எக்ஸ்பிரசிங் த டாக்டரின்ஸ். அதாவது நமக்கு தெளிவா அஸ்திபாரம் போல கிடைச்சிட்ட சத்தியங்கள் என்ற பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில தெளிவான உபதேசங்கள் இருக்கு. அதுல எல்லாம் செகண்ட் தாட் கிடையாது, வேற மாற்றி சொல்ற மாதிரி இல்ல, வேற மாதிரி பாலிஷ் பண்ற மாதிரி இல்ல. ஆனா சில சமயங்கள்ல இந்த ரீதியில கவனம் கொடுக்காம என்ன ஆயிடுதுன்னா, சத்தியங்கள் கூட அந்த தெளிவான பாதையை விட்டுட்டு கொஞ்சம் அப்படி வழி விலகி வேற மாதிரி போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அநேகம் இருக்கு. இதுல சகோதரர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். சகோதரர் ரசல் அவர்கள் சொல்லும் போது அப்படிப்பட்டவர்களை ஒருபோதும் என்கரேஜ் பண்ணக்கூடாது. சோ இதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். சோ இது கூட ஒரு வஞ்சனை.
ஓகே பிரதர், தேங்க்யூ. இப்போ
இன்னொரு ஒரு வஞ்சகம்
வந்து ஸ்டார்ட்டா சொல்லுங்க.
இன்னைக்கு நம்ம மத்தியில இது வந்து ஒரு டெம்டேஷன், நியூ தாட், நியூ ஜெனரேஷன்,
புதுமை விரும்பிகள்
இல்ல, நியூ ஜெனரேஷன்,
நியூ ஜெனரேஷன்
நியூ தாட். இப்படி இந்த விஷயம் வரும்போது ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறாங்க நிறைய சகோதரர்கள். என்ன சொல்றாங்க போய் கேட்கலாம். இது ஒரு பயங்கர வஞ்சகம் போயிட்டு இருக்குது நம்ம சகோதரர்கள் மத்தியில. இது கொஞ்சம் தெரியணும், கொஞ்சம் பேசணும். ஏன் கேட்டாக்கா சகோதரர் சில வசனம் இந்த விஷயம் யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சங்கீதம் 36:9, அப்புறமா நீதிமொழி 4:18,
ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம்.
பாத்தீங்களா, உம்முடைய வெளிச்சத்துக்குள்ளே நாம் வெளிச்சம் காண்கிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம், இதை யோசிக்கணும். உம்முடைய வெளிச்சம், உம்முடைய வசனத்துல தான் நம்ம தெளிவான சத்தியம் கிடைக்கிறது. அது ஒண்ணு. இரண்டாவது, நீதிமொழி 4:18.
நீதிமான்களுடைய பாதை நடுப்புகள் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும்.
இது ரொம்ப முக்கியமான வசனம் நம்மளுக்கு. நீதிமானுடைய பாதை, நம்மளுடைய பாதை இப்போ அது எப்படி இருக்கு கேட்டனா, அது அதிகமா பிரகாசிக்கிட்டே போகிறது. அது நடுப்பகல் வர வரைக்கும், அது பூரண ராஜ்யத்தின் ஸ்தாபனை வர வரைக்கும். சோ இப்படி பார்க்கும்போது இன்னைக்கு எப்படி நம்ம பாக்குறோம்னா, சில சகோதரர்கள் எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னா, இந்த விஷயம் வந்து பிரதர் அசல் சொன்னாரு, இது ஆக்சுவலி அப்படி இல்லை, குரோனாலஜி அப்படி இல்லை, இந்த ராஜ்யத்து சம்பந்தமான விஷயம். அப்புறமா இன்னைக்கு தீமையின் அனுமதி பத்தி கூட ஒரு கேள்வி போயிட்டு இருக்குது. ஸோ இப்படி பத்தி விஷயத்தை பார்க்கும்போது எப்படி இந்த வெளிச்சம் வருது, கிடைச்ச வெளிச்சம்க்கு மேல அஸ்திபாரத்தின் மேல் கட்டிருக்கிறது இன்னும் பிரகாசம் வரணும். முன்ன இருக்கிற வெளிச்சம் அது இருட்டா காமிச்சு, அது தப்பு காமிச்சு, புதுசான வெளிச்சம் காமிக்கிறது. இது இந்த வசனம் இந்த போதனை கொடுக்கிறது இல்லை. சோ இது நம்ம அன்பு சகோதரங்கள் இந்த விஷயத்தை கொஞ்சம் யோசித்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இது பெரிய வஞ்சகம் இன்னைக்கு போயிட்டு இருக்குது.
பிராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கும்.
எக்ஸாக்ட்லி, இதுக்கு நம்ம கவனிக்கலன்னா, சங்கீதம் 91:8.
உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய்.
வெளிப்பா இல்லனா இந்த ஆபத்து வரும். ஓகே பிரதர்ஸ், அப்ப நம்ம முடிவு நோக்கி வந்துடலாமா? இந்த விஷயத்துல நம்ம தரப்புல இப்படிப்பட்ட வஞ்சனைகளுக்கு சில கலெக்ஷன் வச்சிருக்கோம். ஜஸ்ட் அதை நான் ரீட் பண்ணிடுறேன். இந்த கடைசி காலத்துல எப்படிப்பட்ட வஞ்சனைகள் சபைக்குள்ள வரலாம் அப்படின்னா, உண்மையான ஜெனிப்பிக்கப்படாத வகுப்பாருடைய நிலை சபைகளுக்குள் அது காணப்படலாம். நெக்ஸ்ட், வேசத்தாரிகள், தேவ பக்தியினுடைய வேசத்தை தரித்து கொண்டு காணப்படுகிற தன்மை உள்ளவங்க இந்த கடைசி காலங்களில் சபை ஐக்கியத்துக்குள்ள எழும்பலாம். மற்றும் பதவி ஆசை, அப்புறம் அதிகார விரும்பிகள், சபையை வந்து அதிகாரம் செலுத்தக்கூடிய மனசு உள்ளவங்க, சோ இப்படிப்பட்டவங்க வரலாம். ரொம்ப குறிப்பா தாங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்தில இருந்து ஸ்லிப்பாக கூடிய தன்மை, சர்மன் புக்ல 6:9-7 இதுல பார்க்கும்போது, அப்படி கற்றுக்கொண்ட தேவனுடைய தெய்வீக சத்தியத்திலிருந்து விழுந்து போகக்கூடிய நிலைமை அது நடக்கலாம். இதெல்லாம் சொல்லிட்டு சகோதர ரசல் ரீப்ரின்ஸ்ல 1:24 இதுல சொல்லும் போது 2 Corinthians 11:3 சொல்றார், எப்படி சர்ப்பம் ஏவால் வந்துச்சு, அதே போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் நின்று கெடுக்கப்படுமோ. அதுக்கு சகோதரர் சொல்லும் போது, அந்த ஆதாம் முதலாவது ஆதாம் ஏவால் அவங்க, இப்ப இரண்டாவது ஆதாம் வந்திருக்கிற காலங்கள்ல கடைசி கால சபைக்கு உண்மையில இருந்து தாங்கள் கற்றுக்கொண்ட உபதேச தெய்வீக சத்தியத்திலிருந்து வழிவிலகி போகக்கூடிய வஞ்சனைகள் சபைகளுக்குள்ள நடக்கும். சோ இது டாக்டரின் ரீதியா, சுபாவத்தின் ரீதியா பார்க்கும்போது தான், துணிகரசாலிகள் மற்றும் பதவி ஆசை உள்ளவங்க, அதிகார விரும்பிகள், இப்படிப்பட்ட நிலைமையில சில சகோதரர்கள் அப்படிப்பட்டவங்களா மாறலாம். அதெல்லாம் வஞ்சனை, அந்த வஞ்சனைகளுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் என்று நம்ம பார்க்கணும். ஏன்னா யாக்கோபு 5:20 தப்பி போன மார்க்கத்தில் நின்று ஒரு பாவியை திருப்புகிறவன், அதுக்கு சகோதர ரசல் கொடுக்கும் போது, அந்த பாவி உலகத்தில் உள்ளவர் இல்ல, சபைக்குள்ள உள்ளவர். சோ எனவே அந்த பாவி போல சில செயல்கள் வரலாம், அவைகள் கடைசி கால சபைக்கு இருக்கிற வஞ்சனை. சபை அவைகளை அறிகிறதே ஒரு மிகப்பெரிய மேற்கொள்வதற்கான வழி. ஏன்னா சகோதரர் அன்பழகன் நீங்க அந்த பாயிண்ட் கொடுத்தீங்க. சோ பரவாயில்ல, இப்போ இந்த பார்ட்டோட நம்ம நிறுத்தலாம், டைம் அதிகமாயிடுச்சு, மற்ற காரியங்கள் இருக்கிறதுனால. இப்ப கன்க்ளூஷனா பார்த்தா, சபையினுடைய முறைமை மற்றும் ஒழுங்குகள், இவைகள இந்த 5 கேள்விகள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். டோட்டல் சபையார் நீங்கள் யாவரும் இதுவரை பொறுமையாக இருந்து இவைகளை நீங்கள் கவனிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. பொதுவா இப்படிப்பட்ட நீதியின் விஷயங்கள் பேசும்போது அது ஒரு சில சகோதரர்களுக்கு இல்ல மற்றவர்களுக்கு ரொம்ப பெருசா தெரியாது. அன்பு, இரக்கம் இந்த மாதிரி நினைக்க தோணுவாங்க சிலருக்கு. இந்த டோட்டல் டிஸ்கஷனே அது எப்படி இருந்துச்சு அப்படி ஃபீல் பண்ணுவாங்க தெரியல. பட் மறக்க முடியாத ஒரு உண்மை என்னன்னா, கர்த்தர் இயேசு சொன்னார், நீங்கள் என் மேல் அன்பா இருந்தால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்க. சோ கர்த்தருடைய சபை பற்றி ஏன் இந்த அளவுக்கு அதுல ஒரு ஆர்டர் இருக்கணும், ஒரு டிசிப்ளின் இருக்கணும்னு பேசுறோம்னா, கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை நாம் நிறைவேற்றுகிறதற்காக. நீதி என்பது அது அன்பினுடைய வெளிப்பாடு. நம்ம தேவன் மேல அவருடைய சத்தியத்தின் மேல எந்த அளவுக்கு அன்பா இருக்கிறோம், அப்படின்றதனுடைய வெளிப்பாடு அவருக்கு பிரியமான வாழுகிற வாழ்க்கை மூலமா இருக்கும். சோ நீதி என்பது அன்பினுடைய வெளிப்பாடு. அப்படிப்பட்ட செயல் நாம் செயல்படுத்த வேண்டும். அந்த அன்பு என்ற விஷயத்தை உண்மையானதா நம்ம வெளிக்காட்டணும் அப்படின்ற அர்த்தத்துல தான் இந்த ஆர்டர் மற்றும் டிசிப்ளின் கர்த்தருடைய சபைகளுக்குள்ள நம்ம பேசுறோம், டிஸ்கஸ் பண்ணோம். இதுல வேற எந்த விதமான முகாந்திரம் இல்லை. எனவே தேவனுடைய பெரிய கிருபையில இந்த நாள்ல இந்த விஷயத்த ஓரளவு, இதை விட நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, இருப்பினும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நேரத்துல ஓரளவு நாம் கலந்து ஆய்கிறதற்கு தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டினார். இவைகள் யாவற்றையும் பொறுமையோடு கேட்டுட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் நால்வருடைய சார்பான நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஆமென்.